God's gifts always find their places. This message by Brother William Marian Branham was delivered on Sunday evening, December 22, 1963 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. தேவனுடைய வெகுமதிகள் எப்பொழுதுமே அவைகளுடைய ஸ்தானங்களை கண்டடைகின்றன. இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் டிசம்பர் 22 ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. சகோதரனவில் உங்களுக்கு நன்றி. சகோதரனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை வணக்கம் நண்பர்களே. சற்று முன்னர் நான் உள்ளே நுழைந்தபோது என்னால் உங்கள் யாவருக்கும் ஒரு மகிழ்வார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை கூற வர முடிந்ததை நான் எண்ணி பார்த்தேன்.
So I didn't know I had this grand privilege to talk to you on the word of the Lord. And so Brother Neville asked me, and I had several little Christmas texts that I've been using, one of them up at Phoenix and down at Tucson, different places around there, a regular Christmas message. And I thought tonight I'll just speak on a little something here that the Lord put up on my mind recently as I was up in Colorado.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் உங்களிடையே பேசும்படியான இந்த மேன்மையான சலாகியம் எனக்கு உண்டாயிருக்கும் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. எனவே சகோதரன் நெவில் என்னை பேசும்படிக்கு கேட்டுக்கொண்டார். நான் வழக்கமாக உபயோகித்து வருகிற பல்வேறு கிறிஸ்துமஸ் சிறு வேதப்பாட பகுதிகளை கைவசமாக வைத்திருந்தேன். அவைகளில் ஒன்றை டூசானில் உள்ள ஃபீனிக்ஸிலும் அங்கு சுற்றிலும் உள்ள பல்வேறு இடங்களிலும் ஒரு வழக்கமான கிறிஸ்துமஸ் செய்தியாக அளித்து வந்துள்ளேன். ஆனால் இன்றிரவோ நான் கொலடோராவில் இருந்தபோது அண்மையில் கர்த்தரின் சிந்தையில் அருளின ஒரு சிறிய காரியத்தின் பேரிலேயே இங்கு பேசலாம் என்று நான் எண்ணினேன்.
And I was thinking on something at Christmas time, and I got about 5 or 6 of the little jots wrote down here, scriptures and things that I guess Brother Neville and all ministers do that. It seems like something comes to you and you jot it down, wait a while and you put it down.
கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தின் மேல் நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது நான் இங்கு 5 அல்லது 6 சிறு சுருக்கமான குறிப்புகளையும் வேத வாக்கியங்களையும் குறித்து எழுதி வைத்தேன். எனக்கு தெரியவில்லை சகோதரர் நெவில் அவர்களும் மற்றும் எல்லா ஊழியக்காரர்களுமே அதை செய்கின்றனர் என்று நான் யூகிக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுவது போல் தென்பட்டால் அப்பொழுது நீங்கள் அதை குறிப்பெழுதி வைக்கிறீர்கள். நீங்கள் சற்று நேரம் காத்திருந்து பின்னர் அதை நீங்கள் எழுதி
வைக்கிறீர்கள்.
நான் அதை ஒரு துண்டு காகிதத்தின் மேல் வெறுமென ஒரு துண்டு காகிதத்தின் மேல் எழுதி வைக்கிறேன். அதன் பின்னர் நான் சில நேரத்தில் அதை எடுத்து பார்க்கும்போது நான் இதில் எழுதி வைத்திருந்தது என்ன என்று கூறி அதனை முழுமையாக திரும்பவும் உற்றுநோக்குவேன். அந்த விதமாகத்தான் நாம் அதனை உண்மையாகவே துரிதமாக நினைவுபடுத்திக் கொள்கிறோம் என்பதை நீங்கள்
அறிவீர்கள்.
வழக்கமாகவே நான் வாலிபனாய் இருந்தபோது என்னுடைய சிந்தையில் முழுமையாய் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது. என்னால் இதை இப்பொழுது சற்று எண்ணி பார்க்க முடிந்தது. அப்பொழுது நான் காத்திருக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. நான் 10 நாட்களுக்கு முன்னர் நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தேன். அதுதான் பாடப்பகுதி. இதோ அது உள்ளது, இதோ அது தெரிய வந்துள்ளது என்றே
நினைக்கிறேன். But as Brother Neville said a while ago, we're getting closer.
Amen.
Closer home.
நான் ஒரு சில மைல்கற்களை கடந்துள்ள காரணத்தையும் சகோதரர் நிக்கிம் பாதம் அவர்களோ ஒரு சில ஆறுகளையே கடந்துள்ளார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதாவது இனி ஒருபோதும் அந்த வழியானது வருவதில்லை. மேலே உள்ள பாதைக்கு சற்று தூரத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்று முன்னர் சகோதரர் நெவில் கூறியது போன்றே நாங்கள் நிலையான புகலிடத்திற்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறோம்.
It's good to be back home. Coming back, why? Awful snowing, as I heard of the accidents and things, so many of them on the road and people being killed, and just think how many hundreds will lose their life now between tonight and after New Year's. How many Americans will die? Some of us might be right here tonight.
வீட்டிற்கு திரும்பி இருப்பது நன்றாய் உள்ளது. நான் திரும்பி வந்துள்ளேன். ஏனென்றால் அளவுக்கு மீறின பணி, அங்கே விபத்துக்களையும் மற்றுமுள்ள காரியங்களையும் குறித்து கேள்விப்படுகிறேன். அநேக ஜனங்கள் சாலையில் கொல்லப்படுகின்றனர். நூற்றுக்கணக்கான எத்தனையோ பேர் இப்பொழுது தங்கள் ஜீவனை இழப்பார்கள் என்பதை குறித்தும் இன்றிரவிலிருந்து புதிய வருடத்திற்குள் உள்ள இடைப்பட்ட நாட்களுக்குள் எத்தனை அமெரிக்கர்கள் மரிப்பார்கள் என்பதை குறித்தும் சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களில் சிலர் இன்றிரவு இங்கு இருக்கலாம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்.
Yes. And it just depends on now that our condition before God. It's a sad nation, as brother said. Sadness everywhere. Yes. And our flag has been hanging 30 days half mast, all because of sin and people who would not accept God's way of a thing.
எனவே தேவனுக்கு முன்பான நம்முடைய நிலைமையை பொறுத்ததாய் அது இப்பொழுது உள்ளது. இது ஒரு துக்கமான தேசமாய் உள்ளது, எங்கும் துக்ககரமாகவே உள்ளது என்று இந்த சகோதரன் கூறினார். நம்முடைய கொடியோ 30 நாட்களாய் அரைக்கம்பத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது எல்லாவிதமான பாவத்தின் நிமித்தமாகவும் தேவனுடைய வழியின் காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களின் நிமித்தமுமே ஆகும்.
Even if we can disagree with a person, if we can't yet do it in a brotherly way, and then see if Christ is in the heart, then no matter how much you disagree with the man, you've still got love for him and respect.
நாமும் கூட ஒரு நபரோடு இணங்கக்கூடாமற் போகுமானால் அப்பொழுது நம்மால் அதை இன்னும் ஒரு சகோதர முறையில் செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது பாருங்கள், கிறிஸ்து இருதயத்தில் இருப்பாரேயானால் அப்பொழுது நீங்கள் அந்த மனிதனோடு எவ்வளவுதான் இணங்காமல் இருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் இன்னமும் அவருக்கான அன்பையும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள்.
I disagree with many men, many times, but still I've never seen one yet I disagree with that I ever thought of any more than put my arm around him and call him my brother and try to help him the best I could.
நான் அநேக சமயங்களில் அநேக மனிதர்களோடு இணங்குறதில்லை. நான் அப்படி இருந்தாலும் நான் எப்போதும் இணங்காமற் போன கருத்தினை கொண்ட எவரிடமாவது நான் என் கரத்தை அவர் மீது போட்டு அவரை என் சகோதரனே என்று அழைத்து என்னால் முடிந்த அளவு மிக சிறந்த முறையில் அவருக்கு உதவி செய்ய முயற்சிக்காமல் இருந்ததை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை.
I disagree with because I think maybe that upon disagreeing that what he believes that I might not believe just like him, but and so forth, then I might try to project my way to him as he projects his to me and get them together and comb out and see what we got. But a disagreement like that, just as far as it comes to, we should never get angry or want to hurt or destroy or anything. We should always be trying to build up.
நான் நினைக்கும் காரியத்தின் பேரில் ஒரு கால் அவரோடு கருத்து வேறுபாட்டின் பேரில் இணங்காமல் இருக்கலாம். அவர் எதை விசுவாசிக்கிறாரோ அதை அவரை போன்றே நான் விசுவாசியாமல் இருக்கலாம். ஆனால் இது போன்றவைகள், ஆனால் அவர் தன்னுடைய விருப்பத்தை என்னிடம் வெளிப்படுத்துவது போல நானும் என்னுடைய விருப்பத்தை இப்பொழுது வெளிப்படுத்த முயற்சித்து ஒன்று சேர்ந்து அலசி ஆராய்ந்து நாங்கள் என்ன பெற்றுள்ளோம் என்று பார்க்கலாம். ஆனால் அந்த விதமான கருத்து வேறுபாடு கொண்டிருக்கலாம். அது உண்டாகும் போது நாம் கோபம் கொள்ளவோ அல்லது தீங்கிழைக்க வேண்டுமென்றோ அல்லது அழிக்கவோ அல்லது வேறெந்த காரியத்தையும் செய்யவோ கூடாது. நாம் எப்பொழுதுமே ஒன்றிணைந்து உருவாக்கவே முயற்சிக்க வேண்டும்.
Got a cold spell going on here, haven't we? 72 when I left Tucson. And when the sun went down, got dark, it's still 69. So then come back up here, I'm just a shivering all up.
இங்கே மிக கடுமையான குளிர் நிலவி உள்ளது. நமக்கு அவ்வாறு இருக்கிறது அல்லவா? நான் டூசானை விட்டு புறப்பட்ட போது 72 பாகை. சூரியன் அஸ்தமித்து இருண்டு விட்டபோது அது அப்படியே 69 பாகையாக இருந்தது. ஆகையால் இங்கே திரும்பி வரும்போது நான் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
All that snowy road and below zero and ice and everything, I get all used to it again. It's so strange how you can get so climatized. It's just a little way.
அந்த பனி நிறைந்த சாலையிலும் பூஜ்யத்திற்கு கீழான பனி மற்றும் எல்லாவற்றிலுமே நான் மீண்டும் வழக்கம் போல் செல்ல வேண்டியதாயிருந்தது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறிய வழியில் எப்படி இந்த தட்பவெப்ப நிலைக்கேற்றவாறு பழக்கமடைந்து கொள்ள முடிகிறது என்பது மிகவும் வினோதமாக உள்ளது.
In the sense of left you, I didn't have hardly a chance to get survived up. I got a like a sinus in the weather in here, and as I get older, I was born and raised in here.
நான் உங்களை விட்டு சென்றது முதற்கொண்டு எனக்கு இங்கு வசிக்கும்படியான தருணமே உண்டாயிருக்கவில்லை. இங்கிருந்த காலநிலையில் எலும்பு உட்புழை பாதிப்பு போன்றவை இருந்தது. எனக்கு வயதாகின்ற காரணத்தால் நான் இங்கேயே பிறந்து வளர்க்கப்பட்டவன்.
You see, when you're young, you've got something you throw off. But when you get older, well, you begin to find out that something isn't there. That used to be, you could just forget about it. There's something there that they just won't throw off like it did when he was a kid. So I find out that way that I, warm climate for an old man kind of helps a little bit.
ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாலிபமாய் இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்றை உடையவராயிருக்கிறீர்கள். எனவே உங்களால் எதையுமே பொருட்படுத்தாமல் இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு வயதாகும் போது நீங்கள் அங்கே ஏதோ காரியம் இல்லாமல் இருப்பதை கண்டறிய துவங்குகிறீர்கள். வழக்கமாக முன்பெல்லாம் உங்களால் அதை குறித்து மறந்துவிட முடிந்தது. நீங்கள் ஒரு பிள்ளையா இருந்தபோது அதை பொருட்படுத்தாமல் இருந்ததை போன்றிருக்க முடியாத ஏதோ காரியம் அங்கே உள்ளது. எனவே அந்த வழியில் நான் கண்டறிவது ஒரு வயோதிக மனிதனுக்கான அந்த கதகதப்பான சீதோஷ்ண நிலையே ஆகும். அது ஒரு விதத்தில் சற்று உதவுகிறது.
I remember coming down that Gulika Pike up there as a kid, 7, 8, 10, 12, 14 years old. No shoes on, tennis shoes, 8 or 10 below zero, and tennis shoes, the toes out of them.
நான் ஒரு சிறு பிள்ளையாய் 7, 8, 10, 12, 14 வயதில் காலணிகளே இன்றி வரிப்பந்தாட்ட காலணிகள் 8 அல்லது 0 கீழே 10 இருந்தபோது காலணி கிழிந்து போய் கால்விரல் வெளியே தெரியும். அந்த கிழிந்து போன வரிப்பந்தாட்ட காலணிகளோடு அங்குள்ள அந்த ஊடியாப்பாய்க்கு இடத்திற்கு வருவதை நினைத்து
பார்க்கிறேன்.
இப்பொழுது பனி உறைவதால் இங்குள்ள தெருவில் அந்த விதமாக நடக்கவே மாட்டோம். அப்பொழுது மோட்டார் வாகனங்களில் போக்குவரத்தும் கிடையாது. எப்பொழுதாவது ஒரு முறை பெரிய சாமான்களை ஏற்றி செல்லும் வண்டி வரலாம்.
Come down that highway of a morning, little old coat on, no shirt, and it pinned up like this, no more than what I got on right now. Soaking wet to my knees, go right on in and pay no attention to it. See, hardly have a cold. But that was about 45 years ago. So a whole lot of weakness gone, a lot of miles built up on the speedometer, you know, so we just don't take it like we used to.
அப்பொழுது காலையில் இந்த நெடுஞ்சாலையில் சிறிய பழைய கோட்டை உள் சட்டையே இல்லாமல் அணிந்து கொண்டு இந்த விதமாக ஊசியினால் குத்தி இணைத்துக் கொண்டு இப்பொழுது வைக்கப்பட்டுள்ள ஒன்றுமே அப்பொழுது இல்லாதபடியால் என்னுடைய முழங்கால்கள் ஈரமாக நனைந்து ஊறும் அளவிற்கு தொடர்ந்து சென்று அதனை பொருட்படுத்தாமல் இருப்பதுண்டு. பாருங்கள், அவ்வளவு கடுங்குளிர் இல்லாமல் இருந்தது. ஆனால் அது சுமார் 45 முன்னர் அவ்வாறு இருந்தது. ஆகையால் அநேக காரியங்களை மிக வேகமாக செய்த நாம் பலவீன மிகுதியினால் நாம் வழக்கமாக செய்து வந்தவர்களை இப்பொழுது நாம் செய்ய எடுத்துக் கொள்கிறதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
I see Brother Katz raise his head up. You're too young to think them thoughts now. Wait till you get up for Brother Neville now, and then you'll think a lot of things. Weakens down.
சகோதரன் காப்ஸ் தன்னுடைய தலையை மேலே உயர்த்துவதை நான் கண்டேன். நீர் இந்த நினைவுகளை இப்பொழுது சிந்தித்து பார்க்க மிகவும் இளைஞராக இருக்கிறீர். ஆகையால் சகோதரர் நெவில் அவர்களும் நானும் உள்ள இந்த நிலைமைக்கு நீர் வருமட்டும் காத்திரும். அப்பொழுது நீர் வித்தியாசமான ஏராளமான காரியங்களையும் ஒரு விதமாக தளர்வுகிறதையும் குறித்து எண்ணி பார்ப்பீர்.
Well, we've had great times in the Lord.
Amen.
The Lord has blessed us tremendously. And I'm so thankful. And I come back, I think next Sunday, the Lord willing, if Brother Neville doesn't care, I've got a service at least Sunday morning and maybe Sunday night, a healing service for Sunday night.
நல்லது. நாங்கள் கர்த்தருக்குள் மகத்தான நேரங்களை கொண்டிருந்தவர்களாக இருந்து வந்துள்ளோம். கர்த்தர் எங்களை மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அதற்கு மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நான் திரும்பி வருவேன் அடுத்த ஞாயிறு என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரன் நெவில் பொருட்படுத்தாமல் இருந்தால் நான் ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவுக்கான ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை வைத்துக் கொள்ள நான்
விரும்புகிறேன். Because I am not without any, you know, revelation from the Lord, but just in myself, I want to express something Sunday that I hope will kindly help out a little bit along these ways.
ஞாயிறு காலைக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை வைத்துள்ளேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை அளிப்பேன். நான் என்னுடைய வேதப்பாட பகுதியை குறித்து இதுவரை என்னுடைய வேதப்பாட பகுதியை குறித்தோ அதற்கான எந்த சந்தர்ப்பத்தை குறித்தோ சிந்திக்கவே இல்லை. ஏனென்றால் நான் உங்களுக்கு தெரியும், கர்த்தரிடத்திலிருந்து எந்த வெளிப்பாடும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆனால் வெறுமன எனக்குள்ளாக நினைத்து வைத்திருக்கிறேன். ஞாயிறு அன்று நான் வெளிப்படுத்தி கூற விரும்புகிற ஒரு காரியமானது இந்த வழிகளுக்கு ஒரு விதத்தில் சற்று உதவியாக இருக்கும் என்று நான்
நம்புகிறேன். God just every day almost taken up everywhere. I think Billy was telling me in the itinerary that I got 2 or 3 days that I could come home in April after I leave here, go back to Tucson, and that about settles it then. And then on till next November, October, when I get back this side again from overseas. Now, 2 more days till Christmas. 1 more day is Monday, Tuesday's Christmas Eve. Tuesday's Christmas Eve.
நான் இப்பொழுது ஊழிய களத்திற்குள்ளாக செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய எங்கும் தொடர்ந்து செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். பில்லி என்னிடத்தில் பிரயாண குறிப்புகளை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தான். அதாவது நான் இங்கிருந்து சென்ற பிறகு ஏப்ரல் மாதத்தில் 2 அல்லது 3 வீட்டுக்கு சென்று பிறகு டூசானுக்கு திரும்பி போகிறேன். அதனோடு அப்பொழுது அது முடிவடைகிறது. பின்னர் அடுத்த நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் வரையில் நான் கடல் கடந்து செல்லும் ஊழியத்திலிருந்து இந்த பக்கத்திற்கு திரும்பி வருகிறேன். இப்பொழுது கிறிஸ்மஸ் தினத்திற்கு இன்னும் 3 உள்ளன. இன்னும் ஒரு நாள் அப்படித்தானே. அதற்கு 2 இருக்கின்றன. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துமஸ் தின முந்தின மாலையா, செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தின மாலையாகும்.
Is it awful to see that this great holiday that we're approaching is approached in the manner that it's approached in?
Yeah.
It's such a pitiful thing, such a rational thing to think that rabbits and a myth called Kris Kringle, Santa Claus and everything has taken the real value away from what Christmas is.
உட்புறத்தில் அணுகப்பட வேண்டிய முறையில் நாம் இந்த மகத்தான விடுமுறை நாளை அணுகிக் கொண்டிருப்பதை காண்பதென்பது பக்தியை உண்டாக்குகிறது அல்லவா? முயல்கள் மற்றும் கிறிஸ் கிரிங்கிள்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்டுக்கதை இரவோடு இரவாக குழந்தைகளின் காலுறைகளில் கிறிஸ்துமஸ் பரிசுகளை நிரப்புவதாக நம்பப்படும் குழந்தை நட்பு தெய்வம் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியமும் நினைத்து பார்ப்பதற்கு அப்பேற்பட்ட ஒரு கண்மூடித்தனமான காரியமாயும் அப்படிப்பட்ட ஓர் ஏளனத்துக்குரிய காரியமாயும் இருக்கிறது. அது கிறிஸ்துமஸ் என்ன என்பதன் உண்மையான மதிப்பையே எடுத்து போட்டுள்ளது.
Now we don't know, and I certainly do not believe. I was just coming down, my wife back there, and I coming down the road was listening to an astronomer that now they just fell on the idea, which an astronomer told me many, many years ago when I was just a game warden here in Indiana.
இப்பொழுது நாம் அறியோம், நான் நிச்சயமாக நம்பவில்லை. நான் சற்று முன்னர் வந்து கொண்டிருக்கையில் என்னுடைய மனைவியோ அங்கே பின்னாக வந்திருக்க நான் வீதியில் வந்து கொண்டிருக்கும் போது வானசாஸ்திரியை குறித்து ஒலிபரப்பப்பட்டதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அதாவது இப்பொழுது அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இங்கே இந்தியானாவில் வனவிலங்கு வேட்டை அதிகாரியாக இருந்தபோது வானசாஸ்திரியை குறித்து அவர்கள் கொண்டிருந்த கருத்தினை என்னிடம்
கூறினர்.
அவர்கள் அதை என்னிடம் கூறின போது, அதாவது எப்படி அந்த நட்சத்திரங்கள் ஒன்று கூடின என்றும் அது உருவானதை முதலாம் வானசாஸ்திரி கண்டது போல அவர்கள் கூறுகிறது என்னவென்றால், அது ஒவ்வொரு முறையும் நிகழ்கிற ஒரு இயற்கையான காரியமாயிருக்குமாம். 800 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை இன்றிரவு அவர் கூறினார் என்று நான் நம்புகிறேன்.
Their orbits in line of the earth. And this astronomer tonight was trying to tell that it actually was a natural thing. I don't accept that. I believe it was a supernatural.
Amen.
That God, yeah. Things is supernatural with God. He is supernatural.
அதுதாமே மீண்டும் உருவாகிறது. சார்கஸும் ஜூபிட்டரும். அதை குறித்து நான் மறந்து விட்டேன். செவ்வாய் இல்லை, நான் அது தவறாயுள்ளது. அந்த நட்சத்திரங்களில் சில அவைகள் பூமியின் வரிசையில் தங்களுடைய சுற்றி வரும் பாதையை கடக்கும் போது எவ்வளவோ வேகமாக கடக்கின்றன. இந்த வானசாஸ்திரியோ அது உண்மையாகவே ஓர் இயற்கையான காரியமாக இருந்தது என்று இன்றிரவு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அது தேவன் செய்த ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட காரியமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். அவர், அதாவது அவை தேவனோடு உள்ள இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களாக இருக்கின்றன. அவர் இயற்கைக்கு மேம்பட்டவராக இருக்கிறார். நான் நோக்கி பார்த்தபோது இது ஏப்ரல் மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறேன். நான் அதுவரை ஜீவிப்பது கர்த்தருக்கு சித்தமானால் அப்பொழுது நான் 55 வயதுடனாக இருப்பேன். புரிகின்றதா? எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து அது எங்கே சம்பவித்தது என்று நான்
வியப்புறுகிறேன். Mama would get, we'd probably get an orange and 2 or 3 little pieces of striped candy. And that was a great Christmas to us.
எங்கள் முதல் கிறிஸ்மஸ் முதற்கொண்டே எங்கள் காலுறைகளை தொங்க விடும்போது தாயார் வந்து நாங்கள் அநேகமாக ஆரஞ்சு மற்றும் 2 அல்லது 3 மேலுறைகள் அற்ற மிட்டாய்களை வாங்குவோம். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிறிஸ்மஸ் ஆக இருந்தது.
But you know, the kids, they look forward for them gifts. We find out that at Christmas is mainly children. They look forward to that nowadays. It's turned off to the children, but it really should be adults.
Amen.
It should be teaching their children what real Christmas is.
ஆனால் சிறுவர்கள், நீங்கள் அவர்களை அறிவீர்கள், அவர்களோ தங்களுடைய வெகுமதிகளை எதிர்நோக்கி இருக்கின்றனர். நாம் கிறிஸ்துமஸ் முக்கியமாக பிள்ளைகளுக்குரியதாய் உள்ளது என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். அவர்கள் அதை இந்நாட்களில் எதிர்நோக்கி இருக்கின்றனர். அது இப்பொழுது பிள்ளைகளுக்கு விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உண்மையாகவே பெரியவர்களுக்கானதாக இருக்க வேண்டியதாக உள்ளது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன என்பதை போதிக்க வேண்டும்.
I totally do not believe that a Christ could be born on a 25th day of December in Judea because it's colder than it is out here now. See? And how could the shepherds be keeping their flocks by night?
கிறிஸ்துவானவர் யூதேயாவில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்திருக்க கூடும் என்பதை நான் முற்றிலும் நம்புவதில்லை. ஏனென்றால் அது இங்கே இப்பொழுதுள்ளதை பார்க்கிலும் அதிக குளிராயிருக்கும். புரிகின்றதா? ஓ, எப்படி மேய்ப்பர்களால் தங்களுடைய மந்தையை இரவிலே காத்துக் கொண்டிருந்திருக்க முடிந்திருக்கும்?
And then the taxation and everything, and Mary had to come that far from way down in Bethlehem up into Judea, up into Jerusalem, other at for the taxation. I hardly could believe that or come up. I believe she come to Nazareth, and when how that could be done.
எனவே அப்பொழுது குடிமதிப்பு மற்றும் ஒவ்வொரு காரியமும் இருந்தது. மரியாள் சரியாக கூறினால் குடிமதிப்பிற்காக எருசலேமுக்கு, யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு அவ்வளவு தூரம் வரவேண்டியதாயிற்று. என்னால் அதை நம்ப முடியவில்லை. அவள் நாசிரியத்திற்கு வந்தாள் என்று நான் நினைக்கிறேன். எனவே எப்படி இந்த நேரத்தில் நிகழ்ந்திருக்க முடியும்?
It could not be done. But I believe that Christ was born in the spring because in every way he was a lamb. See? You notice he was born in a barn and not a house. And when they took him to the cross, the others, as far as we know, they never said about him leading them, but they led him.
அது நிகழ்ந்திருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து ஒரு வசந்த காலத்தில் பிறந்தார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு விதத்திலும் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாயிருந்தார். புரிகின்றதா? நீங்கள் கவனியுங்கள், அவர் ஒரு வீட்டில் அல்ல, ஒரு தொழுவத்தில் பிறந்தார். நாம் அறிந்த மட்டில் அவர்கள் அவரை சிலுவை அண்டைக்கு கொண்டு சென்ற போது மற்றவர்கள் அவர்கள் அவரை வழிநடத்துவதை குறித்து அவர் ஒன்றுமே கூறவில்லை. ஆனாலும் அவர்கள் அவரை வழிநடத்தினர்.
Did you know a lamb or sheep has to be led to the slaughter? It will not go to the slaughter. You have to lead it there. And usually it's a goat that leads the sheep.
ஓர் ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு செம்மறியாடோ வெட்டப்படுவதற்கு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அது அதுவாகவே வெட்டப்படுவதற்கு செல்லாது. நீங்கள் அதை அங்கே வழிநடத்த வேண்டும். வழக்கமாகவே ஒரு வெள்ளாடுதான் செம்மறியாட்டை வழிநடத்துகிறதா இருக்கிறது.
In the killing pens, they have a goat, and the goat will walk up this runway to get up to get the sheep started down the runway to be killed, and the goat will jump out. But when they come a time to go kill the goat, he really kicks up a fuss, and he has to go in. But of course, you couldn't blame him.
ஆடுகளை கொல்லும் பட்டியில் அவர்கள் ஒரு வெள்ளாட்டை வைத்திருக்கின்றனர். வெள்ளாடு இந்த பாதையில் நடந்து செல்லும். செம்மறியாடு வெட்டப்படுவதற்கு செல்லும் பாதையில் நடந்து செல்ல துவங்கும் வரை வெள்ளாடு கூடவே சென்று அதன் பின்னர் குதித்து ஓடிவிடும். ஆனால் அவர்கள் அந்த வெள்ளாட்டை கொல்லப்போகும் நேரம் வரும்போது அது உண்மையாகவே உதைத்து தள்ளி ஒரு பரபரப்பை உண்டாக்கி விடுகிறது. அது உள்ளே ஓடிவிட வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அதன் சுவாவமே அவ்வாறு உள்ளபடியால் உங்களால் அதன் மீது குறை கூற முடியாது.
And I believe in that way being all together nature, and lambs are born in March, April, and somewhere along in there, not later than May. And I don't believe it was anything before March and anything after May, sometime along in there.
ஆனால் இதுவோ ஒரு செம்மறியாடு எப்படி நடத்தப்பட வேண்டியதாய் உள்ளது என்ற ஒரு காரியமாய் உள்ளது. அவர் கொல்லப்படுவதற்கு வழிநடத்தப்பட்டார். அவர்கள் அவரை வழிநடத்தினர். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். அந்த விதமான சுவாபம் கொண்டவராய் இருந்தார் என்று நான் நம்புகிறேன். ஆட்டுக்குட்டிகள் மார்ச் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் பிறக்கின்றன. எங்கிருந்தாலும் அந்த மாதத்தில் தானே என்று மே மாதத்திற்கு பின்னர் பிறப்பதில்லை. அது மார்ச் மாதத்திற்கு முன்னரும் மே மாதத்திற்கு பின்னரும் பிறப்பதில்லை என்று நான் நம்புகிறேன்.
But when the church Christianity was married into Romanism was at the Nicaea Council when they accepted the Roman nation accepted the Christianity and made what they call the universal religion was a Christianity. They made the universal religion and they worshipped idols and they had a sun god.
ஆனால் சபையானது கிறிஸ்தவ மார்க்கமானது நிசாய ஆலோசனை சங்கத்தில் ரோமன் கத்தோலிக்க சமய கோட்பாட்டினை விவாகம் செய்து கொண்ட போது, அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது, ரோம தேசமானது கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட போது, கிறிஸ்தவ மார்க்கமானது உலகளாவிய மார்க்கமாக அவர்களால் அழைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அவர்கள் அதை உலகளாவிய மார்க்கமாக ஏற்படுத்தினர். அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டனர். அவர்கள் ஒரு சூரிய தேவனை கொண்டிருந்தனர்.
And right now, from the 21st to the 25th, the sun almost stands in its same track as it's passing. What did you call that? I thought I knew it, but I can't think of it. When the sun is it gains so much time and loses so much time until the 21st, between 21st and 25th of December, I forget what they call it.
சூரியனானது கடந்து சென்று கொண்டிருக்கையில் அது ஏறக்குறைய இப்பொழுது 21லிருந்து 25 வரையில் அதனுடைய ஒரே பாதையில் இருக்கிறது. நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்கள்? அது எனக்கு தெரியும் என்று நான் எண்ணினேன். ஆனால் அதை நினைவிற்கு கொண்டு வர இயலவில்லை. சூரியனானது டிசம்பர் 21-க்கும் 25-க்கும் இடையே நீண்ட பொழுது பிரகாசிப்பதிலிருந்து குறைந்த பொழுதே பிரகாசிக்கிறது. ஓ, அவர்கள் அதை என்னவென்று அழைக்கிறார்கள் என்பதை நான்
மறந்துவிட்டேன். Oh, I can almost say it, but can't right now. However, it's that standstill of the sun which is called by the Romans, that's when the circus went on, it was called the sun god's birthday. They celebrated it from the 21st to the 25th of December.
என்ன இல்லை, அது கடக்கையில் கிரகணம் உண்டாகிறது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கடக்கிறது. அங்கு ஏதோ காரியம் உள்ளது. ஓ, என்னால் அதை கிட்டத்தட்ட கூற முடியும், ஆனால் இப்பொழுதோ கூற முடியவில்லை. ஆயினும் அது ரோமானியர்களால் சூரியனின் அசையா நிலை என்றே அழைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த வேடிக்கைக்கான வட்டரங்கு விளையாட்டு காட்சிகள் நடைபெற்றன. அது சூரிய தேவனுடைய பிறந்தநாள் என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் அதை டிசம்பர் 21-லிருந்து 25 வரையிலும் கொண்டாடினர்.
So then, being that this was converted, Rome into Christianity was accepted in their way, and Rome, then they said, we'll make the same celebration and pay Son of God's birthday. See, the sun god Jupiter's birthday, then Son of God's birthday, 25th of December. And that...
ஆகையால் அதன் பின்னர் அது மாற்றப்பட்டு ரோமாபுரிக்குள்ளாக ரோமாபுரியில் அவர்களுடைய வழியில் கிறிஸ்தவ மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது அவர்கள் நாம் அதே கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி தேவகுமாரனுடைய பிறந்தநாளை உருவாக்கிவிடலாம் என்றனர். புரிகின்றதா? சூரிய தேவன் ஜூபிட்டருடைய பிறந்தநாள், அதன் பின்னர் டிசம்பர் 25 தேவகுமாரனுடைய பிறந்தநாள்.
But what difference does it make? See, today when we are, even if it's a, if it's doing it in July or August or whenever it might be, it's still the sacredness of remembering that God gave us the hope that we have in us.
Amen. Amen.
That's right.
ஆனால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? பாருங்கள், இன்றைக்கு நாம் அவர்கள் அதை ஜூலை அல்லது ஆகஸ்ட் அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யப்போவதா இருந்தால், அது தேவன் நமக்கு அளித்துள்ள நம்பிக்கையை நாம் நமக்குள்ளே கொண்டிருக்கிறோம் என்ற அந்த புனிதத்தன்மையின் நினைவு கூறுதலா இன்னமும் உள்ளது.
And now you say, well, the rest of them's all Santa Claus and going on like this. Well, we just might as well do it. No, sir. No, this is not a pagan celebration to us.
Amen.
This is a sacred hour.
இப்பொழுதோ நீங்கள் நல்லது, மற்றவர்கள் எல்லோரும் இரவோடு இரவாக குழந்தைகளின் காலுறைகளில் கிறிஸ்துமஸ் பரிசுகளை நிரப்புவதாக நம்பப்படும் குழந்தை நட்பு தெய்வம் என்பவற்றை கூறி நடத்தி கொண்டு அவர்கள் செய்கிற விதமாகவே செய்கிறீர்களே, ஏன் நாமும் அதையே அப்படியே செய்யலாமே என்று கூறலாம். இல்லை ஐயா, இல்லை. இது நமக்கு ஒரு அஞ்ஞான கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு புனிதமான வேலையாயிருக்கிறது. கிறிஸ்துமஸ் இல்லாதிருந்தால் உயிர்த்தெழுதலும் இல்லாமல் இருந்திருக்கும். கிறிஸ்துமஸ் இல்லாதிருந்தால் அன்பே இருந்திருக்காது, சமாதானமே இருந்திருக்காது. கிறிஸ்துமஸ் இல்லாமல் இருந்தால் இதற்கு பின்பு விசுவாசிக்கானது ஒன்றுமே இருந்திருக்காது.
And now you say, well, if the rest of the world, they just, well, see, the forked lightning and the black cloudy sky show that there can be light in the time of darkness.
இப்பொழுது நீங்கள் பாருங்கள், உலகத்தில் மற்றவர்கள் அவர்கள் வெறுமனை என்று கூறலாம். நல்லது, பாருங்கள், இருண்ட மேகமூட்டமான ஆகாயத்தில் வளைந்து வளைந்து சுவர் விட்டு செல்லும் மின்னலானது இருண்ட நேரத்தில் வெளிச்சம் இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது.
These lights tonight prove that. That there can be light in the time of darkness. And when does light shine its best? In darkness.
Amen.
You turn these lights on, daytime sun shining in, you hardly notice they're on.
இருண்ட நேரத்தில் வெளிச்சம் இருக்க முடியும் என்பதை இந்த விளக்குகள் இன்றிரவு நிரூபிக்கின்றன. எப்பொழுது ஒளியானது தன்னுடைய மிக சிறந்த ஒளியை பிரகாசிக்கிறது? இருளில் பிரகாசிக்கும் இந்த விளக்குகளை நீங்கள் பகல் நேரத்தில் எரிய செய்யும் போது சூரிய வெளிச்சம் உள்ளே பிரகாசித்துக் கொண்டிருந்தால் உங்களால் அவைகள் எரிவதை கவனிக்க இயலாது.
But just one little wee light will shine real bright in a time of darkness. And right now is a darkness when every Christian should give a testimony of the hope that's in him. Jesus Christ, the Son of God.
ஆனால் வெறுமன ஒரு சிறு விளக்கை நாம் அந்தகார நேரத்தில் உண்மையாகவே பிரகாசமாக ஒளிர செய்யலாம். இப்பொழுதுள்ள அந்தகாரத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்குள் இருக்கிற நம்பிக்கையை குறித்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூற வேண்டுமே என்று.
Not some Chris Crinkle that was born back out there on some kind of a tree lit up and went out through a forest one night, some fiction story, there's no bottom to it, but We believe solidly on the promised word of God of a coming Messiah, and he was born on Christmas Day 2,000 years ago, we believe.
ஏதோ முன்னர் பிறந்த கிறிஸ் கிரிங்கிள் என்பவரை பற்றியல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒரு விதமான ஒரு மரம் பற்ற வைக்கப்பட்டு ஓர் இரவு காட்டினூடாக எரிந்தது என்று ஆதாரமே இல்லாத ஏதோ ஒரு கட்டுக்கதையை பற்றியல்ல. ஆனால் மேசியாவின் வருகையை குறித்து வாக்களிக்கப்பட்டுள்ளதை தேவனுடைய வார்த்தையின் பேரில் நாம் உறுதியாக விசுவாசம் கொண்டுள்ளோம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்துமஸ் நாளிலேயே அவர் பிறந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
Tonight we're going to speak a little bit on a different way. I guess your pastor's already spoken and probably speak Wednesday night again. Because I know he laid back some text or something to give me this platform tonight, and I want him to bring it. I want to listen to him. But just before now we do this, let's just bow our heads again for a moment of prayer.
எனவே இந்த இரவு நாம் சற்று வித்தியாசமான வழியில் பேசப் போகிறோம். உங்களுடைய போதகர் ஏற்கனவே பேசியிருக்கிறார் என்றும் அநேகமாக புதன்கிழமை இரவு மீண்டும் பேசுவார் என்றும் நான் யூகிக்கிறேன். ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு வேதப்பாட பகுதி அல்லது ஏதோ ஒன்று எனக்கு இன்றிரவு இந்த மேடையில் அளிக்கும்படி பின்னால் வைத்திருந்தார் என்பதை நான் அறிவேன். அவரது எடுத்து கூறும்படிக்கே நான் விரும்புகிறேன். நான் அவர் கூறுவதை கேட்க விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது நாம் இதை செய்வதற்கு சற்று முன்னர் நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் ஜபத்திற்காக அப்படியே வணங்குவோமாக.
Heavenly Father, this great sacred moment, when we think of the different things in the scripture here that everywhere we go back in the Old Testament speaks of that day when God shall send his son.
பரலோக பிதாவே, இந்த மகத்தான புனிதமான நேரத்தில் இங்கே வேதத்தில் பல்வேறுபட்ட காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கையில் அது நாங்கள் படையேற்பாட்டில் எங்கு சென்றாலும் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பும் போது என்ற அந்த நாளை குறித்தே பேசுகிறது.
How those prophets back there allotted their time for prophecy of the word of God to come to them. And they prophesied in their days and foretold the things that would come to pass. And we see it all met there in Bethlehem that night when God so loved the world that he gave his only begotten son. We thank thee for this.
எப்படியாய் அந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனம் வருவதற்காக தங்களுடைய நேரத்தை அங்கே ஒதுக்கி இருந்தனர். அவர்கள் தங்களுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்து நிறைவேறப் போகும் காரியங்களை முன்னறிவித்தனர். தேவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரின போது அந்த இரவு பெத்லகேமில் இவையாவும் அங்கே நிறைவேறினதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
And now, Lord, tonight, as we settle down here to speak on thy word, and it's so sacred, Lord, that's the reason we like to speak to you first. And we ask that you open our understanding to thy word. In Jesus' name we ask it. Amen.
இப்பொழுதும் கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் இங்கே உம்முடைய வார்த்தையின் பேரில் பேசும்படியாகவே அமர்ந்துள்ளோம். அது அவ்வளவு புனிதமானதாயுள்ளது. கர்த்தாவே, அந்த காரணத்தினால் நாங்கள் முதலில் உம்மண்டை பேச விரும்புகிறோம். நீர் உம்முடைய வார்த்தைக்கிற எங்களுடைய மனதை திறந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென்.
இப்பொழுது நான் இங்கு சில வேத வாக்கியங்களை ஒரு வழக்கமான கிறிஸ்துமஸ் கதைக்காக மத்தேயு 2 அதிகாரத்தில் கண்டறிந்துள்ள வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதன் அண்டைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது யோவான் 3:16.
And the other night up at Phoenix, if you tape people here listen to the tapes, like for you listen to that one, why Jesus had to come to Bethlehem. Why did he have to do it?
அந்த ஒரு இரவு பீனிக்ஸில் ஒளிநாடாவை கேட்கிற ஜனங்களாகிய நீங்கள் இங்கு இருப்பீர்களாயின் ஒளிநாடாக்களை கேட்பவர்கள் நீங்கள் ஏன் இயேசுவானவர் பெத்லகேமிற்கு வரவேண்டியதாக இருந்தது என்ற அந்த ஒரு செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது?
And those symbols there of David laying and wait up on the mountain looking down and seeing the Philistine army garrisoned, and I compared that with exactly today and find out that Bethlehem what it means.
பெலிஸ்தரின் சேனை பாளையம் இறங்கியிருக்கிறதை கண்டு மலையின் மேல் காத்திருந்து படுத்துக்கொண்டே கீழே நோக்கி பார்த்த தாவீதை குறித்துதான் அவை யாவுமே அடையாளங்களாக இருந்தன. நான் அது அந்த பெத்லகேமில் எதை பொருட்படுத்துகிறது என்பதை கண்டறிந்து சரியாக இன்றைக்கு அதனோடு
ஒப்பிட்டேன்.
கிறிஸ்துவே நம்முடைய பெத்லகேமாயிருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பெத்லகேமில் பிறந்திருக்கிறான் என்று நிரூபிக்க முடிந்தது. ஏனென்றால் கிறிஸ்துவே பெத்லகேமாயிருக்கிறார். அந்த காரணத்தினால் அவர் ஜீவ அப்பமாயிருந்தார்.
Means a house. El is God, and Elham is Elham, which means bread. And house of God's bread.
Bet, be it, என்பதன் பொருள் வீடு என்பதாயும், El என்பது தேவனாயும், Lagem என்பதன் பொருள் அப்பம் என்பதாயும் உள்ளபடியால் அது தேவனுடைய அப்பத்தின் வீடு என்பதாகும்.
And Jesus Christ was a house of God's bread of eternal life. And every man that's born into Christ, you're born into Bethlehem, God's house of bread.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய அப்பத்தின் வீடாய் நித்திய ஜீவ அப்பமாய் இருந்தார். கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் பெத்லகேமிற்குள் தேவனுடைய அப்பத்தின் வீட்டிற்குள் பிறந்திருக்கிறீர்கள்.
And how that the leagues of these churches today is garrisoned like Philistines to keep the people from.
எப்படியா இன்றைக்கு இந்த சபைகளின் சங்கங்கள் பெலிஸ்தீர்களைப் போல் ஜனங்களை இதிலிருந்து விலக்கி வைக்கும்படிக்கு தானயம் இறங்கி இருக்கின்றன?
And how that those gallant men, knowing that David was anointed and was going to come king someday, very unpopular then because he was a fugitive among his people, but one day his call comes.
எப்படியாக இந்த தீரமான மனிதர்கள் தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருந்தான் என்றும், அப்பொழுது கொஞ்சமும் புகழற்றிருந்தாலும் என்றோ ஒரு நாள் ராஜாவாக போகிறான் என்றும் அறிந்திருந்தனர். ஏனென்றால் அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் பகைமையிலிருந்து தப்பியோடி அலைந்து திரிகிற ஒருவனாயிருந்தான். ஆனாலும் ஒரு நாளில் அவனுடைய அழைப்பு தெரிய வரும் என்பதை அறிந்திருந்தனர்.
They had gallant man with him, and remember, those men were Gentiles. Most every one of them were Gentiles. A very beautiful type of today. And one man was so gallant, he killed 800 men with his spear himself in one day.
அவர்கள் அவரோடு இருந்த தீரமான மனிதர்களாய் இருந்தனர். அந்த மனிதர்கள் புறஜாதியாராய் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும்பாலும் புறஜாதிகளாய் இருந்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது இன்றைக்கு மிக அழகான மாதிரியாய் இருக்கிறது. ஒரு மனிதன் அவ்வளவு தீரமுள்ளவனாய் இருந்தான். அவன் தானே தன்னுடைய ஈட்டியினால் ஒரே நாளில் 800 பேர்களை கொன்று போட்டான்.
Another one standing in the field of Lim, and an army come up a troop. And all of them run, and he stood there and slew man until his arms was tired.
மற்றொருவன் தானிய வயலில் நின்று கொண்டிருந்தபோது ஒரு கூட்ட ராணுவ சேனை எதிர்கொண்டு வந்தது. அவர்கள் யாவரும் ஓடி வர அவனோ அங்கே நின்று தன்னுடைய புயங்கள் களைத்து போகுமட்டாய் அவர்களை கொன்றான்.
And then another one, he jumped into a pit and killed a lion on a snowy day, single-handed. And an Egyptian ran at him with a long spear, and he took a stick and knocked this spear out of his hand, took the spear and killed the Egyptian himself, and killed 300 captains.
அதன் பின்னர் மற்றொருவன் எப்படியாய் ஒரு கபிக்குள்ளாக குதித்து உறைந்த மழை நாளில் தனியாக ஒரு சிங்கத்தை கொன்று போட்டான். ஒரு பெலிஸ்திய ஒரு எகிப்தியன் இவனை ஒரு நீண்ட ஈட்டியோடு எதிர்த்து வர இவன் ஒரு தடியை எடுத்து இந்த ஈட்டியை அவனுடைய கையிலிருந்து தட்டிவிட்டு பறித்து அந்த ஈட்டியையே எடுத்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டு பின்னர் 300 சேனை தலைவர்களையும் கொன்று போட்டு விட்டான். மகத்தான மனிதர்களை தாருமே.
From that well where he used to water his sheep when he went out of a morning from the corral, they wanted a drink of water, and these men pulled their swords and fought through 15 miles of man, brought this water back.
தாவீதோ, நான் இன்னும் ஒரு விசை அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் பெறக் கூடுமானால் நலமாயிருக்குமே என்று கதறுவதை பாருங்கள். அவன் காலையில் தொழுவத்திலிருந்து தன்னுடைய ஆடுகளை ஓட்டி செல்லும் போது அவைகள் தண்ணீர் பெறக வாஞ்சிக்கும். அப்பொழுது வழக்கமாக அவனங்கே அவைகளுக்கு தண்ணீர் காட்டுவான். இந்த மனிதர்களோ தங்களது பட்டயங்களை உருவி 15 மைல் தூரத்திற்கு சண்டையிட்டு சென்று இந்த தண்ணீரை திரும்ப கொண்டு வந்தனர்.
And David said, "Far be that I drink it." And he poured it up on the ground as a drink offering to the Lord. What a beautiful type of the same thing of this John 3:16 tonight. God so loved the world that he gave his only begotten son.
தாவீதோ, நான் இதை பருகுவது தூரமாய் இருப்பதாக என்றான். எனவே அவன் கர்த்தருக்கென்று ஒரு பானபலியாக தரையிலே ஊற்றி போட்டான். இன்றிரவு இந்த யோவான் 3:16 வசனத்தினை குறித்ததும் அதே காரியத்திற்கு என்ன ஒரு அழகான மாதிரியாய் உள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
And what did Christ do? The life that he had, to live eternally, he poured it upon the ground from his veins, his natural life, upon the ground as a sin offering for us.
கிறிஸ்து என்ன செய்தார்? நித்தியமாக ஜீவிப்பதற்கு அவர் கொண்டிருந்த ஜீவனை தம்முடைய இரத்த குழாய்களிலிருந்து அவருடைய ஜென்ம சுவாப ஜீவியத்திலிருந்து தரையிலே அதை ஊற்றினார். நமக்காக ஒரு குற்ற நிவாரண பலியாக நிலத்தின் மேல் ஊற்றினார்.
And how the Gentiles today, man of honor, man, great man, taking the sword and standing there and cutting their way through to get a fresh drink of water for Christ, our David, which is very unpopular today.
எப்படியா இன்றைக்கு புறஜாதியார் கனமுள்ள மனிதர் மகத்தான மனிதர் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அங்கே நின்று கிறிஸ்துவுக்காக நம்முடைய தாவீது மாசற்ற குடிதண்ணீரை நீரை பெற தங்களுடைய வழிகளூடாக வெட்டி கொண்டே செல்கின்றனர். இன்றைக்கு அது பொதுமக்களால் விரும்பப்படாதாய் உள்ளது.
But our David, which we know is coming in power, is going to tramp every nation under his feet like that, and rule them with a rod of iron, and real gallant man standing with the word of God and chopping from side to side fearlessly, because we know he's coming in power.
Amen.
ஆனால் நம்முடைய தாவீதோ அவர் வல்லமையோடு வரப்போகிறதையும் அப்பொழுது அவர் ஒவ்வொரு தேசத்தையும் தன்னுடைய பாதத்தின் கீழே இந்த விதமாய் மிதித்து இருப்பு கோலால் அவைகளை அரசாளப் போகிறார் என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். உண்மையான தீரமுள்ள மனிதர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நின்று பயமின்றி பக்கவாட்டிலிருந்து பக்கவாட்டிற்கு வெட்டிக்கொண்டே இருக்கின்றனர். ஏனென்றால் அவர் வல்லமையோடு வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்துள்ளோம்.
Let's read now at John 3:16. Let's read the visit of the Magi of St. Matthew, the second chapter.
யோவான் 3:16 பிறகு இப்பொழுது நாம் வாசிப்போமாக. நாம் சாஸ்திரிகளின் வருகையை குறித்து பரிசுத்த மத்தேயு 2 வாசிப்போமாக.
Now when Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold, there came wise men from the east to Jerusalem, saying, Where is he that's born king of the Jews? For we have seen his star in the east and are come to worship him.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
When Herod the king heard these things, he was troubled, and all Jerusalem with him. And when he had gathered the chief priests and the scribes of the people together, he demanded them where Christ should be born.
ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான்.
They said unto him, of Bethlehem of Judea, for thus it is written by the prophet, And thou Bethlehem in the land of Judah, art thou not the least among the princes of Judah? Out of thee shall come a governor that shall rule my people Israel.
அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள்.
Herod, when he had privately called the wise men, inquired of them diligently what time the star appeared. And he sent them to Bethlehem and said, Go and search diligently for the young child. And when you have found him, bring me word again that I may come and worship him also.
அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு
அனுப்பினான். And when they saw the star, they rejoiced with exceeding great joy.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
And when they were come into the house, they saw the young child with Mary his mother and fell down and worshipped him. And they had opened their treasures, they presented to him gifts, gold, frankincense, and myrrh.
அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
And being warned of God in a dream that they should not depart, They should not return to Herod. They departed into their own country another way.
பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறுபடியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள்.
Very strange here how that God in a lesser way God does speak to people through dreams, I believe in. But how that God in this case used a secondary.
அதாவது தேவன் எப்படியாய் இங்கு மிக விரோதமான மேம்பட்ட நிலைக்கு சற்று கீழான அடுத்த நிலையான ஒரு வழியில் தேவன் சொப்பனங்களினூடாக ஜனங்களிடை பேசுகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் எப்படியாய் தேவன் இந்த சம்பவத்தில் இரண்டாம் தரம் ஒன்றை உபயோகப்படுத்தினார்?
Now, dream is a dream if it's interpreted rightly, it is a same as a vision. If it's a dream and being interpreted, God's used it since way back in the Old Testament and down through the ages and promised in the last days to use it again.
இப்பொழுது ஒரு சொப்பனம் அது சரியாக வியாக்கியானிக்கப்படுமாயின் அது ஒரு தரிசனத்தை போன்ற ஒன்றாகும். ஒரு சொப்பனம் வியாக்கியானிக்கப்படுகிறதா இருக்குமாயின் நலமாயிருக்கும். தேவன் அதை பழைய ஏற்பாட்டில் பூர்வகாலம் முதற்கொண்டும் காலங்களினூடாகவும் வழக்கமாகவே செய்து வந்துள்ளார். மீண்டும் அதை கடைசி நாளில் செய்வதாக வாக்களித்துள்ளார்.
Now people can overeat and so forth and get nightmares and it's not real spiritual dreams that don't ring up when you read it. Some of it might seem right, but yet there's real spiritual dreams.
இப்பொழுது ஜனங்கள் அளவுக்கு மிஞ்சி உண்டு கழித்துவிட்டு கொடிய கனவுகளை காணக்கூடும். அதுவல்ல அவை உண்மையான ஆவிக்குரிய சொப்பனங்கள் அல்ல. நீங்கள் அதை வாசிக்கும் போது அது உங்களுக்கு சரியாக பொருள்படுகிறதில்லை. அவைகளில் சில சரியாயிருப்பது போல தென்படலாம். ஆனால் அதே சமயத்தில் உண்மையான ஆவிக்குரிய சொப்பனங்கள் உண்டு.
And we know here at the tabernacle God gives people dreams and they are interpreted and they come to pass and they're real. But it's a secondary way of doing it. See?
இங்கே கூடாரத்தில் தேவன் ஜனங்களுக்கு சொப்பனங்களை கொடுக்க அவைகள் வியாக்கியானிக்கப்பட்டு அவைகள் நிறைவேறுகிறதையும் அவைகள் உண்மையாய் இருப்பதையும் நாம் அறிந்துள்ளோம். ஆனால் இதை செய்யும் முறையோ ஓர் இரண்டாம் தரமான முறையாய் உள்ளது. புரிகின்றதா?
Now the reason it was done then, it was because there was no prophet in the land at that time to interpret the dreams. See? There was no prophet to interpret the dreams like Joseph and Daniel and those prophets of old.
இப்பொழுது இது செய்யப்பட்டதன் காரணம் அந்த நேரத்தில் சொப்பனத்தை வியாக்கியானிக்க தேசத்தில் தீர்க்கதரிசியே இல்லாமல் இருந்தது. அதற்கு காரணமாயிருந்தது. புரிகின்றதா? சொப்பனங்களை வியாக்கியானிக்க யோசேப்பு, தானியேல் மற்றும் அந்த பண்டைய தீர்க்கதரிசிகளை போன்ற தீர்க்கதரிசியே இல்லாமல் இருந்தனர்.
They had a prophet for 400 years and God used a dream for the welfare of his own child. He did. He told Joseph when he was a just man, not willingly to make her a public example, was minded to put her away privately.
அவர்களுக்கு 400 ஆண்டு காலமாக தீர்க்கதரிசியே இல்லாமல் இருந்தபடியால் தேவன் தம்முடைய சொந்த பிள்ளையின் நலனுக்காக சொப்பனத்தை உபயோகித்தார். அவரே செய்தார். யோசேப்பு ஒரு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்த போது அவர் அவனிடத்தில் கூறினார்.
No doubt she told him the visit of Gabriel and so forth and what he had said, but when he saw her to be mother, it was too unusual, you know, it was something very different. And you know, that's what's the matter today. God does things unusual, and it's so unusual till even just man can't see it.
அவள் அவனிடத்தில் காபிரியேலின் வருகை முதலியனவற்றையும் அவன் என்ன கூறியிருந்தான் என்பதையும் கூறியிருந்தாள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவனோ அவள் தாயாக போவதை கண்டபோது அது மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. அது வித்தியாசமான ஏதோ ஒரு காரியமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுதான் இன்றைக்கும் காரியமே என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தேவன் காரியங்களை வழக்கத்திற்கு மாறாகவே செய்கிறார். மனிதனதை காணக்கூட முடியாத அளவிற்கு அது அவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதாக இருக்கிறது.
Amen. Joseph couldn't understand it. He was too unusual. Yeah. He was a good man. Nothing wrong with him. He was a good man, a just man, but it was so unusual.
யோசேப்பினால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவனோடு எவ்வித தவறும் இல்லாதிருந்தது. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான், ஒரு நீதிமானாக இருந்தான். ஆனால் அது எவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது.
See, Joseph probably 40 years old or 45, something like that they claim, when he and Mary was engaged. But here we find something that never had happened. A woman espoused this man and yet be found to be mother.
பாருங்கள், யோசேப்பு மரியாளும் நிச்சயிக்கப்பட்டிருக்கையில் அவருக்கு அநேகமாக 40 அல்லது 45 வயது இருக்கும் என்றே அதை போன்றே இருக்கும் என்று அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். ஆனால் இங்கே ஒருபோதும் சம்பவித்திராத ஏதோ ஒரு காரியத்தை நாம் கண்டறிகிறோம். ஒரு ஸ்திரீயானவள் இந்த மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டு அதே சமயத்தில் தாயாக இருக்கப் போவது கண்டறியப்பட்டது.
And it was so unusual. Joseph was minded to put her away, but right at that crucial moment, God sent his angel and appeared to him in a dream. And said, don't fear to take thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost.
இது வழக்கத்திற்கு மாறானதா இருந்தபடியால் யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதா இருந்தான். ஆனால் அந்த நெருக்கடியான நேரத்தில் சரியாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப அவன் ஒரு சொப்பனத்தில் இவனுக்கு பிரசன்னமாகி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, பரிசுத்தாவியினால் உண்டானது என்றான்.
What a newborn faith Joseph must have had when he rose up in there. See, he never had need any interpretation. The dream wasn't symbols, it was right straight out. Don't fear to take Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost.
யோசேப்பு அங்கிருந்து எழுந்தபோது என்ன ஒரு புதியதாய் பிறந்த விசுவாசத்தை உடையவனாய் இருந்திருக்க வேண்டும் பாருங்கள். அவனுக்கு அதை குறித்து எந்த வியாக்கியானமும் ஒருபோதும் தேவையாயிருக்கவில்லை, சொப்பனமும் அடையாளங்களில் இருக்கவில்லை. அதுவோ தெளிவாக, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, பரிசுத்தாவியினால் உண்டானது என்றே இருந்தது.
There's no prophet to give the interpretation, so it had to come directly right straight like that to God, from God to Joseph. Now, and God taken it secondarily away.
அப்பொழுது வியாக்கியானத்தை அளிக்க தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தனர். ஆகையால் அது நேரடியாக அதுபோன்றே சரியான தெளிவோடு வர வேண்டியதா இருந்தது. தேவனிடத்திலிருந்து யோசேப்புக்கு வர வேண்டியதா இருந்தது. இப்பொழுது தேவன் அதை இரண்டாந்தரமான வழியில் செயலாற்றினார்.
What does it teach us right here before we hit our text? Here's what it teaches us, that God can use every faculty of our being if it's surrendered to him.
நாம் நம்முடைய வேத பாடத்தை தொடுவதற்கு முன்பு அது இங்கு நமக்கு சரியாக என்ன போதிக்கிறது? இதைத்தான் நமக்கு போதிக்கிறது. அதாவது, நம்முடைய ஒவ்வொரு திறமையையும் தேவனிடம் சமர்ப்பிக்க ஒப்புக் கொடுக்கப்படுமாயின் அப்பொழுது அவரால் நம்முடைய சரீர அமைப்பில் உள்ள ஒவ்வொரு திறமையையும் உபயோகிக்க முடியும்.
We can use our mind, our dreams, our subconscious, our first conscious, our tongue, our songs, our eyes, our everything that we have can be used of God if it's committed to God. Everything that you are committed to God.
அவரால் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய சொப்பனங்களை, நம்முடைய உள்ளத்தின் அடி உணர்வு தளத்தை, நம்முடைய முதல் மன உணர்வு தளத்தை, நம்முடைய நாவை, நம்முடைய பாடல்களை, நம்முடைய கண்களை, நம்முடைய அதாவது அவர் உபயோகப்படுத்த முடியும். நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியமும் தேவனிடை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குமாயின் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடை சமர்ப்பித்திருந்தால் அப்பொழுது தேவனால் அதை உபயோகிக்க முடியும்.
He'll use every outlet and every part of you. He'll use it. No matter what it is, he'll use it if it's sanctified to his purpose and call.
அவர் ஒவ்வொரு வெளிச்செல்லும் வழியையும் உங்களுடைய ஒவ்வொரு பாகத்தையும் உபயோகிப்பார். அவர் அதை பயன்படுத்துவார். அது என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது அவருடைய நோக்கத்திற்கென்றும் அழைப்பிற்கென்றும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்குமாயின் அவர் அதை உபயோகிப்பார்.
Now, tonight we're going to speak on gifts. And I want to title this. I wrote, jotted something down in there with Brother Neil too. God's gifts always find their places. God's gifts is always rejected, but it really finds its place.
இப்பொழுது இன்றிரவு நாம் வெகுமதிகள் என்பதன் பெயரில் பேசப் போகிறோம். நான் இதை சகோதரன் நெவில் மேலே இருந்தபோது நான் அங்கு ஏதோ ஒரு காரியத்தை குறிப்பிடுத்து எழுதி வைத்தேன். எனவே நான் தேவனுடைய வெகுமதிகள் எப்பொழுதும் கண்டடைகின்றன. தேவனுடைய வெகுமதிகள் எப்பொழுதுமே அவைகளுடைய ஸ்தானங்களை கண்டடைகின்றன என்று தலைப்பிட விரும்புகிறேன். தேவனுடைய வெகுமதிகள் எப்பொழுதும் புறக்கணிக்கப்படுகின்றன. ஆனால் அது உண்மையாகவே அதனுடைய ஸ்தானத்தை கண்டடையும் பொழுது.
Now, what's the gift that these wise men brought to him? Today we find that we're swapping gifts. Everybody has to get a gift and try to figure out what the next fellow is going to give him so he can give him something comparing that much. And if it isn't, well, on New Year's, he feels he has to make it up. And each one studying and worrying and walking the floor, the millionaires, how they're going to get by to give so much to this one and that. When it's all together wrong.
இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் வாங்கி வந்த இல்லை, அவரண்டைக்கு கொண்டு வந்த அந்த வெகுமதிகளை கவனியுங்கள். இன்றைக்கு நாம் வெகுமதிகளை பண்டமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஒவ்வொருவரும் ஒரு வெகுமதியை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அடுத்த நாள் தனக்கு என்ன அளிக்கப் போகிறார் என்பதை கற்பனை செய்யும்படி முயற்சிக்க வேண்டியதாயும் இருக்கிறது. எனவே இவரும் அதற்கு ஒப்பீடான ஏதோ ஒன்றை அவருக்கு மிகப்பெரிய அளவில் அளிக்க முடியும். அது அவ்வாறு இல்லாவிட்டாலும் பாருங்கள், புத்தாண்டில் அதை அவர் ஈடுகட்டிவிட வேண்டும் என்றே அவர் உணர்கிறார். ஆகையால் ஒவ்வொருவரும் இதை ஆராய்ந்து கொண்டு, கவலைப்பட்டுக் கொண்டு, பண்டமாற்றுதலை முக்கியமாக கொண்டு திரிந்து கோடீஸ்வரர்களாயிருக்க எப்படி அவர்கள் இதை நிறைவேற்றுவதில் வெற்றியடையப் போகிறார்கள்? அது முற்றிலும் தவறாயிருக்கும் போது அவர்களோ இந்த ஒன்றுக்கும் அதற்கும் மிகவும் அதிகமாக அளிக்கிறார்கள்.
It's all together. Christmas, here's his only one gift that you can give, and that is yourself.
Amen.
Give yourself to God because God's already given to you his gift. Now, there's only one thing you owe back to God, that's yourself to him.
இதோ நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு வெகுமதிதான் உண்டு, அது உங்களையே ஆகும். உங்களைத்தாமே தேவனுக்கு அழியுங்கள். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே தம்முடைய வெகுமதியை உங்களுக்கு அளித்துள்ளார். இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு திருப்பி தரும்படியாக கடன்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் உண்டு, அது உங்களைத்தாமே அவருக்கு அளிப்பதாகும்.
In the Bible, we don't notice it no more today. You've often heard me scorn this name of children calling, or people calling their children Ricky. Now, Ricky is a horrible name.
இப்பொழுது அநேக சமயங்களில் வேதாகமத்தில் பெயர்கள் இருக்கின்றன. இன்றைக்கோ நாம் அதனை ஒருபோதும் கவனித்து பார்ப்பதே இல்லை. நான் இந்த பெயரை அவ்வப்போது ஏளனம் செய்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளை கூப்பிடுவதை குறித்து இல்லை, ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை ரிக்கி என்று அழைக்கின்றனர். இப்பொழுது ரிக்கி என்பது ஒரு பயங்கரமான பெயராயிற்று.
See, and it's you mustn't call him that. If you got a child named Ricky, for goodness sake, change it something else. Ricky or Elvis or something like that. Ricky means a rat. See?
பார்த்தீர்களா, நீங்கள் அவர்களை எவ்வாறு பெயரிட்டு அழைக்க வேண்டாம். நீங்கள் ரிக்கி என்னும் பெயர் கொண்ட ஒரு பிள்ளையை உடையவராய் இருந்தால் நன்மைக்காகவே வேற ஏதாவது பெயரினை அதற்கு மாற்றிவிடுங்கள். ரிக்கி இல்லை, அல்லது எல்விஸ் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை. ரிக்கி என்றால் ஒரு எலி என்று பொருளாகும். புரிகின்றதா?
And so and what you call a person that impresses that. A little lady the other day had a little boy out there called Ricky, and his name's Ricky, James Ricky. And because it was so popular, Ricky, they called him Ricky. I said, change that name.
ஆகையால் நீங்கள் ஒரு நபரை என்னவென்று அழைக்கிறீர்களோ அதுவே அதனை திறம்பட கவர்ச்சி செய்கிறது. அன்றொரு நாள் ஒரு சிறு பெண்மணி ஒரு பையனை இங்கே வைத்துக் கொண்டு ரிக்கி என்று கூப்பிட்டாள். அவனுடைய பெயர் ரிக்கி, ஜேம்ஸ் ரிக்கி என்பதாயிருந்தது. அது ரிக்கி மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தபடியால் அவர்கள் அவனை ரிக்கி என்று அழைத்தனர். நானோ அந்த பெயரை மாற்றி பாருங்களேன்
என்றேன். And that's what he is. You just watch him. His nature is just like that.
இங்கே ஒரு குட்டி பேரப்பிள்ளையை வைத்துக் கொண்டு அமர்ந்துள்ள சில ஜனங்களை நான் கவனித்தேன். அவனுடைய பெயர் அந்த ஒரு இனிமையான மனதிற்குகந்த குட்டி நபரான அந்த குட்டி பையனுடைய அந்த ஒருவனுடைய பெயரும் ரிக்கி என்றிருந்தது. அந்த விதமாகவே அவனும் இருக்கிறான். நீங்கள் சற்று அவனையும் அந்த விதமாய் உள்ள அவனுடைய சுவாபத்தையும் கவனித்து பாருங்கள்.
And I said to some of his grandparents or somewhere, I said, tell the mother, change the name of that boy. Just change that name over and watch what happens to the kid.
நான் அவனுடைய பாட்டனாரிடத்தில் இல்லை, யாரோ ஒருவரிடத்தில் கூறினேன். நான் அந்த தாயிடம் அந்த பையனுடைய பெயரை மாற்றும்படி சொல்லுங்கள். அந்த பெயரையே மாற்றிவிடுங்கள். பின்னர் அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள் என்று கூறினேன்.
See, if people don't want to believe that, we think we've lived too long for that. If there isn't something in a name, then why, as long as Jacob was called Jacob, which means supplanter, deceiver, that's what he was.
பாருங்கள், ஜனங்களாகிய நீங்கள் அதை நம்ப விரும்புகிறதில்லை. நாம் அதனை மிக நீண்ட காலமாகவே பார்த்து வாழ்ந்து வந்துள்ளோம் என்றே நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஒரு பெயரில் ஏதோ ஒரு காரியம் இல்லாதிருக்குமாயின் பின்பு ஏன் யாக்கோபு யாக்கோபு என்று அழைக்கப்பட்டவனாய் இருந்த வரையிலும் அதன் பொருள் எத்தன் வஞ்சகன் என்பதாகும். அந்த விதமாகத்தான் அவன் இருந்தான் அல்லவா?
But when he wrestled with the Lord all night and the Lord changed his name, and about when he's about 60 years old, he changed his name from Jacob to Israel, a prince before God, and that's what he was.
ஆனால் அவன் கர்த்தரோடு முழு இரவும் போராடிய போது கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்றினார். அப்பொழுது அவன் ஏறக்குறைய 60 வயதுடனாயிருந்தான். அவர் யாக்கோபு என்பதிலிருந்து இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக ஓர் இளவரசர் என்று அவனுடைய பெயரை மாற்றினார். அப்பொழுது அந்த விதமாகவே அவன் இருந்தான்.
Why was Abram called, had to be called Abraham? Before the baby could be born. Why is Sarah called Sarah before the baby could be born?
அப்பொழுது ஏன் ஆபிராம் குழந்தை பிறப்பதற்கு முன்னர் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட வேண்டியதாக இருந்தது? ஏன் சாராய் குழந்தை பிறப்பதற்கு முன்னர் சாராள் என்று அழைக்கப்பட வேண்டியதாக இருந்தது.
Why was Paul, his name was Saul, but when he met Jesus, he changed him from Saul to Paul. When Simon was changed from Simon to Peter, which means little stone.
ஏன் பவுல் இல்லை, அவனுடைய பெயர் சவுலா இருந்தது. ஆனால் அவன் இயேசுவை சந்தித்த போது அவர் அவனை சவுலிலிருந்து பவுலுக்கு மாற்றினார். சீமோன் என்பதிலிருந்து பேதுருவுக்கு மாற்றப்பட்ட போது அதன் பொருள் சிறிய கல் என்று பொருள்படுவதாயிருந்தது.
And all their names were changed just because what you are called is something about it. When you speak something, it identifies itself. I don't want to get in there because that's coming up next Sunday night, see? Identification of a word. And but now we find these things so true.
நீங்கள் பெயரிட்டு அழைக்கப்படுவதில் அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் இருக்கின்றபடியால் அவர்கள் எல்லோருடைய பெயருமே மாற்றப்பட்டிருந்தன. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பேசும்போது அது அதனை அடையாளம் காட்டுகிறது. நான் அங்கே அதற்குள் நுழைய விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அடுத்த ஞாயிறு இரவு அதற்கானது வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு வார்த்தையின் அடையாளம். ஆனால் இப்பொழுதோ இந்த காரியங்கள் அவ்வளவு உண்மையானவை என்பதை நாம் கண்டறிகிறோம்.
Magi's learned man, great man, coming down from the east, that was Babylon, which is India.
இப்பொழுது கவனியுங்கள், தேவன் அது பாபிலோனா இருந்தது, அது இந்தியாவா இருந்தது, கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருந்த மகத்தான மனிதன், கற்றறிந்த மனிதன், வாரசாஸ்திரியை, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதரை கண்டறியும்படியா இருப்பது என்பது இன்றிரவு அது என்ன ஒரு விரோதமான காரியமாக இருக்கிறது.
And they never come in any all night, started one night and got there the next. It's about 2 years getting there. They never come to a little baby in a manger, they come to a young child. Young child.
அவர்கள் ஒருபோதும் ஒரே இரவில் முழுமையாய் வரவில்லை. ஓர் இரவு புறப்பட்டு அடுத்த இரவு அங்கு வந்தடைந்து விடவில்லை. அவர்கள் ஏறக்குறைய 2 வருடங்களாக அங்கே வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருபோதும் ஒரு முன்னணியில் இருந்த ஒரு சிறு குழந்தையிடத்திற்கு வரவில்லை. அவர்கள் ஒரு பிள்ளையின் அண்டைக்கே வந்தனர்.
And Herod killed the children from 2 years old. See, to know that it wasn't a little infant laying in a cradle, he just killed all infants, but he killed the young children, so to be sure to get him anywhere from 2 years old back.
எனவே ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளையே கொன்று போட்டான். பாருங்கள், அது ஒரு சிறு குழந்தையாய் ஒரு தொட்டிலில் படுத்து கிடக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். அப்படி இருந்திருந்தால் அவன் எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டிருப்பான். ஆனால் அவன் 2 வயதுக்குட்பட்டிருந்த பிள்ளைகளை கொன்றால் அவரையும் நிச்சயமாக கொன்றுவிடலாம் என்று அந்த வயதுடைய பிள்ளைகளை கொன்று
போட்டான்.
அவன் அவர்கள் எல்லோரையும் மிக அதிகமானோரை கொல்ல விரும்பாததை அறிந்திருந்த காரணத்தால் அவன் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குட்பட்டதை குறித்தான். ஏனென்றால் அவர்களில் அதிகமானோர் அவருக்கு அடிமைகளை போன்றிருந்தனர். அவன் நிச்சயமாக அவரை அடைய கொல்ல விரும்பினான். எனவே அவன் பிள்ளையோ ஏறக்குறைய 2 வயதுடையதாக இருக்கும், ஆகையால் 2 வயதிற்குட்பட்ட ஒவ்வொன்றையும் கொன்று போடுங்கள் என்றான். புரிகிறதா?
And that brought to pass what the prophet said. And then Ramah, there they heard a screaming or crying, a weeping, that Rachel weeping for her children, and they were not.
அது புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது, அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று தீர்க்கதரிசி உரைத்தது நிறைவேற்றப்பட்டது.
Now, did you notice that these wise men, great men, was up in Babylon and they saw his star? We said, we have saw his star in the east and are come to worship him.
இப்பொழுது இந்த சாஸ்திரிகள், மகத்தான மனிதர்கள், பாபிலோனில் இருந்ததையும் அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டதையும் நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அவர்கள் கூறினதை நீங்கள் கவனித்தீர்களா?
They come from the east where they saw the star going west because India is west, northwest of Palestine.
அவர்கள் கிழக்கிலிருந்து வந்து அவர்கள் அங்கே நட்சத்திரத்தை கண்டு மேற்கே சென்றனர். ஏனென்றால் இந்தியா மேற்கில் உள்ளது, பாலஸ்தீனாவின் வடமேற்கு.
And they come right down through the Tigris River, crossed over the plains right on, and come down into the Bethlehem, where they found the baby. Remember, Joseph and them never left there. They went right down to Nazareth, brought the child up right there.
அவர்கள் டைகிரிஸ் நதியினூடாக வந்து அந்த சமவெளிகளை கடந்து பெத்லகேமிற்கு வந்து அங்கே அவர்கள் அந்த பிள்ளையை கண்டனர். யோசேப்பு மற்றவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு செல்லவே இல்லை என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் நேராக நாசரேத்திற்கு சென்று அங்கேயே பிள்ளையை வளர்த்திருந்தனர்.
Now, we see here that they presented these men being astronomers and studying the stars and seeing these mysterious heavenly lights appear up there, that there was something going on, that they know that this Messiah, the ruler of heavens and earth, was to be born.
இப்பொழுது அவர்கள் அழித்தனர் என்று நாம் இங்கே காண்கிறோம். இந்த மனிதர் வானசாஸ்திரியாக இருந்து கொண்டு நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டு இந்த ரகசியமான வானமண்டல ஒளிகள் அங்கே மேலே பிரசன்னமானதைக் கண்டு ஏதோ காரியம் சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதையும், அதாவது மேசியா வானங்களையும் பூமியையும் ஆளுகை செய்பவர் பிறக்க வேண்டியவராய் இருந்தார் என்பதையும் அவர்கள் அறிந்து
கொண்டனர். Cause to show you their testimony. You know your life speaks so much louder than your words, so no matter what you say, people know what you are but what you are.
அவர்கள் தெய்வீகத்தன்மை ஒரு வீட்டிற்குள் ஒரு மானுட சரீரத்துக்குள் அடைத்து வைக்கப்படும் என்பதை அறிந்து வந்திருந்தனர். ஏனென்றால் அவர்களுடைய சாட்சியை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக உங்களுடைய ஜீவியமானது உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதையே பொருட்படுத்தாத அளவிற்கு சத்தமிடுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதனை கொண்டு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள்.
And watch these people, these magi, they brought him, what's the gifts they brought him, identified what they thought he was. They brought him gold, frankincense, and myrrh. And now watch what these symbols that I want to talk to you about now is what these symbols mean. Now got some scripture wrote out here that we'll read just in a moment on it, the Lord willing.
இந்த ஜனங்களை, இந்த வானசாஸ்திரிகளை கவனியுங்கள். அவர்கள் அவருக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் அவருக்கு கொண்டு வந்த வெகுமதிகள் அவர்கள் அவர் என்னவா இருந்தார் என்று எண்ணியிருந்தனர் என்பதை அடையாளம் காட்டினர். அவர்கள் அவருக்கு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் மற்றும் வெள்ளைப்போளத்தையும் கொண்டு வந்தனர். இப்பொழுது இந்த அடையாளங்கள் என்ன என்பதை கவனியுங்கள். அதாவது நான் இப்பொழுது உங்களிடத்தில் இந்த அடையாளங்கள் எதை பொருட்படுத்துகின்றன என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். இப்பொழுது நான் இங்கே சில வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதனை ஒரு நிமிடம் சற்று வாசிப்போம்.
Now, gold and frankincense and myrrh. Now, gold in the Bible, how fitting it fits to Christ because gold speaks of deity.
Amen.
Gold is deity. We'll get to it just in a moment.
இப்பொழுது பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். இப்பொழுது வேதாகமத்தில் பொன் அது எப்படியாய் கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது? ஏனென்றால் பொன் தெய்வீகத்தை குறித்து பேசுகிறது. பொன் தெய்வீகமாயிருக்கிறது. நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த தலைப்பிற்கு செல்வோம்.
Frankincense speaks of service and myrrh is death. God deity in service to die. And that's what he was. The very thing that they brought identified what they thought he was.
தூபவர்க்கம் சேவை குறித்து பேசுகிறது. வெள்ளைப்போளம் மரணமாயிருக்கிறது. தேவன் தெய்வீகம் மரிக்கும்படியான சேவையில் அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர்கள் கொண்டு வந்த அந்த காரியமே அவர் என்னவா இருந்தார் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர் என்பதை அடையாளம்
காட்டினர். Identify what our thoughts is about him. You understand what I mean?
இன்றைக்கு நாம் அவரண்டைக்கு கொண்டு வருகிற காரியங்கள் அவரை குறித்த நம்முடைய சிந்தனைகள் என்னவா இருக்கின்றன என்பதையே அடையாளம் காட்டுகின்றன என்று நான் அதை நமக்கே கூறுகிறேன். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா?
If you believe it with all your heart, every word of that, you will identify it by giving all that you have to it.
புரிகிறதா? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசித்தால், அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்தால், நீங்கள் கொண்டுள்ள எல்லாவற்றையும் அதற்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். புரிகிறதா?
But if you believe it's a good place to associate with better people around church and things like that, that's just about what you give. Just a few social hours with some of the congregation or something.
ஆனால் இது சிறந்த ஜனங்களோடு சபையை சுற்றிலும் அது போன்ற காரியங்களோடு இணைந்திருக்கும்படியான ஒரு நல்ல ஸ்தலமாக இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் எதை அளிக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாய் அது உள்ளது. வெறுமையான சபையில் உள்ள சிலரோடு ஒரு சில தோழமையான நேரங்கள் அல்லது அதை போன்ற ஒரு காரியம்.
But if you really believe it with all your heart, then you give everything that's in you to it. See? And it identifies you that you truly believe the message, that you believe it to be the truth.
ஆனால் நீங்கள் அதை உண்மையாகவே உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் அப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒவ்வொன்றையும் அதற்களிப்பீர்கள். புரிகின்றதா? அது நீங்கள் உண்மையாகவே செய்தியை விசுவாசிக்கிறீர்கள் என்றும் நீங்கள் அது சத்தியமாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்றும் உங்களை அடையாளம் காட்டுகிறது.
So many people say, I can believe this much. I can believe so. The disciple, I believe the last time here I spoke on that. Believers make believers and unbelievers. Did I speak on that here? See? And each person watch their category. See, it'll come to a place where they can take so much of it, can't take the rest.
அநேக ஜனங்கள் இந்த அளவிற்குத்தான் என்னால் விசுவாசிக்க முடிகிறது, என்னால் அவனமேதான் விசுவாசிக்க முடிகிறது என்கிறார்கள் சீஷர்கள். நான் கடைசி முறையாக இங்கே அதன் பேரில் நான் பேசினேன் என்று நான் நினைக்கிறேன். அதாவது விசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள், அதுவாகத்தான் அது இருந்ததல்லவா? அதன் பேரில் இங்கே நான் பேசினேன் அல்லவா? புரிகின்றதா? ஒவ்வொரு நபரை பற்றியும் அவர்களுடைய வகை என்னவா இருக்கிறது என்பதை பற்றியுமே ஆகும். பாருங்கள், அதுவோ அவர்களால் அதை குறித்து அந்த அளவிற்குத்தான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, மீதமுள்ளதையோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு நிலைமைக்கு வருவதாயிருக்கும்.
Now, how fitting these gifts was to Christ's journey on earth, a baby born here on earth, and these gifts that the wise man brought him fitted just exactly his commission from God and his journey on earth.
இப்பொழுது இந்த வெகுமதிகள் பூமியின் மேல் கிறிஸ்துவினுடைய பயணத்திற்கும் பூமியின் மேல் இங்கே பிறந்த ஒரு குழந்தைக்கும் எப்படியாய் பொருந்தி கொண்டிருந்தன? வாரசாஸ்திரிகள் அவருக்கு கொண்டு வந்த இந்த வெகுமதிகள் தேவனிடத்திலிருந்து வந்த அவருடைய கட்டளைக்கும் பூமியின் மீதில் அவருடைய பயணத்துக்கும் எப்படியாய் சரியாக அப்படியே
பொருந்தின?
இப்பொழுது முதலாவது காரியம், தேவன், இது தேவனாயிருந்தது. இயேசு மனித ரூபத்தில் தேவனாயிருந்தார். அதை ஏற்றுக்கொள்வது ஜனங்களுக்கு கடினமாயிருந்தது. அவர் தேவனாய் இருந்தார் என்பது இன்றைக்கு கூட அவ்வாறே உள்ளது.
And he, that's what he was. He was nothing less than God. He was God manifested in flesh. He was the creator in his own creation.
அவர் அந்த விதமாகத்தான் இருந்தார். அவர் தேவனாய் இருந்ததை காட்டிலும் வேறொன்றாயும் குறைந்திருக்கவில்லை. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருந்தார். அவர் தம்முடைய சொந்த சிருஷ்டிப்பில் சிருஷ்டிகராயிருந்தார்.
That he was a creator in his creation, by the creation, for the creation. He was a creator in his creation, by his creation, for his creation.
அவர் தம்முடைய சிருஷ்டிப்பில் சிருஷ்டிப்பினால் சிருஷ்டிப்பிற்காக சிருஷ்டிகராயிருந்தார். அவர் தம்முடைய சிருஷ்டிப்பில் தம்முடைய சிருஷ்டிப்பினால் தம்முடைய சிருஷ்டிப்பிற்காக சிருஷ்டிகராயிருந்தார்.
All winds right back in God, the whole thing, don't you see?
Amen.
Fullness of God.
Amen.
He was the creator in so much that he was God.
நாற்றிசைகள் யாவுமே முழு காரியமும் தேவருக்குள் இருந்தன. நீங்கள் காணவில்லையா? தேவனுடைய பரிபூர்ணமாயிற்று. அவர் சிருஷ்டிகராய் இருந்தார் என்ற அளவில் அவர் தேவனாயிருந்தார்.
And he was a being on earth, a being of time, which means that he must had a beginning. Therefore, he created himself a body to live in.
அவர் பூமியின் மேல் ஒரு சரீரத்தில் இருந்தபோது ஒரு தற்காலிக நேரத்திற்கு. அதன் பொருள் என்னவெனில் அவருக்கு ஒரு துவக்கம் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் ஜீவிக்கும்படியான ஒரு சரீரத்தை அவர் தாமே சிருஷ்டித்தார்.
God himself created a body for himself. See? That by this creation he might save the lost creation that he had created.
தேவன் தாமே தமக்காக ஒரு சரீரத்தை சிருஷ்டித்தார். புரிகின்றதா? அதாவது இந்த சிருஷ்டிப்பின் மூலம் அவர் சிருஷ்டித்திருந்து இழந்து போன சிருஷ்டிப்பை ரட்சிக்கும்படி செய்தார்.
There is nothing that man can annihilate. There is one thing. You can't do nothing to completely destroy anything. You might take a piece of paper and burn it up. You might burn a building down. You might burn a tree down. You didn't annihilate it.
மனிதனால் எந்த காரியத்தையுமே அழிக்க முடியாது. ஒரு காரியமும் கிடையாது. உங்களால் முழுமையாக எந்த காரியத்தையுமே அழித்துவிட முடியாது. நீங்கள் ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதை மேலேயே எரிக்கலாம். நீங்கள் ஒரு கட்டிடத்தை கீழே எரிக்கலாம். நீங்கள் ஒரு மரத்தை கீழே எரிக்கலாம். ஆனாலும் நீங்கள் அதை அழித்து விடவில்லை.
Bursting
They're turning back to what they was at the beginning. They're not annihilated.
அங்குள்ள அந்த வெப்பமானது அந்த அக்கிரியதை உடைக்கிறது. அது ரசாயனங்களை மாத்திரமே வெடித்து சிதறடிக்கிறது. அவைகள் துவக்கத்தில் என்னவா இருந்தனவோ அந்த நிலைக்கே திரும்பி விடுகின்றன. அவைகள் அழிக்கப்படுகிறதில்லை.
If you burn up a piece of wood in the world saying if we live in eternity like God and that chemicals out of that wood and that fire went back to its original beginnings and its and whatever it was, the breakings of the atoms and so forth, the world say would stand for millions of years, that could come right straight back again and be another tree just exactly like it was.
நீங்கள் ஒரு துண்டு கட்டையை எரித்தால், நாம் தேவனைப் போல் நித்தியத்தில் ஜீவித்திருந்தால், அந்த கட்டையிலிருந்து வந்த ரசாயனங்கள் அந்த அக்கிரி அதனுடைய மூல துவக்க நிலைக்கு திரும்பி சென்று அது என்னவா இருந்தாலும் அணுக்களின் உடைப்பு போன்றவை. உலகமோ நாம் கோடிக்கணக்கான வருடங்களாக நிற்கிறோம் என்கிறது. அது மீண்டும் நேராக திரும்பி வந்து மற்றொரு மரமாய் அது இருந்த வண்ணமாகவே சரியாக இருக்கக்கூடும்.
What God says is forever stands.
Amen.
உங்களால் எந்த காரியத்தையும் அழித்துவிட முடியாது. ஏனென்றால் அது ஒரு உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஆமேன். ஓ, அது இப்பொழுது என்னை பக்தி பரவசம் அடைய செய்கிறது. புரிகின்றதா? தேவன் கூறுகிறது என்னவோ அது என்றென்றைக்கும் ஆயிருக்கிறது. ஆமேன்.
See, you cannot annihilate. We are part of this earth and we can never be completely annihilated. No, sir. The sin, the soul will be annihilated. We realize that. But the body that we live in cannot be annihilated.
Amen.
See?
பாருங்கள், நீங்கள் அழித்துவிட முடியாது. நாம் இந்த பூமியின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நாம் ஒருபோதும் முற்றிலுமாக அழிக்கப்படவே முடியாது. இல்லை ஐயா, பாவம் ஆத்மா அழிக்கப்படும். நாம் அதை தெளிவாக உணர்கிறோம். ஆனால் நாம் வாழ்கின்ற சரீரமோ அழிக்கப்படவே முடியாது. புரிகின்றதா?
Now, therefore, God created himself a body. He was a creator and created his own creation that by this creation he might save them that were lost in his creation. That's you and I, creatures of time.
இப்பொழுது ஆகையால் தேவன் தாமே ஒரு சரீரத்தை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகராயிருந்து தம்முடைய சொந்த சிருஷ்டிப்பை சிருஷ்டித்து அவருடைய சிருஷ்டிப்பில் இழந்து போயிருந்தவர்களை, அது நீங்களும் நானும், சிருஷ்டிப்புகளின் காலம், அவர் இந்த சிருஷ்டிப்பின் மூலம் ரட்சிக்கும்படிக்கு செய்தார்.
His word exactly showed that he and his works prove that he was nothing less than the creator.
அவருடைய வார்த்தை சரியாக அதை காண்பித்தது. அவர் சிருஷ்டிகரை பார்க்கிலும் குறைவுள்ளவராய் இருக்கவில்லை என்பதை அவரும் அவருடைய கிரியைகளும் நிரூபித்தன.
He took a piece of bread and broke it and kept breaking that one piece of bread and fed 5,000 people out of it and took up 7 basketfuls of pieces left over. And everybody there had a complete filling of bread.
அவர் ஒரு துண்டு அப்பத்தை எடுத்து அதை பிட்டார். அந்த ஒரு துண்டு அப்பத்தையே தொடர்ந்து பிட்டு அதிலிருந்து 5,000 பேர்களை போஷித்தார். மீதியான துணிச்சைகளை 7 கூடைகள் எடுத்தனர். அங்கிருந்த ஒவ்வொருவரும் முழுமையாய் அப்பத்தால் திருப்தி அடைந்திருந்தார்.
He took a fish and broke that fish off. We realize that he did create that fish in the beginning. He did create that bread in the beginning.
அவர் மீனை எடுத்து அந்த மீனிலிருந்தே பிட்டார். இப்பொழுது அவர் ஆதியில் அந்த மீனை சிருஷ்டித்தார் என்று நாம் அறிந்திருப்போமேயானால் நலமாயிருக்கும். அவர் ஆதியில் அந்த அப்பத்தை சிருஷ்டித்தார்.
But he took that fish and broke that fish off. A live fish had been and was then boiled or fried. And whenever he broke it off, whatever it was, boiled or fried, it grew back the same minute that he broke it, another boiled or fried fish.
ஆனால் அவர் அந்த மீனை எடுத்து அந்த மீனிலிருந்தே பிட்டார். ஒரு உயிருள்ள மீனாய் இருந்து வந்து அதன் பின்னர் அவிக்கப்பட்டது, இல்லை பொறிக்கப்பட்டது. அவர் அதிலிருந்து பிட்ட போதெல்லாம் அது என்னவா இருந்ததோ, தணலின் மேல் சுடப்பட்டிருந்ததோ அல்லது பொறிக்கப்பட்டிருந்ததோ, அது திரும்பவும் முழுமையாக வளர்ந்த நிலையினை அடைந்து அவர் அதை பிட்ட அதே நிமிடத்தில் மற்றொரு அவிக்கப்பட்ட, இல்லை பொறிக்கப்பட்ட மீனாயிற்று.
Isn't that wonderful? That showed that he was nothing less than Jehovah.
Amen.
Amen. He was a creator that could take his own creation and by his creation express who he was.
Amen.
Hallelujah.
அது அற்புதமாய் இருக்கவில்லையா? அவர் யெகோவாவை காட்டிலும் குறைவுள்ளவராய் இருக்கவில்லை என்பதையே அது காண்பித்தது. அதாவது அவர் யாராய் இருந்தார் என்பதை வெளிப்படுத்த அவருடைய சிருஷ்டிப்பின் மூலம் அவர் தம்முடைய சொந்த சிருஷ்டியை எடுக்க முடிந்த சிருஷ்டிகராய் இருந்தார். அல்லேலூயா.
That's proved he was what he was. He was deity, so gold was becoming to him in the offering at his birth. He was deity made flesh.
அவர் என்னவாய் இருந்தார் என்பதை அது நிரூபித்தது. அவர் தெய்வீக தன்மையாய் இருந்தார். ஆகையால் பொன் அவருடைய பிறப்பின் காணிக்கையில் அவருக்கு பொருந்துகிறதாய் இருந்தது. அவர் மாம்சமான தெய்வீக தன்மையாய் இருந்தார்.
My cops, no strangers among us tonight, I suppose. So, in this prayer meeting, but let me say something. Did Jesus, when he was here, now this is for thinking, now for probing, broken rather.
நான் தற்செயலாக ஏதோ ஒன்றை வாய்விட்டு கூறும்படி இந்த ஜபக்கூட்டத்தில் இன்றிரவு நமக்கு மத்தியில் அந்நியர்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஏதோ ஒரு காரியத்தை கூறட்டும். இயேசு அவர் இங்கிருந்தபோது இப்பொழுது இது சிந்திப்பதற்காகவே அன்றி மற்ற எதற்காகவும் அல்ல. அநேகமாக சரியாக கூறினால் ஆராய்வதற்காகவே ஆகும்.
Notice, just for thinking, Jesus said in St. John 14:12, He that believeth on me, the works that I do shall he do also, and greater than this shall he do, for I go to my Father.
கவனியுங்கள், சற்று சிந்திப்பதற்காகவே இயேசு பரிசுத்த யோவான் 14:12, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறினார். நீங்கள் அதை கவனித்தீர்களா?
Now that was the Son of God promising to the believer that greater things that he did in these last days as the believer would do greater things than he did. St. John, 14th chapter, 12th verse. Is that right?
Amen.
Do you believe Jesus said it?
Amen.
கவனியுங்கள், இப்பொழுது அது தேவகுமாரன் விசுவாசிக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தார். அதாவது அவர் செய்ததை பார்க்கிலும் பெரிய கிரியைகள் இந்த கடைசி நாட்களில், அதாவது விசுவாசி அவர் செய்ததை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். பரிசுத்த யோவான் 14:12, சரிதானே? இயேசு அதை கூறினார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Notice, when Jesus created bread, he took a piece of bread and created bread that had already been bread. When he created fish, he took a fish that was, or first created a fish and put another fish out of it. Is that right? He took water which potentially would have become wine and made wine out of it. Is that right?
கவனியுங்கள், இயேசு அப்பத்தை சிருஷ்டித்த போது அவர் ஒரு துண்டு அப்பத்தை எடுத்து ஏற்கனவே அப்பமாக்கப்பட்டிருந்த அப்பத்தை சிருஷ்டித்தார். அவர் மீனை சிருஷ்டித்த போது அவர் முதலில் ஒரு மீனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த ஒரு மீனை எடுத்து அதிலிருந்து மற்றொரு மீனை கொடுத்தார். சரிதானே? அவர் திராட்சரசமாகும்படி மறைந்திருந்த தண்ணீரை எடுத்து அதிலிருந்து திராட்சரசத்தை உண்டு பண்ணினார். சரிதானே?
But we see him in our midst in this last day create things right out without anything standing there.
Amen.
Is that right?
ஆனால் நாம் இந்த கடைசி நாட்களில் நமக்கு மத்தியில் அவரை கண்டிருக்கிறோம். அங்கே எந்த காரியமும் நின்று கொண்டிராமலே இருக்க காரியங்களை சிருஷ்டிக்க காண்கிறோமே. சரிதானே? அணில்களே இல்லாத இடத்தில் ஓர் அணிலை சிருஷ்டிக்கும்படி ஆயிற்றே. சரியே?
ஓ, ஹீஸ் ரிமைன்ஸ் காட். ஹீஸ் ஜஸ்ட் அஸ் மச் டியிட்டி டுடே அஸ் ஹீ வாஸ் தென் அண்ட் எவர் வாஸ் ஆர் எவர் வில் பீ. He's still God and challenging hearts to believe it. Greater things than this you, without anything to hold and break off of. Speak it and it'll be so.
ஓ, அவர் தேவனாகவே தரித்திருக்கிறார். அவர் அப்பொழுது இருந்ததைப் போன்றும் எப்போதும் இருந்ததைப் போன்றும் அல்லது எப்போதும் இருப்பதைப் போன்றும் அப்படியே இன்றைக்கும் அவ்வளவு தெய்வீக தன்மையுடையவராகவே இருக்கிறார். அவர் நீங்கள் பற்றி பிடிக்கவும் அதிலிருந்து எந்த காரியமும் இல்லாமலேயே இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை அதை உரைக்க அது அவண்ணமாகவே உண்டாகும் என்று சவாலிடும் இருதயங்களை இதை விசுவாசிக்கும்படியாக என்னமும் தேவனாயிருக்கிறார்.
Notice now, we find that he identified the works that he did, identify that he was deity. Showed that he was. இப்பொழுது
கவனியுங்கள், அவர் அடையாளம் காட்டினார். அவர் செய்த கிரியைகளே அவர் தெய்வீக தன்மையுடையவராய் இருந்தார் என்று அடையாளம் காட்டின. அவர் அவ்வாறு இருந்தார் என்பதை காண்பித்தன. ஏனென்றால் அவர் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்றார்.
And could not the Christian say today, if I do not the works of my Savior, believe me not. Eh? As the Father sent me, so send I you.
இன்றைக்கு கிறிஸ்தவனோ நான் என் இரட்சகரின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று கூற முடியாதா? புரிகின்றதா? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்.
And if he did the works, creation works of the Father that sent him, then Christ the Creator that sends us does the works of Christ the Creator. See? As the Father sent me, so send I you. And if I do not the works of my Father, believe me not.
நீங்கள் அந்த கிரியைகளை அவரை அனுப்பின பிதாவுடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது அது ஒரு சிருஷ்டிப்பாயிருக்கிறது. நம்மை அனுப்புகிற கிறிஸ்து சிருஷ்டிகர், சிருஷ்டிகராகிய கிறிஸ்துவின் கிரியைகளை செய்கிறார். புரிகின்றதா? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆகையால் இன்றைக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்துவானவர் செய்த அதே ஜீவியத்தை செய்ய வேண்டியவனாயிருக்கிறான். அல்லாவிட்டால் அது அவன்னமாகவே இருக்கவில்லையே என்று கூற நமக்கு உரிமை உண்டு.
Notice now, his works created him or identified him to be the creator. His works that he did crowned his life's testimony that he was the creator.
Amen.
No way to get away from it.
இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய கிரியைகள் அவரை சிருஷ்டித்தன இல்லை, சிருஷ்டிகராய் இருக்க வேண்டும் என்று அடையாளம் காட்டின. அவர் சிருஷ்டிகராய் இருந்தார் என்றும் அவர் அதிலிருந்து எந்த வழியிலும் விலகவில்லை என்றும் அவர் செய்த அவருடைய கிரியைகளே அவருடைய ஜீவியத்தினுடைய சாட்சியை
முடிசூட்டின.
ஆகையால் அவர்கள் தங்களுடைய வெகுமதிகளாகிய பொன்னை அளித்த போது அவர்கள் தங்கள் வெகுமதிகளினால் தேவனோடு இசைந்த பொருத்தத்தில் பரிபூர்ணமாயிருந்தனர்.
They give him gold, which identified him as deity. Always a crown, the golden crown, the golden head of King Nebuchadnezzar. Always, see, always deity is represented by gold.
அவர்கள் அவருக்கு பொன்னை அளித்தனர். அது அவருக்கு தெய்வீக தன்மையை அடையாளம் காட்டினது. எப்பொழுதுமே ஒரு கிரீடம், பொன்னாலான கிரீடம், அந்த பொன்னாலான தலையோ ராஜா நேபுகாத்நேச்சாரினுடைய எல்லாமே நீங்கள் பாருங்கள், அது அப்பொழுதுமே தெய்வீக தன்மையுடையது, பொன்னினால் சுட்டிக்காட்டப்படுகிறது.
Now, frankincense, we won't get these quickly. Frankincense is the offering of service to Jehovah. Now, if you want to put these scriptures down, Leviticus 2:2 and Leviticus 16:6-15, we find out that's the order of the priesthood to make an offering to Jehovah.
இப்பொழுது தூபவர்க்கம், நாம் இவைகளை துரிதமாக புரிந்து கொள்ள விரும்புகிறோம். தூபவர்க்கமானது யெகோவாவிற்கு பணிவிடை காணிக்கையா இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த வேதவாக்கியங்களை குறித்துக் கொள்ள வேண்டுமானால் லேவியராகமும் 2:2 மற்றும் 16:6-15 வரை அது யெகோவாவிற்கு காணிக்கையை படைக்கும்படியான ஆசாரியத்துவ கட்டளையா இருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
When he made the offering, it had to be made and mixed with frankincense. For sin offering, they took different things and mixed it. For the meal offering, for the wave offering, frankincense was added because it was acceptable to Jehovah if it was anointed with frankincense, which means it is a service to Jehovah.
Amen.
God.
அவன் காணிக்கையை ஏறெடுத்து படைத்தபோது அது ஒரு பாவநிவாரண பலிக்கான தூபவர்க்கத்தோடு கலக்கப்பட்டு படைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பல்வேறுபட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு அதனை கலந்தனர். போஜன பலிக்காகவும் அசைவாட்டப்படும் காணிக்கைக்காகவும் தூபவர்க்கம் சேர்க்கப்பட்டது. ஏனென்றால் அது தூபவர்க்கத்தால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அது யெகோவாவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தது. அதன் பொருள் என்னவெனில் அது தேவனுக்கு யெகோவாவிற்கு ஒரு பணிவிடையாயிருக்கிறது.
And now we find out he's deity and they brought him frankincense was a type that he was a service to Jehovah. Jesus is Jehovah's servant.
இப்பொழுது அவர் தெய்வீக தன்மையாய் இருக்கிறார் என்று நாம் கண்டறிகிறோம். அவர்கள் அவருக்கு தூபவர்க்கத்தை கொண்டு வந்தனர். அது அவர் யெகோவாவிற்கு ஒரு பணிவிடையா இருந்தார் என்பதற்கு ஒரு மாதிரியா இருந்தது. இயேசு யெகோவாவினுடைய ஊழியக்காரனா இருந்தார்.
Now in St. Matthew 12:15-21 we find out that he was Jehovah's servant. Behold my servant who I well pleased. And he was, and I put my strength upon him. So his life was anointed with frankincense to Jehovah's servant.
இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 12:15-21 வரையில் உள்ள வசனங்களில், இதோ என் தாசன், அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், அவர் இருந்தார், நான் என் பெலனை அவர் மீது வைக்கிறேன் என்ற யெகோவாவினுடைய ஊழியக்காரனாய் இருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகையால் அவருடைய ஜீவியமானது யெகோவாவினுடைய சேவைக்கென்றே தூபவர்க்கத்தால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தது.
Was something to identify Jesus as Jehovah's servant.
என்ன ஒரு வெகுமதியை அந்த மானசாஸ்திரிகள் அளித்திருந்தனர் பாருங்கள். அது அவர்கள் அளித்த வெகுமதிக்கு ஏதோ ஒரு காரியமாய், இயேசுவை யெகோவாவினுடைய ஊழியக்காரராக அடையாளம் காட்டும்படியான ஏதோ ஒரு காரியமாய் இருந்தது.
Now if we could only do that to identify our lives, see our lives to be identified as Jehovah's servant. That's what frankincense was for. That made him Jehovah's servant.
இப்பொழுது நம்மால் மாத்திரம் அதை செய்யக்கூடுமானால், நம்முடைய ஜீவியங்களை அடையாளம் காட்டக்கூடுமானால் நலமாயிருக்கும். பாருங்கள், நம்முடைய ஜீவியங்கள் யெகோவாவின் ஊழியக்காரராக அடையாளம் காட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் தூபவர்க்கமானது இருந்தது. அது அவரை யெகோவாவினுடைய ஊழியக்காரராக்கிற்று.
Now, Mara, M-Y-R-R-H, was anointing of the dead. We find in St. John, the 19th chapter, the 39th verse, that going to the funeral service of Jesus, when Mary and them went, they taken this myrrh to anoint him with, because he must be the servant of death for Jehovah. Amen.
இப்பொழுது வெள்ளைப்போளம், வெள்ளைப்போளம் மரணத்தின் அபிஷேகமாயிருந்தது. நாம் பரிசுத்த யோவான் 19:39 வசனத்தில் அது இயேசுவின் அடக்க ஆராதனைக்கு செல்வதை கண்டறிகிறோம். மரியாளும் மற்றவர்களும் சென்றபோது அவர்கள் இந்த வெள்ளைப்போளத்தை அவருக்கு பூசி தடவும்படிக்கு கொண்டு சென்றனர். ஏனென்றால் அவர் யெகோவாவிற்கான மரணத்தின் ஊழியக்காரராக இருக்க வேண்டியிருந்தது.
That was a service that had to be done for God, and nobody was worthy to do it but God himself.
புரிகின்றதா? யாரோ ஒருவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. அது தேவனுக்காக செய்யப்பட வேண்டியதா இருந்த ஒரு சேவையா இருந்தது. தேவன் அவரை தவிர வேறு யாருமே அதை செய்வதற்கு தகுதியாயிருக்கவில்லை.
So bringing the myrrh, showing that with the deity and with the service that he also was anointed with myrrh, that this deity had to be put to death in order to save the imperfect one. Oh, what a great thing.
ஆகையால் வெள்ளைப்போளத்தை, அந்த வெள்ளைப்போளத்தை கொண்டு வருதல் அது தெய்வீக தன்மையோடு இருப்பதையும் பணிவிடையோடு இருப்பதையுமே காண்பிக்கிறது. அதாவது அவர் வெள்ளைப்போளத்தினாலும் கூட அபிஷேகிக்கப்பட்டிருந்தார். அதாவது இந்த தெய்வீகமானவர் பரிபூர்ண மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக மரணத்துக்குட்பட வேண்டியவராய் இருந்தார். ஓ, என்ன ஒரு மகத்தான காரியம்!
The whole creation was lost. We just went through it in the seven seals. See? The whole creation was lost. Everything was gone. It all belonged to Satan. He fell heir to it, and he still owns it.
Yeah.
He certainly does. That's the reason we're fighting and having all this trouble. He controls every kingdom, Satan does.
முழு சிருஷ்டியும் இழக்கப்பட்டிருந்தது. நாம் அதை ஏழு முத்திரைகளினூடாக சென்று பார்த்தோம். பாருங்கள், முழு சிருஷ்டியும் இழக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு காரியமும் இழக்கப்பட்டு போயிருந்தது. அவை யாவுமே சாத்தானுக்கு சொந்தமானது. அவன் அதற்கு சுதந்திரவாளியானான். அவன் அதை இன்னமும் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறான். அவன் நிச்சயமாகவே இதை செய்கிறான். அந்த காரணத்தினால்தான் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த எல்லா தொல்லைகளையும் உடையவர்களாக இருக்கிறோம். அவன் ஒவ்வொரு ராஜ்யத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுகிறான். சாத்தானே செய்கிறான்.
Every government, every king, every kingdom controlled by Satan. The whole world is controlled and run by Satan. That's really have the troubles that we have.
ஒவ்வொரு அரசாங்கமும், ஒவ்வொரு ராஜாவும், ஒவ்வொரு ராஜ்யமும் சாத்தானால் கட்டுப்படுத்தி ஆளப்படுகிறது. முழு உலகமும் சாத்தானால் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது. அந்த காரணத்தினால்தான் நாம் கொண்டுள்ள தொல்லைகளை உடையவர்களாக இருக்கிறோம்.
Any Bible a student or anything can tell you that Satan, well, the Bible itself says he did, that he controls the world. But Christ will fall heir to it, for now he is our Redeemer. And he come to redeem the whole creation, and nothing can do it but God himself.
எந்த வேதாகம மாணவனும் இல்லை, எந்த காரியமும் அது சாத்தார் என்பதை உங்களுக்கு கூற முடியும். நல்லது, வேதாகமம் தானே அவர் அதை செய்தார் என்றே கூறுகிறது. பாருங்கள், அதாவது அவன் உலகை கட்டுப்படுத்தி ஆளுகிறான், ஆனால் கிறிஸ்துவோ அதற்கு சுதந்திரவாளியாக இருப்பார். ஏனென்றால் இப்பொழுது அவர் நம்முடைய மீட்பராயிருக்கிறார். அவர் முழு சிருஷ்டியையும் மீட்கும்படி வந்தார். தேவனை தவிர வேறு எதுவுமே அதை செய்திருக்க முடியாது.
He always works through a man because he had to use the man. A man is what he had to use to display his attribute of savior.
அந்த காரணத்தினால் தான் தேவன் ஒரு மனிதனுக்கு புறம்பே எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனின் மூலமாகவே கிரியை செய்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு மனிதனை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவர் தம்முடைய இரட்சிப்பின் தன்மையை வெளிக்காட்டும்படி உபயோகிக்கப்பட வேண்டியவனாய் ஒரு மனிதன் இருக்கிறார்.
He had to make him in his image, make him something like him, and put him on free moral agency, and let him act any way he wanted to. He could take his choice.
அவர் அவரை தம்முடைய சாயலில் உருவாக்கி, அவரை போன்ற ஏதோ ஒன்றை அவனுக்கு உருவாக்கி, அவனை சுயாதீனத்தின் பேரில் வைத்து, அவன் விரும்பின எந்த வழியிலும் அவனை செயல்பட செய்கிறார். அவன் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்ள முடிந்தது.
And he knew that man, by giving this choice, would fall. So being that he had to do that, he turns back around and makes the man a partner to him and does nothing except he does it through a man. Amen.
இந்த தெரிந்து கொள்ளுதலை அவனுக்கு அளிப்பதன் மூலம் அந்த மனிதன் விழுந்து போவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் அந்த காரணத்தால் அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் திரும்பி மனிதனை அவருக்கு ஒரு பங்காளியாக்கி, அவர் ஒரு மனிதனின் மூலமாக அதை செய்கிறதை தவிர வேற எதையுமே செய்கிறதில்லை.
The whole work of redemption come by a man.
Amen.
Hallelujah. Amen. Death come by the first man. Life came by the second man.
Amen.
There you are. He does nothing. Because he had to use the man for that, then he uses the man to redeem back again.
மீட்பின் முழு கிரியையுமே ஒரு மனிதனின் மூலமே உண்டாகிறது. அல்லேலூயா. மரணம் முதலாம் மனிதனின் மூலமாய் உண்டானது, ஜீவனோ இரண்டாம் ஆதாமின் மூலம் உண்டானது. புரிகின்றதா? அங்குதான் காரியம். அவர் அதற்காக ஒரு மனிதனை உபயோகிக்க வேண்டியிருந்த காரணத்தால் அவர் வேறு எதையும் செய்கிறதில்லை. எனவே அவர் மீண்டும் திரும்ப மீட்கும்படியாக ஒரு மனிதனை உபயோகிக்கிறார்.
So deity becomes Jehovah. Or Jehovah, he is deity and he become a child. He become in the form of sin that he might redeem the sinner. See, that's the whole thing.
ஆகையால் தெய்வீகமானவர் யெகோவாவானவர் இல்லை, யெகோவா. அவர் தெய்வீக தன்மையாய் இருக்கிறார். அவர் ஒரு குழந்தையானார். அவர் பாவியை மீட்கும்படியாக அவர் பாவ ரூபத்தில் மாறினார். பாருங்கள், அங்குதான் முழு காரியமும் உள்ளது.
They wasn't imagining something. That proves right there, even the Magi, that they did see the supernatural.
இப்பொழுது என்னவென்பதை பாருங்கள். எவ்வளவு அழகாக அந்த வெகுமதிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகின்றன என்பதை பாருங்கள். பொன் அவருடைய தெய்வீக தன்மையை குறித்து பேசுகிறது. இப்பொழுது அவர்கள் அஞ்ஞானிகளாய் இருக்கவில்லை. அவர்கள் தேவனால் ஏவப்பட்டிருந்தனர். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கற்பனை செய்து கொண்டிருக்கவில்லை. அது அங்கே சரியாக நிரூபிக்கிறது. வான சாஸ்திரிகளும் கூட, அதாவது அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை கண்டிருந்தனர்.
Because their own gift that they offered identified and spoke well on their testimony that they did see the supernatural life. Because why? It speaks perfectly.
ஏனென்றால் அவர்களுடைய சொந்த வெகுமதிகளே அவர்கள் அவைகளை அளித்த போது அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியை கண்டனர் என்று அவர்களுடைய சாட்சியை குறித்து நன்கு பேசப்பட்ட அடையாளம் காட்டின. காரணம் ஏன்? அது பரிபூர்ணமாய் பேசுகிறது.
They brought gold, deity. They brought frankincense, service. And they brought myrrh for his death when he was a baby. Amen. Showing that deity would be put to death in the flesh. Amen. That it might redeem fallen man. How can people turn like that?
Amen.
அவர்கள் பொன்னை கொண்டு வந்தனர், தெய்வீக தன்மை. அவர்கள் தூபவர்க்கத்தை கொண்டு வந்தனர், பணிவிடை. அவர்கள் வெள்ளைப்போளத்தை அவருடைய மரணத்திற்காக கொண்டு வந்தனர். அவர் ஒரு குழந்தையாய் இருந்தபோது ஆமேன், விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக தெய்வீக தன்மை கொண்டவர் மாம்சத்தில் மரணத்திற்குட்படுவார் என்பதையே அது காண்பிக்கிறது. ஆமேன். ஜனங்கள் எப்படி அதை புறக்கணிக்க முடியும்?
When you realize what are we doing here? Where did we come from? How, what business we got being here? We wasn't put here just by chance. We were put here for a purpose. And we must serve that purpose, but still we're back on the basis of free moral agency where we can serve it or reject it, just like Adam did in the beginning.
நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எங்கிருந்து வந்தோம்? இல்லை என்றால் நாம் இங்கு இருப்பதால் என்ன வேலை இருக்கிறது? நாம் இங்கே வெறுமன தச்சைகளாக வைக்கப்பட்டிருக்கவில்லை. நாம் இங்கு ஒரு நோக்கத்திற்காகவே வைக்கப்பட்டோம். நாம் அந்த நோக்கத்திற்கு தொண்டோழியும் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆதாம் ஆதியில் செய்தது போன்றே நாம் அதற்கு தொண்டோழியும் செய்ய முடியும் அல்லது புறக்கணிக்க முடியும் என்ற சுயாதீன அடிப்படையின் பேரில் நாம் இன்னமும் முற்காலத்திய நிலையில் இருக்கிறோம்.
We were talking about him on the road up here.
இங்குள்ள அந்த பெண் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, அது என்ன? அந்த பெண்மணி இசைப்பேடை இசைத்தாள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பாடின போது அவைகளை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். இங்கு மேலே உள்ள அந்த வீதியில் நாங்கள் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம்.
There's a little family that's dedicated their whole life and everything to Christ. Look at that family, how orderly it is. Look at them little girls. They stand up here, the example of young womanhood, of teenage.
தங்களுடைய முழு ஜீவியத்தையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒரு சிறு குடும்பமாய் அது உள்ளது. அந்த குடும்பத்தினரை நோக்கி பாருங்கள், அது எவ்வளவு ஒழுங்காய் உள்ளது. அந்த சிறு பெண் பிள்ளைகளை நோக்கி பாருங்கள், அவர்கள் 19 வயதிற்குட்பட்ட வாலிப பெண்மை கொண்ட பருவத்தினரின் மாதிரியாய் இங்கே இருந்தார்களே.
Them girls down there with leotards on and nothing but little bikini is caught over the top of that.
ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் நான் சென்றிருந்தேன். இப்பொழுது அங்கே நியூயார்க்கில் உள்ள அந்த இடத்தின் பெயர் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பீட்டுக்குகள் என்ற இசைக்குழுவினருக்கு 4 தெருக்களுக்குட்பட்ட நகர வளாகத்தை கட்டி வைத்துள்ளனர். எப்படியாய் அந்த பெண் பிள்ளைகள் அங்கே சரீர அமைப்பினை காண்பிக்கும் இருக்கமான அரைகுறை ஆடைகளோடும் அவர்கள் மேலே ஒன்றுமே அணியாமல் அவர்கள் மிக குறுக்கமுற்ற குளியல் ஆடையான பிக்னி அவர்கள் அதனை எவ்வாறு அடைக்கிறார்கள் என்று அதனை மேலே அணிகிறார்கள்.
And oh, just the combat, they do anything that's in their mind. No matter what it is, that's what they're beating at. They can just do anything. If they want to lay down, don't get up. They just lay down and don't get up. If they want to go do a certain thing, they do it. If they don't, they don't.
ஓ, அது வெறுமன கதம்பக்கூடம். அவர்கள் தங்களுடைய சிந்தைகளுடைய எந்த காரியத்தையும் செய்கிறார்கள். அது என்னவாயிருந்தாலும் கவலைப்படாமல், ஏனென்றால் அவர்கள் பீட்னிக் என்ற இசைக்குழுவினை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அப்படியே எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அவர்கள் அப்படியே படுத்துக்கொண்டு எழும்பாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அப்படியே படுத்துக்கொண்டு எழும்பாமல் இருக்கின்றனர். அவர்கள் குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி செல்ல விரும்பினால் அவர்கள் அதை செய்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று விரும்பினால் அவர்கள் செய்கிறதில்லை. அதே சமயத்தில் அவர்களுடைய சிந்தை அப்படியே நிலையற்று பயணம் செய்கிறதாய் உள்ளது. மனமாற்றம் அடையாத சிந்தைக்கு என்ன வருகிறது? உங்களுக்கு அதை செய்ய உரிமையே இல்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களே அல்ல. நீங்கள் மாம்சமாக்கப்பட்ட தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ஆனால் பாவத்தினுடைய கதம்ப கூளத்தை பாருங்கள்.
And you see a little young girls like that stand out. What to me is light in the time of darkness. It's a parking lot of the zigzag whip of God in the skies to show there can be light. There can be righteousness in the midst of sin.
ஏராளமான பெண் பிள்ளைகள் அந்த விதமாக நிற்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஏன், எனக்கோ அது அந்தகார நேரத்தில் ஒளியாய் ஈக்கிறது. அது ஒரு வளைந்து வளைந்து கவர்விட்டு செல்லும் மின்னலாய், வளைந்து வளைந்து செல்லும் தேவனுடைய சாட்டையாய், ஆகாயத்தில் வெளிச்சம் இருக்கக்கூடும் என்றும் காண்பிக்கும்படியானதுமாயிருக்கிறதே. பாவத்தின் மத்தியில் நீதி இருக்க முடியுமே?
Mary, a mother of Jesus, in the city of Nazareth, the meanest city there was in the land, but out of there God chose a little lady to give birth to his son. A incubator, a womb, மரியாள்
இயேசுவின் தாயார் நாசரேத்து பட்டணத்தில் அங்கே தேசத்தில் இருந்த மிக இழிவான பட்டணத்தில் இருந்தாள். ஆனால் அங்கே இருந்தே தேவன் தம்முடைய குமாரனை பிறப்பிக்கும்படி ஒரு அற்புதமான பெண்மணியை தெரிந்து கொண்டார். அடைக்காப்பு கருவியாய் ஒரு குழந்தை பிறக்க வேண்டியதற்கான ஒரு கர்ப்பப்பை இருக்க வேண்டியதாக இருந்தது. அதை செய்ய அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை தெரிந்து கொண்டார்.
He can take you, work through you to redeem humanity. If you completely dedicate everything you are.
தேவன் மானிட வர்க்கத்தை மீட்கும்படியாக மானிட வர்க்கத்தினுடாகவே கிரியை செய்கிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பீர்களேயானால் அப்பொழுது அவரால் உங்களை எடுத்து மனித இனத்தை மீட்க உங்கள் மூலமாக கிரியை செய்ய முடியும்.
If you're a young woman, dedicate your morals. You're a young man, dedicate your morals. Dedicate your mind, dedicate your thinking, dedicate your heart, dedicate your soul, dedicate all you are.
Amen.
Let Christ work through that. What a glorious thing.
நீங்கள் ஒரு வாலிப பெண்மணியாய் இருந்தால் உங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளை அர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு வாலிப மனிதனாய் இருந்தால் உங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளை அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களுடைய சிந்தையை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய யோசனையை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய ஆத்மாவை அர்ப்பணியுங்கள். கிறிஸ்துவானவர் அதனுடாக கிரியை செய்யட்டும். என்ன ஒரு மகிமையான காரியம்.
Got the rivers to cross, you got the bridges to go over, you got the briar patches, you got the thickets, you got the woods, you got the dark places, you got the high hills, you got the high climbs.
சில ஆறுகளை கடக்க வேண்டும். நீங்கள் கடந்து செல்லும்படி பாலங்களை கடக்க வேண்டும். நீங்கள் மரத்தோப்புகளை கடக்க வேண்டும். நீங்கள் புதர்களை கடக்க வேண்டும். நீங்கள் காடுகளை கடக்க வேண்டும். நீங்கள் இருண்ட ஸ்தலங்களை கடக்க வேண்டும். நீங்கள் உயரிய குன்றுகளை கடக்க வேண்டும். நீங்கள் உயரே எழும்பி போக வேண்டும்.
What are you doing? Someday you'll have to stand and look back and see where you come from, and you're going to be judged by the course you take.
நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்றோ ஒரு நாள் நீங்கள் நின்று திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதை காண்பீர்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட வாழ்க்கை பயணத்தைக் கொண்டு நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள்.
Your mind and your thoughts on that north star, the center of God, and don't move from it. Stay right with it. It'll bring you straight, like it did the Magi, right straight to the Christ.
உங்களுடைய சிந்தையை உங்களுடைய நினைவுகளை வடதுருவ நட்சத்திரத்தின் மேல் வைத்து தேவனுடைய மையம் அதிலிருந்து அசையாதிருங்கள். அதனோடு சரியாக தரித்திருங்கள். அது வான சாஸ்திரிகளை நேராக கிறிஸ்து மண்டைக்கு கொண்டு சென்றது போலவே உங்களையும் கொண்டு செல்லும்.
Anointed him with myrrh. We find out now in John 12, 1 and 7, that's just exactly what he done. He was the perfect servant of God and had him anointed with all of his divine gifts. He was anointed with all God's gifts because he was God. He was God. See, they brought him gifts.
சரி, வெள்ளை போனத்தால் அவரை அபிஷேகித்தார். யோவான் 12:1-7 வரையில் உள்ள வசனங்களில் அதுதான் சரியாக அவருக்கு செய்யப்பட்டது என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அவர் தேவனுடைய பரிபூர்ணமான ஊழியக்காரராக இருந்தார். அவருடைய எல்லா தெய்வீக வரங்களினாலும் அவரை அபிஷேகித்திருந்தார். அவர் தேவனாய் இருந்தபடியால் அவர் எல்லா தேவனுடைய வரங்களினாலும் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். பாருங்கள், அவர்கள் அவருக்கு வெகுமதிகளை கொண்டு வந்தனர்.
I wish the people here always most you know send you something. Now it comes back to standing back. I couldn't do it. See, it's a world over. I just couldn't do it. And I appreciate a little little things and things that people do to express herself and their thankfulness and so forth.
இப்பொழுது நான் விரும்புகிறேன், இங்குள்ள ஜனங்கள் எப்பொழுதுமே அவர்களில் பெரும்பாலானோர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை அனுப்புகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அது திரும்பி அனுப்பும்படி திரும்பி வருகிற போது என்னால் அதை செய்ய முடிவதில்லை. புரிகின்றதா? அது உலகம் முழுவதும் உள்ளது, என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் ஒரு சிறிய காரியங்களை ஜனங்களை தங்களைத்தாமே வெளிப்படுத்தி காண்பிக்க செய்கிற காரியங்களை அவர்களுடைய நன்றியுடைமை போன்றவற்றை
பாராட்டுகிறேன்.
இப்பொழுது இதைத்தான் இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதர்கள் செய்திருந்தனர். இந்த மனிதர்கள் வான சாஸ்திரிகளாய் இருக்கின்றனர். அவர்கள் பொன்னை, சுத்த பொன்னை கொண்டு வந்தனர். அவர்களால் கண்டறிய முடிந்த மிக சிறந்த தூபவர்க்கத்தை அவர்கள் கொண்டு வந்தனர். அவர்களால் கண்டறிய முடிந்த மிக சிறந்த வெள்ளை போலத்தை அவர்கள் கொண்டு வந்தனர்.
We realize over here in St. John 12, we find out that this woman, If we had time to read it, but I don't want to keep you too long, see, because I know tomorrow is Monday, and somebody had to work.
நாம் இங்கே பரிசுத்த யோவான் 12 அறிந்து கொள்கிறோம். நாம் இந்த ஸ்திரீ என்று நாம் கண்டறிகிறோம். அதை வாசிக்க நமக்கு நேரம் இருக்குமானால் நலவாக இருக்கும். ஆனால் நான் உங்களை மிக நீண்ட நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. பாருங்கள், ஏனென்றால் நாளைய தினம் திங்கட்கிழமையா இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உங்களில் சிலர் வேலைக்கு செல்ல வேண்டும்.
And she broke this alabaster box and poured it up on the head of Jesus.
அவர்கள் கொண்டு வந்ததை பாருங்கள். இந்த ஸ்திரீ இந்த வெள்ளை போலத்தை, அதாவது மரணத்தின் வாசனையை எடுத்து போடும்படியாக மிக விலை உயர்ந்த அபிஷேகமான ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்தாள். அவள் இந்த வெண் சலவை கல்லை போன்ற பெட்டியை உடைத்து அதை இயேசுவின் தலையின் மேல் ஊற்றினாள்.
Judas said, "Why this ought to have been given to the poor." Said not that he had respect for the poor, but he was a thief to begin with. He carried the money. And said this ought to have been sold instead of part of it. And Jesus said, let her alone. For she did this, she anointed him unto his burial.
யூதாசோ, ஏன் இது தரித்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்றான். அவன் தரித்திரருக்காக பட்சபாதம் கொண்டிருந்தான் என்பதனால் அல்ல. அவன் துவக்கம் முதல் ஒரு திருடனாய் இருந்தபடியினாலும் அவன் பணத்தை சுமந்ததினாலுமே இப்படி சொன்னான். அவன் இதை செய்வதற்கு பதிலாக இது விற்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று கூறினான். இயேசுவோ, இவளை விட்டுவிடு, ஏனென்றால் அவள் இதை செய்தாள் என்றார். அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவள் அவரை
அபிஷேகித்தாள். புரிகின்றதா?
இந்த ஸ்திரீ தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அவ்வளவு நன்றியுள்ளவளாய் இருந்தாள். அவள் தான் வைத்திருந்த அவளுடைய எல்லா பணத்தையும் செலவழித்து வெண் செலவைக்கல்லை போன்ற பெட்டியை எடுத்து வந்து அதை உடைத்து எண்ணெயை ஊற்றி இந்த அருமையான வெள்ளைப்போல வாசனையினால் அந்த அறையை நறுமணம் கமட செய்தாள். அதாவது அவருடைய மரணத்துக்கு ஏதுவாக அவரை
அபிஷேகித்திருந்தாள். It's not to say I give Joneses a gift, they give me one back, I'll see what I got in the morning.
இப்பொழுது பாருங்கள், அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதனை அறியாமலேயே அவள் அந்த பணிவிடையை செய்தாள். ஆனால் அவள் தேவனுக்கு அவ்வளவு நன்றி உள்ளவளாய் இருந்தாள். நீங்கள் கிறிஸ்துமஸுக்காக அவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருப்பீர்களாயின் அது நான் ஜோன்ஸுக்கு ஒரு வெகுமதியை அளிக்கிறேன், அவர்கள் எனக்கு ஒன்றை திருப்பி அளிப்பார்கள், நான் என்ன பெற்றுக் கொண்டேன் என்பதை காலையில் பார்ப்பேன் என்று கூறுவதல்ல.
Find out what you got in here. Except if you find it empty with just negative creeds and tears of the world. Why not ask Christ to fill it tonight?
நீங்கள் ஏன் உங்களுடைய இதயத்தை திறந்து அங்கே உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்து இங்கே உள்ளே நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்று கண்டறியக்கூடாது? ஏற்றுக்கொள்ளுங்கள். நாமது வெறுமையாய் எதிர்மறையான கொள்கைகளோடும் உலக கவலைகளோடும் இருப்பதை கண்டால் இன்றிரவே அதை நிரப்பும்படி ஏன் கிறிஸ்துவை கேட்டுக்கொள்ளக் கூடாது?
Tonight, so that you can get the real meaning of Christmas. It's Christ in you, God dwelling in the human heart. That's what the real Christmas means.
இன்றிரவு அதனால் நீங்கள் உண்மையான கிறிஸ்துமஸின் பொருளை புரிந்து கொள்ள முடியும். அது கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதாகும். தேவன் மானுட இருதயத்தில் வாசம் செய்தல், அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை குறித்த பொருள்படுதல் ஆகும்.
But you see, today we become so negative, it's the devil getting us through that. It's painted candy sticks and a reindeer and a whiskered man that flies through the air like an airplane and visits the whole world and every home with a little bundle of toys on his back and visits every child. And it's just a lie. It's just right out of line.
ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் இன்றைக்கு அவ்வளவு எதிர்மறையாக மாறிவிட்டோம். அதுவோ பிசாசு நம்மிடத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட மிட்டாய் குச்சிகள், ஒரு பனிசறுக்கு வண்டி கலைமான், கன்னத்தில் கிருதா முடிக்கற்றை கொண்ட ஒரு மனிதன், ஒரு ஆகாய விமானத்தைப் போன்று ஆகாயத்தினூடாக பறந்து முழு உலகத்தையும் விஜயம் செய்து தன்னுடைய முதுகின் மேல் ஒரு சிறிய சிப்ப விளையாட்டு பொம்மைகளோடு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பிள்ளையினிடத்திற்கும் விஜயம் செய்வது என்ற முறையில் அணுகிக் கொண்டிருக்கிறதாய் உள்ளது. அது வெறுமென ஒரு பொய்யாய் இருக்கிறதே, அது முழுமையான ஒரு பொய்யாய் இருக்கிறது.
The devil did that so he could twist the minds of the people. The commercial world got into it, and they make enough through Christmas time until they can retire the rest of the year almost.
புரிகின்றதா? இப்பொழுது புரிகின்றதா? ஆனால் ஏன் ஜனங்களுடைய மனதினை திரிக்கும்படியாகவே பிசாசு அதை செய்துவிட்டான். வர்த்தக உலகமானது அதற்குள் நுழைந்து விட்டது. அவர்கள் ஏறக்குறைய வருடம் முழுவதுமே ஓய்வாயிருக்கும் அளவிற்கு கிறிஸ்துமஸ் நேரத்தினூடாக போதுமானதை
சம்பாதிக்கின்றனர்.
அந்த ஒரு நாள் நான் ஒரு வர்த்தகரிடம் பேசினேன். அப்பொழுது அவர், நீங்கள் எனக்கு 2 வாரம் மாத்திரம் அவகாசம் கொடுங்கள், நான் என்னுடைய வாடிக்கையாளர் கூட்டத்தை இங்கே தக்க வைத்துக் கொள்ளாமல் இருந்தாலும் என்று கூறிவிட்டு, நான் அடுத்த கிறிஸ்துமஸ் வரையிலும் காத்திருப்பேன், நான் மீன்பிடிக்க செல்லக்கூடும், அடுத்த கிறிஸ்துமஸ் வரையிலும் நான் செய்ய விரும்புகிறதையெல்லாம் செய்வேன் என்றார்.
He said, but I keep the boys going. So just keep me here just enough. Keep my business open and it keeps my hands paid off and things. I don't make nothing until Christmas time comes on. You see, it's become a great commercial thing when it ought to be a worship.
அவர் தொடர்ந்து, ஆனாலும் நான் பையன்கள் கொள்முதல் செய்யாமல் சென்று விடாதபடி தக்க வைத்துக் கொள்வேன் என்றும் கூறினார். மேலும் என்னுடைய கரங்களில் இருந்து செலவு செய்தவைகளையும் மற்ற காரியங்களையும் தொடர்ந்து போதுமான அளவு சம்பாதிக்கும்படி என்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்து ஆரம்பித்து அதனை தொடர்ந்து நடத்துவேன் என்றார். பின்னும் நான் கிறிஸ்துமஸ் நேரம் வரும் வரையிலும் ஒன்றுமே சம்பாதிப்பதில்லை என்றும் கூறினார். நீங்கள் பாருங்கள், அது ஓர் ஆராதனை. ஓர் ஆராதனையா இருக்க வேண்டியதா இருக்கும் போது அது ஒரு பெரிய வர்த்தக சம்பந்தமான காரியமாக மாறிவிட்டிருக்கிறது.
God has so anointed Jesus with the fullness of himself that he was God's gift to the world. That the wise men are clearly identified that their offering, their gift to him showed that in their heart they knew who he was and what he was going to do for them.
இப்பொழுது தேவன் இயேசுவை அவ்வளவாய் தம்முடைய பரிபூரணத்தில் அபிஷேகித்தார். அவர் உலகத்திற்கு தேவனுடைய வெகுமதியாய் இருந்தார். அந்த வானசாஸ்திரிகள் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டனர். அதாவது அவர்கள் தங்களுடைய வெகுமதிகளை அவருக்கு அளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய இருதயங்களில் அவர் என்னவா இருந்தார் என்றும் அவர்களுக்காக என்ன செய்ய போவதா இருந்தார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர் என்பதையே அது காண்பித்தது.
So no one of the first thing they did, they fell down perfectly in order and worshiped him. Before they could even understand it, they fell down and worshiped it and then presented their gifts. That's the way to have real Christmas. Worship him, then present your gift. Presenting your body as a living sacrifice, holy and acceptable to God.
ஆகையால் அவர்கள் செய்த முதல் காரியம், அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிபூர்ணமான ஒழுங்குமுறையில் அவரை பணிந்து கொண்டனர் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடிந்ததற்கு முன்னமே அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அதன் பின்னரே தங்களுடைய வெகுமதிகளை அளித்தனர். அந்த விதமாகத்தான் உண்மையான கிறிஸ்துமஸ் இருக்க வேண்டும். அவரை பணிந்து கொண்டு பின்னர் உங்களுடைய வெகுமதியை அழியுங்கள். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக
ஒப்புக்கொடுங்கள். ஆனால்
வானசாஸ்திரிகள் அதை செய்த பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் தகப்பனும் தாயும் அனைத்து ஆதரித்து வளர உதவின தகப்பனார் உண்மையாகவே மற்றும் தாயாரும் கூட. ஏனென்றால் தேவனே அவருடைய தகப்பனும் தாயுமாயிருந்தார். ஆனால் அவர்கள் இந்த வான சாஸ்திரத்திலிருந்து இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொண்டனர் என்பதை நாம் கண்டறிகிறோம்.
This is why it takes a wise man to come to Christ. A man that turns away from him is an unwise man. But it takes a wise man to come to Christ.
அவர்கள் ஞானமுள்ள மனிதர் என்று அழைக்கப்பட்டிருந்ததில் வியப்பொன்றுமில்லை. அவர்கள் ஞானவான்களாய் இருந்தனர். அவர்கள் உண்மையாகவே ஞானமுடையவர்களாய் இருந்தனர். மனிதரோ இன்றைக்கு அந்த ஞானத்தை உடையவராய் இருந்தால், அதை போன்ற ஞானத்தை உடையவராய் இருந்தால் நலமாயிருக்குமே. ஒரு ஞானமுள்ள மனிதனே கிறிஸ்துவனிடத்திற்கு வரும்படியாகிறது. அவரை புறக்கணிக்கிற ஒரு மனிதன் ஞானமற்ற ஒரு மனிதனாயிருக்கிறான். ஆனால் ஒரு ஞானமுள்ள மனிதனே கிறிஸ்துவனிடத்திற்கு வரும்படியாகிறது. இப்பொழுது கவனியுங்கள், வானசாஸ்திரிகள் அவர் என்னவா இருப்பார் என்று அவரை அடையாளம் காட்டின பிறகு அவர் என்னவா இருந்தார் என்பதை சரியாக வேத வாக்கியத்தினூடாக நாம் கண்டறிகிறோம். மரணத்திற்கான ஊழியத்தில் தெய்வீக தன்மை.
What the law? Deity in service to God or death. Jesus was deity in service or death to redeem the world.
என்னத்திற்காக? மரணத்திற்காக தேவனுக்கென புரியும் பணியில் தெய்வீக தன்மை. இயேசு உலகத்தை மீட்கும்படியாக மரணத்திற்கான பணியில் தெய்வீக தன்மையாய் இருந்தார்.
But what did the world do to it? They refused. They rejected. Why? Some of them, a big part of them, did that because this. Because he did die. They said he couldn't be deity enough.
ஆனால் உலகம் அதற்கு என்ன செய்தது? அவர்கள் அதை மறுத்துவிட்டனர். அவர்கள் அதை புறக்கணித்தனர். ஏன்? அவர்களில் சிலர், அவர்கள் ஒரு பெரிய பங்காயிருந்து அவர் மறித்து விட்டாரே என்ற காரணத்தால், இந்த காரணத்தால் அதை செய்தனர். அவர்கள் அவர் தெய்வீக தன்மையாயிருந்து மறித்திருக்க முடியாது
என்றனர். The very Christ that's in you is the only thing that can raise you up. That's deity. God in you.
மனித சரீரம் தெய்வீகத் தன்மையாய் இருக்கவில்லை. ஆனால் தெய்வீகத் தன்மை சரீரத்துக்குள் இருந்தது. இந்த சரீரம் அழிந்து போக வேண்டியதாய் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற அதே கிறிஸ்துவானவரே உங்களை எழுப்பக்கூடிய ஒரே காரியமாய் இருக்கிறார். அதுவே தெய்வீகத் தன்மையாய் தேவன் உங்களுக்குள் இருப்பதாய் உள்ளது.
Now the same is now they reject identified deity. Do you get it?
இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுதும் அதே விதமாக அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தெய்வீக தன்மையை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா?
They will certainly put their name on a church book and say, I'll try to live by this creed. They'll take an oath by this.
அவர்கள் தங்களுடைய பெயரை நிச்சயமாகவே ஒரு சபை புத்தகத்தில் எழுதி, நான் இந்த கோட்பாட்டினை கொண்டு வாழ முயற்சிப்பேன் என்று கூறுவார்கள். அவர்கள் இதனை கொண்டு ஆணையிட்டுக் கொள்வார்கள்.
But when it comes to accepting deity and expressing back the same kind of a gift like they did, that you are identified by your gift, that you give your entire being to it, to identify deity, then you identify yourself with the deity by giving all you are, what you are, to
ஆனால் அது தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொள்ளும்படியாக வரும்போது, முன்னர் வெளிப்படையாய் அவர்கள் செய்தது போன்றே அதே விதமான ஒரு வெகுமதியை, அதாவது நீங்கள் வெகுமதியினால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றீர்கள், அதாவது நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தெய்வீக தன்மைக்கு, அதற்கு உங்களுடைய முழு சரீரத்தையும் நீங்கள் அளிக்க வேண்டும். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ உங்களுக்குள் எல்லாவற்றையும் அளிப்பதன் மூலமே அப்பொழுதே தெய்வீக தன்மையோடு உங்களையே நீங்கள் தெய்வீக தன்மையான அவருக்கு அடையாளம் காட்டுகிறீர்கள்.
Now Christ in this day that we now live in is still identifying himself deity among the people. He's still deity because he is the Word.
இப்பொழுது இந்நாளில் கிறிஸ்து, அதாவது இப்பொழுது நாம் ஜீவிக்கிற நாளில் இன்னமும் ஒரு தெய்வீக தம்மை அடையாளம் காட்டுகிறார். ஜனங்களுக்கு மத்தியில் தெய்வீக தன்மை. அவர் இன்னமும் தெய்வீக தன்மையாயிருக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார்.
And when we see the word living itself, then we know that man can't do that. It's deity, the word being made manifest by man.
வார்த்தை தாமே ஜீவிப்பதை நாம் காணும்போது அப்பொழுது மனிதனால் அதை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது தெய்வீக தன்மையாய் வார்த்தை மனிதனின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றதாயும் இருக்கிறது.
And Jesus said himself, the Son can do nothing in himself. I can't do nothing. I'm a man, Jesus said. But my Father that dwelleth in me, he showeth me all things that himself doeth.
இயேசு தாமே குமாரன் தாமாய் ஒன்றையும் செய்ய மாட்டார், என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது, நான் ஒரு மனிதனாயிருக்கிறேன் என்று கூறினார் இயேசு. ஆனால் எனக்குள் வாசமாயிருக்கிற பிதா அவர் தாமே செய்கிற எல்லா காரியங்களையும் எனக்கு காண்பிக்கிறார் என்றார்.
Hey man, there you are. What is it? Deity being identified in man. Now, the same thing is today. That deity, the promised word for this day, can identify itself in you. Hey man.
Amen. அங்குதான் காரியம். அது என்ன? தெய்வீகத்தன்மை மனிதனுக்குள் அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருத்தலாகும். இப்பொழுது இன்றைக்கும் அதே காரியமாய் உள்ளது. அதாவது தெய்வீக தன்மையானது இந்நாளுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையானது தாமே உங்களுக்குள்ளாக அடையாளம் காட்ட முடியும். ஆமென். அப்படியானால் உங்களால் அதனை பற்றிக் கொள்ள முடியுமா? அப்பொழுது நீங்கள் அதில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. தேவனுடைய தெய்வீக தன்மைக்கு அதை கொடுங்கள், அதை விசுவாசியுங்கள், பணிவிடை செய்யுங்கள். நீங்களும் உங்களுடைய சொந்த சிந்தனைகளும் அறிக்கும்படி ஆயத்தமாயிருங்கள். ஆனால் அப்பொழுது அது இருந்தது போலவே இன்றைக்கும் அது புறக்கணிக்கப்படுகிறது.
For practically 2 years, they followed that star. See, and that shows it couldn't be one of the natural things that happened.
கவனியுங்கள், தேவன் வானசாஸ்திரிகளை அவர்களுடைய வெகுமதிகளோடு வழிநடத்தினார். உண்மையாகவே 2 வருடங்களாக அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்றனர். புரிகின்றதா? அது சம்பவித்த இயற்கையான காரியங்களில் ஒன்றாக இருக்க முடியாது என்பதையே காண்பிக்கிறது.
Because if the stars crossing their orbit would have crossed, it would show there was something different.
புரிகின்றதா? ஏனென்றால் நட்சத்திரங்கள் தங்களுடைய கோளப்பாதைகளை கடந்திருக்குமே ஆனால் அப்பொழுது அது வித்தியாசமாக ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்பதை காண்பிக்கும்.
ஏனென்றால்
அந்த வானசாஸ்திரிகள் அதை கண்டிருந்தால் ஒழிய அது சம்பவிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே அவைகள் அந்த வழியாய் கடந்து செல்ல வேண்டி இருந்ததை அறிந்திருந்தனர். பாருங்கள், அந்த பாதைகளில் அவர்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த வானொலி கோலங்கள் அந்த வழியில் அசைந்து கொண்டிருந்ததை முன்னதாகவே அறிந்து அங்கிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பெத்லகேமிற்கு கடந்து
சென்றனர். Because they had the right identified gift to identify his son. Oh my. Do you get it?
இப்பொழுது வானசாஸ்திரிகள் சரியான வெகுமதிகளை உடையவர்களாக இருந்த காரணத்தால் தேவன் அவர்களை வழிநடத்தினார். இந்த வானசாஸ்திரிகள் அவருடைய குமாரனை அடையாளம் காட்டும்படியான சரியான அடையாளம் கொண்டு கொள்ளப்பட்ட வெகுமதிகளை உடையவர்களாக இருந்த காரணத்தால் தேவன் அவர்களை வழிநடத்தினார். ஊ என்ன, நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா?
Wise man today. Wise in the name of the Lord. Not with some fictitious something, but with the gift that God promised for this day. And God will guide you to identify that Jesus Christ is the same yesterday, today, and forever.
Amen. Amen.
There you are. Wise man.
இன்றைக்கு ஞானமுள்ள மனிதர், கர்த்தருடைய நாமத்தில் ஞானம், கற்பனையான ஏதோ ஒரு காரியத்தினால் அல்ல, ஆனால் இந்த நாளுக்கான தேவன் வாக்களித்துள்ள வரத்தினால் இயேசு கிறிஸ்து நேற்றுமென்று மாறாதவராய் இருக்கிறார் என்று அடையாளம் கண்டுகொள்ளும்படியாய் தேவன் உங்களை வழிநடத்துவார். அங்குதான் காரியம். ஞானமுள்ள மனிதர்
God guided those gifts because they were the gifts to identify him. Wise man today who can look away from churchianity and all the things of the world to the living word of God. And God will identify His Son by His Word because that's what He is.
அவைகள் அவரை அடையாளம் காட்டும்படியான வெகுமதிகளாக இருந்தபடியால் தேவன் அந்த வெகுமதிகளை வழிநடத்தினார். இன்றைக்கு ஞானமுள்ள மனிதரால் சபை ஸ்தாபனத்திலிருந்தும் உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும் பிரிந்து ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்க முடியுமே. தேவன் தம்முடைய குமாரனை தம்முடைய வார்த்தையினால் அடையாளம் காட்டுவார். ஏனென்றால் அந்த விதமாகத்தான் அவர் இருக்கிறார்.
I and my Father are one. And in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. And the same Word today, He's the same yesterday, today, and forever.
நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். இன்றைக்கும் அதே வார்த்தையாய் அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
And a wise man follows that because that's what God takes care of to identify Himself by.
Amen.
Amen. A gift. A real identified gift of God. God brings up to everything like that to identify Himself by.
Amen.
ஒரு ஞானமுள்ள மனிதன் அதை பின்பற்றுகிறான். ஏனென்றால் தேவன் அதன் மூலம் தம்மை அடையாளம் காட்டும்படிக்கு கவனமாயிருக்கிறார். ஆமேன். ஒரு வெகுமதி ஆயிற்றே, தேவனுடைய அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட ஒரு உண்மையான வெகுமதி. தேவன் தம்மைத்தாமே அதன் மூலம் அடையாளம் காட்டும்படியாக அதை போன்ற ஒரு காரியத்தையே இங்கே கொண்டு வருகிறார். அந்த விதமாகத்தான் கிறிஸ்து அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். பொன்னினாலும் வெள்ளை போலத்தினாலும் தூப வர்க்கத்தினாலுமே, அவைகளின் மூலமே மனிதனுக்கு முன்னிழலாகவும் அவருடைய ஜீவியம் என்னவா இருக்க வேண்டியதாக இருந்தது என்ற மாதிரி காண்பிக்கப்படுகிறது. புரிகின்றதா? அவர் ஜாதிகளை மீட்கும்படிக்கு மறிக்கும்படியான படிக்காகவே தெய்வத்துவம் அளிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டியவராய் இருந்தார். உலகத்தை ரட்சிக்க வேண்டியவராய் அல்ல, அவருடைய ஜனங்களை தங்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டியவராய் இருந்தார்.
The Bible says here, "For in his name will the Gentiles trust." Amen. The Gentiles will trust in his name.
Amen.
இங்கே வேதமோ அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. புரிகிறதா? புறஜாதியார் அவருடைய நாமத்தில் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஆமென்.
Now, God guided them, for they were, the gifts that they were giving were fitting to the time.
வேறு வார்த்தைகளில் கூறினால், மணவாட்டி புறஜாதியாரிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய நாமத்தில் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள். இப்பொழுது தேவன் அவர்களை வழிநடத்தினார். ஏனென்றால் அவர்கள் அளித்துக் கொண்டிருந்த வெகுமதிகளே அந்த நேரத்துக்கு பொருத்தமாயிருந்து கொண்டிருந்தன.
God said God has, he divided his word at the beginning in Genesis. I take Genesis and show you every age in the Bible down to this age here. All the cults and things we had there, I show you exactly where there was in Genesis.
கவனியுங்கள், நான் கூறியிருக்கிறது போல தேவன் அவர் ஆதியாகமத்தில் தம்முடைய வார்த்தையை ஆதியில் பகிர்ந்தளித்தார். என்னால் ஆதியாகமத்தை எடுத்து வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு காலத்தையும் இங்கே இந்த காலம் வரையிலும் உங்களுக்கு காண்பிக்க முடியும். நாம் இன்றைக்கு பெற்றுள்ள எல்லா வழிபாட்டு முறைகளையும் மற்றுமுள்ள காரியங்களையும் ஆதியாகமத்தில் அவைகள் சரியாக எங்கே இருந்தன என்பதை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
And then he sent a prophet down, anointed, to make that word come to pass and support the other that was coming.
புரிகின்றதா? தேவன் தம்முடைய வார்த்தையை இங்கே இவ்வளவு என்ற அளவில், இங்கே இவ்வளவு என்ற அளவில், இங்கே இவ்வளவு என்ற அளவில் ஒவ்வொரு காலத்திற்காகவும் அளித்தார். அதன் பின்னர் அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி செய்ய அபிஷேகித்தார். அது வந்து கொண்டிருந்த மற்ற ஒருவரை ஆதரிக்கிறது.
Supported every prophet in his own life, his own being, the word that was given for that day, he come and fulfill that written word and foretold of what the other was going to be.
பாருங்கள், மேசியாவை போலவே எப்பொழுதுமே ஆதரித்தது. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தன்னுடைய சொந்த ஜீவியத்தில் அந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவனுடைய சொந்த ஜீவியத்தில் கொண்டிருக்கையில் அவன் வந்து அந்த எழுதப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றி மற்ற ஒருவர் என்னவா இருக்கப் போவதா இருந்தார் என்று முன்னுரைத்தார்.
And every one of them spoke of him. Amen. Because he was the fullness. He was the head of the prophets. He was the word of God. He was the prophet.
Amen.
There he is.
அவர்கள் ஒவ்வொருவருமே அவரை குறித்து உரைத்தனர். ஆமேன். ஏனென்றால் அவர் பரிபூர்ணமானவராயிருந்தார். அவர் தீர்க்கதரிசிகளின் தலைவராயிருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாயிருந்தார். அவர் தீர்க்கதரிசிகளாயிருந்தார். ஆமேன். அவ்வாறே அவர் இருக்கிறார்.
How wonderful what he was, each one of those prophets. Then when he comes, he was the fullness of all the prophets manifested. Because they were the word of the Lord.
கவனியுங்களேன், அந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியிலும் அவர் எவ்வளவு அற்புதமானவராயிருந்தார். அதன் பின்னர் அவர் வந்தபோது அவர் தீர்க்கதரிசிகளின் பரிபூர்ணமாயிருந்து வெளிப்பட்டார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாயிருந்தனர்.
And he said himself, if you call those gods whom the word of God come to, how can you condemn me when I say I'm the son of God?
அவர்தாமே தேவனுடைய வார்த்தை அவர்களிடம் வருகின்றபடியால் நீங்கள் அவர்களை தேவர்கள் என்று அழைப்பீர்களேயானால் நான் தேவனுடைய குமாரன் என்று கூறும்போது நீங்கள் எப்படி என்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்க முடியும் என்றார்.
Even those in that age was identified as gods. God called them himself gods. What were they? They were manifestations of his word. And here was he, the fullness of the word. Deity in body. Deity manifested in the flesh.
பாருங்கள், அவர்கள் அந்த காலத்திலேயும் கூட தேவர்களாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்க தேவன் தாமே அவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறாரே, அவர்கள் என்னவாயிருந்தனர்? அவர்கள் அவருடைய வார்த்தையின் வெளிப்படுத்தல்களாயிருந்தனர். இங்கோ அவர் வார்த்தையின் பரிபூர்ணமாய் தெய்வீக தன்மைக்கு உடல் உருவம் கொடுத்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வீக தன்மையாயிருந்தார். கவனியுங்கள், இந்த வெகுமதிகளை, அதாவது இந்த மனிதர்கள் கொண்டு வந்தனர். அவர்களால் அதை ஒரு தீர்க்கதரிசிக்கு கொண்டு வந்திருக்க முடியாது, அது சரியாயிருந்திருக்காது. புரிகின்றதா? அந்த வெகுமதிகள் எலியாவண்டை சென்றடைந்திருக்க முடியாது, அவைகள் மோசேயினண்டைக்கு சென்றடைந்திருக்க முடியாது, அவைகள் அவரண்டை வரவேண்டியதாக இருந்தது.
God alone is protected and has kept him 2 years down there until he found the perfect life. How fitting.
அந்த வெகுமதிகள் கண்டிப்பாகவே அந்த நாளுக்கானதாகவே இருந்தன என்பதையே பொருட்படுத்தி இந்த வெகுமதிகளின் மூலம் அவர் யாராய் இருந்தார் என்பதை அடையாளம் காட்டும்படியாக இருந்தது. அப்பொழுது இங்கே தேவன் கூடவே வந்து அவரை பாதுகாத்தார். அவர்கள் பரிபூர்ண ஒளியினை கண்டடையும் வரைக்கும் அங்கே 2 வருடங்களாக அவர்களை காத்துக் கொண்டார். எவ்வளவு பொருத்தம்.
Same thing today. We got people, this is loyal. Nice people, genuine people, but you see, in that there's going to be something come forth that God's always done to identify this day. This is the day when these things are spoken to happen. There won't be many, just the very, very few that'll be saved. The Bible says so. There'll be just a handful.
இன்றைக்கும் அதே காரியம். நாம் உண்மையான அருமையான ஜனங்களை, அசலான ஜனங்களை பெற்றுள்ளோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதில் வெளிவரப்போகிற ஏதோ ஒரு காரியம் இருக்கப் போகிறது. அதாவது தேவன் எப்பொழுதுமே இந்த நாளிலும் அடையாளம் காட்டும்படிக்கு செய்துள்ளார். இந்த காரியங்கள் சம்பவிக்கும்படி உரைக்கப்பட்டிருப்பது இந்நாளே ஆகும். அநேகர் அல்ல, வெகு சிலரே ரட்சிக்கப்படுவர். வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. அது வெறுமன ஒரு கைப்பிடி அளவாயிருக்கும். இயேசுவானவர் தாமே அது நோவாவின் நாட்களில் இருந்தது போன்றே அதில் 8 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்றார். இதை போன்ற ஒரு சந்ததியிலிருந்து 8 ஆத்துமாக்கள் அது நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே.
What was it? Great cultured people, great workers, great builders, great everything that they had. Maybe it's civilization just like it. Great things that they had, as it were in the days of Noah. So will it be in the coming of the Son of Man.
அது என்னவா இருந்தது? மகத்தான நாகரிக பண்பினை கொண்ட ஜனங்கள், மகத்தான பணியாளர்கள், மகத்தான கட்டிட பணியாளர்களை அவர்கள் கொண்டிருந்தது போன்றே ஒவ்வொரு காரியமும் மகத்தானதாய் உள்ளது. அவர்கள் கொண்டிருந்த மகத்தான காரியங்கள் அதை போன்றே இந்த நாகரிகமும் ஆகிவிட்டது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். புரிகின்றதா?
God had Noah to identify his promised word. It was very fitting. The ark was fitting to the word of God that he spoke and he would destroy man. But he saved what he could.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை அடையாளம் காட்ட நோவாவை உடையவராயிருந்தார். அது மிகவும் பொருத்தமாயிருந்தது. அதாவது அவர் மனுஷனை நிகரகம் பண்ணுவார் என்று அவன் உரைத்த தேவனுடைய வார்த்தைக்கு பேடையானது ஏற்றதாயிருந்தது. ஆனால் அவனால் முடிந்ததை அவன்
காப்பாற்றினான்.
இப்பொழுது இந்த வானசாஸ்திரிகள் தங்களுடைய வெகுமதிகளை கொண்டு வந்து அடையாளம் காட்டினர். அது என்னவா இருந்தது என்பதை அவர்களுடைய வெகுமதிகள் அடையாளம் காட்டின. அந்த காரணத்தினால்தான் தேவன் அந்த வெகுமதிகளை அவர்கள் புறப்பட்டு வந்த ஒவ்வொரு அசைவினூடாகவும் பாதுகாத்தார். அவர்கள் அந்த வெகுமதிகளோடு வந்தடையும் வரையில் அவர் அவைகளை பாதுகாத்தார். ஏனென்றால் அவைகள் அந்த நேரத்திற்காகவே பொருத்தமாக இருந்து கொண்டிருந்தன.
Does my church understand that?
Amen.
That's what's going on now. Amen. I hope it ain't over your head. I have to speak it in parable almost, you see. But do you see, it's the thing that's happening is fitting for this day.
Amen.
Lady Althea, it's a fitting time. That's the reason God has protected me.
என்னுடைய சபை அதை புரிந்து கொள்கிறதா? இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய தலைக்கு மேலே சென்று விடாது என்றே நான் நம்புகிறேன். நான் அதை ஏறக்குறைய ஓமையில் கூற வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் காண்கிறீர்களா, சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களோ இந்நாளுக்கு லவோதிக்கேயாவிற்கு பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இது பொருந்தும் நேரமாயிருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் தேவன் அதனை பாதுகாத்திருக்கிறார்.
Though it cost a death and put a stumbling block in their way, it's a fitting time. It's right. Fitting for the day.
Amen.
That's the reason God has protected the way He has. He will protect it until His purpose is served.
பாருங்கள், அது அவரைத்தாமே அடையாளம் காட்டும்படியாக கொண்டு வரப்பட்டது. வெகுமதிகள், அது ஒரு மரணத்தை கிரயமாக்கி இருந்தாலும் அது அவர்களுடைய வழியில் ஒரு முட்டுக்கட்டையை வைத்தது. இது ஓர் ஏற்ற சமயமாய் உள்ளது, அது உண்மை. அது இந்நாளுக்கான பொருத்தமாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் அவர் கொண்டுள்ள வழியில் அதை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய தீர்மானம் பணியாற்றி நிறைவேற்றப்படுகின்ற வரையிலும் அவர் அதை பாதுகாப்பார். அந்த நோக்கத்தின் பேரிலான ஒரு காரியத்தை குறித்து அண்மையில் நான் வாசித்த ஒரு கதை என் நினைவிற்கு வருகிறது. இங்கே இந்த தேசத்தில் நியூயார்க் என்ற ஒரு பெரிய பட்டணம் இருந்து வந்தது. அது கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தின மாலை பொழுதாக இருந்தது. அங்கே ஒரு ஏழ்மையான குடும்பம் இருந்து வந்தது. ஓர் அற்பமான அவல நிலையிலான அவர் எலும்புருக்கி நோயுடராய் இருந்தார். அவருடைய மனைவிக்கும் எலும்புருக்கி நோய் இருந்தது. எனவே அவர்கள் சமுதாயத்தில் கீழ்த்தரமான அடிவகுப்பு நிலையில் இருந்து வந்தனர். அவர் ஒரு விதமான, அதாவது அவர் பலவீனமாய் இருந்தார். எனவே எவருமே அவரை கூலி வேலைக்கும் அமர்த்திக் கொள்ள மனதில்லாதிருந்தனர். அவர் கல்வி அறிவு இல்லாதவராய் இருந்தார். ஜனங்களுக்கோ அவர் தேவைப்படவில்லை. அவர் நாதியற்று தள்ளி வைக்கப்பட்டவராய் வேலை தேடி சுற்றித் திரியும் நாடோடியானார்.
Just you know what a tramp is. Just go by and pick up something, paddle it and get what you can, what little royalty they make on it to try to live by.
வெறுமன வேலை தேடி சுற்றித் திரியும் நாடோடி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். வெறுமன சென்று ஏதோ ஒன்றை தேடி கண்டுபிடித்து அதை சுற்றித் திரிந்து விற்பனை செய்து உங்களால் முடிந்ததை சம்பாதிப்பதாகும். அவர்கள் அதன் பேரிலான அந்த சிறு விற்பனை லாபத்தொகையினை சம்பாதித்து அதனை கொண்டே வாழ
முயல்கின்றனர்.
அப்படியே சுற்றித் திரிந்து விற்பனை செய்யும் ஒருவரை போன்று, அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை வீதியில் செய்பவர் போய் சில குண்டூசிகள், ஊசிகள் மற்றும் விரல் குப்பிகள் போன்றவற்றை அவர்களால் என்னவெல்லாம் முடியுமோ அதை வாங்குதல். அதனை எடுத்துக்கொண்டு ஒரு கால ஒரு பையை ஒரு நாணயத்திற்கு வாங்கி அவைகளை ஒரு நிக்கல் நாணயத்திற்கு விற்றல். அந்த ஒரு பையின் பேரில் சற்று கூடுதலாக 4 சென்ட் நாணயங்களை சம்பாதித்து ஒரு நாளின் பொழுதினை நடத்துவதாக இருக்கலாம். நீங்களோ அது ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது எனலாம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் ஒரு நாளில் விற்க வேண்டும். அவன் ஒரு கால் 20-30 சென்ட் நாணயங்களை மட்டுமே ஒரு நாளில் சம்பாதிக்கலாம். அவனுக்கோ ஒரு குடும்பம் இருந்தது.
The little girl, she had developed from malnutrition, not having the right food and things. She took TB also.
அந்த அவல நிலையில் இருந்த மனைவியோ பலவீனமடைந்து அவள் மரித்தே போயிருந்தாள். அதுவோ கிறிஸ்துமஸ் வந்து கொண்டிருந்த நேரமாயிருந்தது. அந்த சிறு பெண் அவளுக்கும் போதா ஊட்டச்சத்து உணவின் காரணமாக சரியான உணவில்லாமையினாலும் மற்ற காரியத்தினாலும் நோய் முற்றக்கூடியவளாயிருந்தாள். அவளுக்கும் கூட எலும்புருக்கி நோய் வந்துவிட்டது.
And she is a little fella, about 8-9 years old, 10, and she never had a doll for Christmas, and that's what she wanted for a gift, was a doll.
அவள் ஒரு குட்டி நபராய் சுமார் 8, 9, 10 வயதுள்ளாயிருந்தாள். அவள் கிறிஸ்துமஸுக்காக ஒருபோதும் ஒரு பொம்மையை உடையவளாயிருந்ததே இல்லை. அதனால்தான் அவள் ஒரு வெகுமதியாக விரும்பினதோ ஒரு பொம்மையாயிருந்தது. தகப்பனோ அவளுடைய மருத்துவ கண்காணிப்பிற்கு பணமளிக்க முடியாதவனாயிருந்தான். அவன் அந்த சிறு பெண் துரிதமாக வியாதியில் முற்றிக்கொண்டிருப்பதையும் கண்டான். ஆயினும் அவன் தன்னால் இயன்ற மட்டும் முயன்று போதிய பணத்தினை சம்பாதித்து கிறிஸ்துமஸிற்காக ஒரு பொம்மையை வாங்க முயன்றான். அவனால் அவளுக்கு ஒரு சிறு பொம்மையை வாங்கி தரும் அளவிற்கு போதுமானவற்றை சம்பாதிக்க முடிந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே.
And so the Christmas time was coming on, the bad weather set in, the little girl developed some kind of pneumonia, and my, just a few weeks before Christmas.
கிறிஸ்துமஸ் நேரமோ வந்து கொண்டிருக்க மோசமான வானிலை நிலவ சிறுபெண்ணோ ஒரு விதமான சீதன சண்டி கொண்ட சளிக்காய்ச்சலால் முற்றிப்போன நிலையினை அடைந்து விட்டாள். என்ன, கிறிஸ்துமஸிற்கு முன்னர் வெறுமன ஒரு சில வாரங்களில் அவள் மரித்து
போய்விட்டாள்.
தகப்பனோ உண்மையாகவே இருதயம் நொறுங்குண்டவனாய் அவன் தன்னுடைய சிறு தகரப்பட்டி அண்டை சென்று சேமித்திருந்த பணத்தை வெளியே கொட்டினான். அவன் தன்னுடைய சிறு பெண்ணை குறித்து சிந்தித்து பார்க்கலானான். அவள் சிறு பெண் பிள்ளைகளைப் போன்றே ஒரு பொம்மையை விரும்பியிருந்தாள். பாருங்கள், அதுவோ ஒரு சிறிய தாயாக வளர்ந்து உருவாய் கொண்டு வருகிறாள் என்பதாய் உள்ளது.
Nor in nature, that's why the little girl likes a little doll. She might take care of it because, after all, she's a little potentially a little mother.
எப்படியாய் ஒரு சிறு பெண் அவள் ஒரு பொம்மை அண்டை நாடி செல்கிறாள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஏனென்றால் அவள் அது அவளுடைய சுவாபமாயிருக்கிறது. அவள் ஒரு தாயாக வளர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறாள். அவள் உயிரோடு இருப்பாளேயானால் ஒவ்வொரு காரியமும் சரியாயிருந்தால் என்றோ ஒரு நாள் அவள் தாயாயிருப்பாள். அவளுடைய சுவாபத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த காரணத்தினால்தான் ஒரு சிறு பெண் ஒரு சிறு பொம்மையை விரும்புகிறாள். அவள் அதை பத்திரமாய் வைத்துக் கொள்ள விரும்புகிறாள். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அவள் இயல்பாகவே ஒரு சிறிய
தாயாயிருக்கிறாள்.
அவள் ஒரு சிறு பொம்மையை விரும்பினாள். ஏனென்றால் அவள் ஒருபோதும் ஒன்றையும் வைத்திருந்ததே இல்லை. தகப்பனாரோ அவளுக்கு ஒரு சிறு பொம்மையை வாங்கி தரும்படிக்கு தன்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் சேமித்து வைத்திருந்தான். ஆனால் அவளோ மரித்தே
போய்விட்டாள். எனவே
தகப்பனாரோ ஒரு விதமான நினைவிழப்பு கொண்ட சிந்தையினை உடையவனாயிருந்தான். அவனுடைய மனைவியும் எடுக்கப்பட்டிருந்தாள். அவனுடைய சிறு பெண்ணும் அவள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் இன்னமும் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் போது இந்த சிறு பெண்ணிடத்தில் பேசும் அளவிற்கு அவனுடைய சிந்தையானது ஒரு விதமான நிலையினை அடைந்து
விட்டது.
ஆனால் அவரோ அவளிடத்தில் பேசிக் கொண்டிருந்ததாகவே எண்ணிக்கொண்டு அவளிடத்தில், இப்பொழுது தேனே, நீண்ட காலம் அல்ல, தகப்பனோ கிறிஸ்துமஸுக்கான இந்த பொம்மையை உனக்கு வாங்கப் போகிறேன். தகப்பனார் அந்த பொம்மையை உனக்கு வாக்களித்திருக்கிறேன், எனவே நான் அதை வாங்கப் போகிறேன் என்று சொல்லிக்
கொண்டிருந்தான். And singing and carols and everything. Little did they know what was going on back in the alley behind all this.
முடிவாக கிறிஸ்துமஸ் வந்தடைந்தது. அதன் போக்கு எப்படி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய மிகப்பெரிய விருந்தினர் கூட்டங்களை உடையவர்களாக இருந்தனர். மெழுகுவர்த்திகளோ எரிந்து கொண்டிருந்தன. சபைகளில் மகத்தான உயரிய பெருமிதமான ஆராதனைகளும் இயேசுவானவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தல் போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சபைகள் அவ்வாறே இருந்தன. அவைகள் எல்லா விதமான நடைமுறை ஒழுங்குகளினூடாகவும் திருச்சபை ஆராதனைகளினூடாகவும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல் கொண்டாட்டம் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தினூடாகவும் சென்று கொண்டிருந்தன. இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் அங்கிருந்த அந்த தெருசந்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதையே அவர்கள் அறியாதிருந்தனர்.
He got beside himself. He wanted that little girl to have that doll so bad because she had begged so for this little doll.
இந்த சாதாரணமான நபர் அங்கே பின்னால் இருந்தான். அவன் தன்னை அறியாமல் உணர்விழந்தவனானான். அவன் அந்த சிறு பெண்ணை அந்த பொம்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு விரும்பினான். ஏனென்றால் அவள் இந்த சிறு பொம்மைக்காக அவ்வளவாய் கெஞ்சி இருந்தாள்.
So he went out and he bought her a little rag doll. A little thing, probably about 30 cents, a little dirty something he bought down on the side of the street.
ஆகையால் அவன் வெளியே சென்று அவளுக்கு ஒரு சிறு கந்தை சுற்றப்பட்ட கீரல் கொண்ட பொம்மையை, ஒரு சிறிய பொருளை, அநேகமாக கிட்டத்தட்ட 30 சென்ட்கள் கொண்டதை விலைக்கு வாங்கினான். அவன் வீதியின் ஓரத்தில் சிறு அழுக்கான ஏதோ ஒன்றை வாங்கினான்.
And it was a real cold night. Blizzard winds are blowing, snow falling hard there in New York, down on the coast, the streets filling up, and the people in their great, big limousine cars.
அதுவோ உண்மையாகவே குளிரான இரவாயும் பனி சூறாவளி காற்றோ வீசிக்கொண்டும் அங்கே பனிப்பொழிவோ கடுமையாகவுமே இருந்தது. அது நியூயார்க்கின் கடற்கரை ஓரமாயிருந்தது. தெருக்கள் வடிந்தோடின. ஜனங்களோ தங்களுடைய பெரிய முழுவதுமாய் மூடப்பட்ட கார்களில் பயணித்துக் கொண்டிருந்தனர்.
Drunken parties out, drinking the celebration of the birth of Christ. And of these things that we speak of tonight, trying to think that that's the right way to do it, is to drink off their old sorrows and things. That's the way to do it, all of them.
மதுபான விருந்துகள், மது அருந்துதல், கிறிஸ்துவனுடைய பிறப்பின் கொண்டாட்டம் மற்றும் இன்றிரவு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களை குறித்தும் அதை செய்வதும் சரியான முறையாய் உள்ளது என்று எண்ணிக்கொள்ள முயல்கின்றனர். அப்படியே தங்களுடைய பழைய துக்கங்களையும் மற்ற காரியங்களையும் ஒரே மூச்சில் குடித்து மறக்க முயற்சித்து அதை செய்ய அதுவே வழி என்றும் எண்ணுகின்றனர் அவர்கள் எல்லோருமே.
carton of certain kind of cigarettes and then said she got him a fifth of whiskey and a deck of cards.
அந்த ஒரு நாள் நான் கடையில் நின்றிருந்தபோது ஒரு ஸ்திரீ எதை குறித்து பேசினாள் என்றால் இரண்டு பெண் பிள்ளைகள் சந்தித்து அவர்கள் தங்களுடைய தகப்பனாருக்காக என்ன வாங்கி வைத்துள்ளனர் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினர். அவர்களில் ஒருவள் அவளோ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ரகமான சிகரெட்டுகளை கொண்ட ஒரு பெட்டியை வாங்கி வைத்திருந்தாள். மற்றவளோ அவருக்கு 5 புட்டி மதுபானமும் சீட்டு விளையாட்டு கட்டு அட்டையும் வாங்கி வைத்திருப்பதாக கூறினாள்.
Giving them a memorial gift for the birth of the Lord Jesus Christ. And that's the way it goes. You see, it's just a big bunch of tinsel. It hasn't got Christmas in it at all.
இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கான ஒரு நினைவு சின்ன வெகுமதியாய் அளிக்கப்படாதிருந்தால் நலமாயிருக்குமே. அந்த விதமாகத்தான் அது செல்கிறது. நீங்கள் பாருங்கள், அது வெறுமென மினுக்கான ஒரு கூட்ட பெரிய பகட்டாரவாரமாய் இருக்கிறது. அது கிறிஸ்துமஸையே அதில் ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை.
So we find out this little man, he wandered along and he knew in his heart his little girl was gone, but he went and bought the doll anyhow.
எனவே இந்த சாதாரண மனிதன் அவன் முற்றிலும் அலைந்து திரிந்ததை இப்பொழுதும் நாம் கண்டறிகிறோம். அவன் தன்னுடைய சிறுபெண் மறித்து போய்விட்டாள் என்பதை தன்னுடைய இருதயத்தில் அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் சென்று எப்படியோ அந்த பொம்மையை வாங்கினான்.
He thought, I'll just start walking. I'll find her somewhere. She'll be along the street here and I'll find her. And he started walking. He couldn't fool himself. She wasn't back there in the little shanty and in the little ragged, dirty bed, but she was there.
அப்பொழுது அவன், நான் அப்படியே நடந்து செல்ல துவங்குவேன். நான் அவளை எங்காவது கண்டுபிடிப்பேன். அவள் இங்கே இந்த வீதியிலூடாக இருப்பாள். நான் அவளை கண்டறிவேன் என்று எண்ணினான். எனவே அவன் நடக்க துவங்கினான். அவனால் தன்னையே ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவள் இங்கே முன்பிருந்த அந்த சிறு குடிலில் அந்த சிறிய கந்தையான அழுக்கான படுக்கையில் இருக்கவில்லை. ஆனால் அவளோ அடக்கமண்டப்பட்டிருந்தாள்.
So he knew, he thought he'd find her on the street. He said, I'll just keep walking. And he'd go down through the alleys while they were singing their carols and going on. And going down the alley, packing this little dirty doll, holding it in his coat up to his heart, thinking of his little girl.
ஆகவே அவன் அறிந்திருந்தான். அவளை வீதியில் கண்டறிவேன் என்று எண்ணிக்கொண்டான். எனவே அவன், நான் தொடர்ந்து நடந்து செல்வேன் என்றான். மற்றவர்களோ தங்களுடைய கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி கீதங்களை பாடிக்கொண்டே நடந்து கொண்டிருக்கையில் அவன் அந்த தெருசந்துகளினூடாக சென்று கொண்டிருந்தான். இந்த சிறு அழுக்கான பொம்மையை எடுத்துக்கொண்டு தெருசந்தினூடாகவே சென்று கொண்டிருந்தான். தன்னுடைய சிறு பெண்ணை குறித்து சிந்தித்துக் கொண்டே தன்னுடைய இருதயத்திற்கு மேலே தன்னுடைய மேற்சட்டையில் அதை
வைத்திருந்தான்.
முடிவாக ஒரு காவற்காரன் அவனை காண நேர்ந்தது. அந்த காவற்காரனும் சற்று குடித்தவனாகவே இருந்தான். அவன் அந்த சந்திற்குள்ளாக ஓடி அந்த வயோதிக மனிதனை பற்றி பிடித்து அவனை திருப்பினான். அப்பொழுது அவன், நீ இங்கே சுற்றித் திரிந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு இவனோ, ஐயா, நான் அந்த சிறு பொம்மையை என்னுடைய சிறு பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறேன்
என்றான்.
அவன், இது இருக்கட்டும், நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டான். இவனோ தான் எங்கே வசித்து வந்தான் என்பதை அவரிடம் கூறினான். அப்பொழுது அவன், நீ அந்த இடத்திலிருந்து தாண்டி தூரமாய் சென்று கொண்டிருக்கிறாய், நீ குடித்திருக்கிறாய், வேறுபடியாய் திரும்பிப்போ
என்றான்.
அதற்கு இவனோ, ஐயா, நான் குடித்திருக்கவில்லை, நான் கிறிஸ்துமஸிற்காக ஒரு வெகுமதியை என் சிறு பெண்ணிற்கு அளிப்பதாக அவளுக்கு நான் வாக்களித்தேன் என்றான். மேலும் ஒரு சிறு பெண்ணிற்காக ஒரு பொருத்தமான வெகுமதி ஒரு சிறு பொம்மையாய் உள்ளது என்றே
கூறினான்.
அப்பொழுது அவனோ, நான் அதை காணட்டும் என்றான். எனவே அவன் ஒரு சிறிய அழுக்கான கந்தையை போன்றதான ஒரு பொம்மையை அவனுக்கு காண்பித்தான். அவர் அதை தன்னுடைய மார்போடு அந்த சிறு பொம்மையை அணைத்து வைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பாதி போதையில் இருந்த காவற்காரன் தாமே அவனை இடித்து தள்ளிவிட்டு புறப்பட்டு போய்விட்டான். அந்த வயோதிக மனிதனோ சந்தினூடாகவே செல்ல பனியோ வேகமாகவே பொழிந்து கொண்டிருந்தது.
Well, the midnight parties broke up. The next morning the snow had let up. The sun had come out. So they was all the people from their great gaiety parties was ice sacks on their heads from too much drinking in celebration of the birth of Christ, and many of them were hoarse and carrying on from all the going on.
நள்ளிரவு விருந்துகள் கலைந்தன. அடுத்த நாள் காலையிலே பனி குறைந்து போயிருந்தது. சூரியனோ உதயமாயிருந்தது. எனவே அவர்கள் எல்லா ஜனங்களுமே தங்களுடைய பெரிய களிப்பூட்டும் விருந்துகளிலிருந்தும் தங்கள் தலைகளுக்கு மேலிருந்த பனிக்கட்டி சாக்கு மூட்டைகள் மட்டுமீறிய குடிபோதையிலிருந்தும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் கொண்டாட்டத்திலிருந்தும் தெளிந்திருக்க வேண்டும். அவர்களில் அநேகருக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த காரியங்களினால் நிகழ்ந்து கொண்டிருந்த எல்லாவற்றினாலும் தொண்டை கரகரப்பானதாக
இருந்தன.
ஆனால் அவர்கள் அந்த வயோதிக மனிதனை சந்தின் வழியில் கண்டனர். அவர்கள் அவனை திரும்பி பார்த்தபோது அவன் அந்த சிறு பொம்மையை தன்னுடைய மார்பருகே அணைத்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வெகுமதியை அவளிடத்திற்கு கொண்டு சென்றான் என்று நான் நினைக்கிறேன். அவன் அவளை இங்கல்ல ஒரு தேசத்தில் கண்டான். அவன் அந்த வெகுமதியை கொண்டு சென்றான். அது ஒரு பொருத்தமான வெகுமதியாயிருந்தது. அதே சமயத்தில் அது அவனுக்கு அவனுடைய மரணத்தையே கிரயமாக்கிற்று. அவன் அந்த உலகத்தில் அந்த வெகுமதியை அவளுக்கு அளித்திருக்கக்கூடிய வேறுபடி ஏதும் கிடையாது. அவளோ அடக்கமண்டப்பட்டிருந்தாள். ஆனால் அதை அளிக்க முடிந்த ஒரே வழி அந்த விதமாய் செல்வதே ஆகும்.
It fulfilled a promise he had made.
Amen.
No matter what the people thought about it, his dirty hands and a little dirty doll, but it fulfilled a promise to his little girl.
Amen.
அந்த சிறிய பொம்மை, சிறிய அழுக்கான முகம் படைத்த பொம்மை மிக அதிகமாக பொருள்பட்டிருக்கவில்லை என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அது அவன் அதற்கு என்ன செய்தான்? அது அவன் பண்ணியிருந்த ஒரு வாக்குதத்தை நிறைவேற்றியது. ஜனங்கள் அதை குறித்து என்ன நினைத்தனர் என்பது முக்கியமல்ல. ஒரு சிறிய அழுக்கான பொம்மையின் மேல் அவனுடைய அழுக்கான கரங்கள் இருந்தன. ஆனால் அதுவோ அது அவனுடைய சிறு பெண்ணுக்கு ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற்றினது.
They didn't want it when God brought it, but it fulfilled a promise.
Amen.
That he would give his son.
சில நேரங்களில் அவர்கள் பாடுவதைப் போன்றும் இசைப்பதைப் போன்றுமே சுவிசேஷத்தின் பேரில் நோக்குகிறார்கள். தேவன் அதை கொண்டு வந்தபோது அவர்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் அதுவோ அவர் தம்முடைய குமாரனை தந்தருள்வார் என்ற ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற்றினது.
You know what? They left him to die too, just like a tramp on the street. Exactly right. They left him to die, like a tramp on the street.
உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அவர்கள் அவரையும் கூட வீதியின் மேல் ஒரு நாடோடியைப் போல மறிக்கும்படி விட்டுவிட்டனர். அது முற்றிலும் உண்மை. அவர்கள் வீதியின் மேல் ஒரு நாடோடியைப் போன்றே அவரை மறிக்கும்படி
விட்டனர்.
இன்றைக்கும் அவர்கள் அவரை வீதியில் உள்ள ஒரு நாடோடியைப் போன்றே நடத்துகின்றனர். ஆனால் அவர் செய்யப்பட வேண்டும் என்றிருந்ததை அவர் நிறைவேற்றினார். அவர் உலகத்திற்கு தேவன் வாக்களித்த வெகுமதியாயிருந்தார். இன்றிரவு நான் அவரை என் இருதயத்திற்குள் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வேனாக. நான் என்னுடைய மரணத்தின் சந்திப்பிலும் அல்லது அதை போன்றது என்னவாக இருந்தாலும் நடந்து செல்வேனாக. நான் என்னுடைய ஜீவியத்தை அவருக்கென்று வாக்களித்தேன். நான் அதை அவரண்டை எடுத்துச் செல்ல
விரும்புகிறேன்.
நான் என்னவாய் செல்ல வேண்டியிருந்தாலும், நான் மரணத்தினூடாக செல்ல வேண்டியிருந்தாலும், நான் சுடப்பட வேண்டியிருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். என்ன சம்பவித்தாலும், நான் ஏளனம் செய்யப்பட வேண்டியிருந்தாலும், பித்து பிடித்தவன் என்று அழைக்கப்பட வேண்டியிருந்தாலும், ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் மற்ற கிறிஸ்தவ சபைகளிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட வேண்டியிருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்கோ அது என்னுடைய இதயத்தில் நான் வைத்திருக்கும் ஒரு தேவனுடைய வரமாயிருக்கிறது. அவர் அதை அளித்தார். நான் அதை அவரண்டைக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். நாம் அப்படியே சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா?
It was an appropriate gift because the mother would have been. An appropriate gift was the little doll. An appropriate gift that God, the Creator, could give to His creation would be a Savior to save it from the condition it was in.
நான் பொருத்தமான வரங்களின் பேரில் பேசுகிறேன். அது பொருத்தமான வரமாயிருந்தது. ஏனென்றால் அந்த சிறு பெண், அவள் ஒரு சிறு பெண்ணாயிருந்தாள். ஓர் எளிமையான தாயாய் இருந்திருக்க வேண்டியவள். பொருத்தமான வெகுமதியாய் அந்த சிறு பொம்மை இருந்தது. நாம் இருந்த நிலையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி தேவனும் சிருஷ்டிகருமானவர் தம்முடைய சிருஷ்டிக்கு அளிக்க முடிந்த ஒரு பொருத்தமான வெகுமதியே ஓர் இரட்சகராகும்.
I wonder tonight, as we are approaching Christmas now, and I suppose it'd be the last message we hear between now and Christmas, unless we get the radio messages somewhere.
இன்றிரவு நாம் இப்பொழுது கிறிஸ்துமஸை அணுகிக் கொண்டிருக்கையில் நான் வியப்புறுகிறேன். நாம் யாரோ ஒருவருடைய வானொலி செய்தியை கேட்டால் ஒழிய நாம் கேட்பதே இப்பொழுதும் கிறிஸ்துமஸுக்கும் இடையேயான கடைசி செய்தியாகும் என்றே நான்
நினைக்கிறேன்.
கிறிஸ்துமஸின் மேல் விசுவாசம் கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதிலேயே நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் நமக்கு வாக்குப்படின வெகுமதியை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோமா என்றே இன்றிரவு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நீங்கள் தேவனுடைய மெய்யான உண்மையான கிறிஸ்துமஸ் வெகுமதியை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா?
I don't know. I've sometimes believed it and I've watched what things I do and I'm kind of a little bit in doubt. Don't doubt it anymore, friends. It's too late to go to doubt now. Let's be real sure of it.
நீங்கள் சகோதரன் பிரணாம், எனக்கு தெரியாது. நான் சில நேரங்களில் அதை விசுவாசித்திருக்கிறேன். நான் என்ன காரியங்களை செய்கிறேன் என்று நான் கவனித்திருக்கிறேன். நான் ஒரு விதமான சிறு சந்தேகத்தில் இருக்கிறேன் என்று கூறுங்கள். நண்பர்களே, இனி ஒருபோதும் அதை சந்தேகிக்காதீர்கள். பாருங்கள், இப்பொழுது சந்தேகப்படுவதோ மிகவும் கடந்ததாய் உள்ளது. நாம் அதை குறித்து நிச்சயமாகவே உண்மையாயிருப்போமாக.
I want this to be a real Christmas. I accept the Holy Spirit in my heart. that could cradle me through all the storms of life. Someday I can come in His presence with this gift of eternal life. He'll accept me upon those bases. That's the only way He'll do it.
நீங்கள் சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள். எனக்கு தேவை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு தேவனுடைய வெகுமதியாக இருக்கிறார். எனக்கு இது ஒரு மெய்யான கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் பரிசுத்த ஆவியினுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்னை வாழ்க்கையின் புயல்கள் எல்லாவற்றினூடாகவும் தொட்டிலிட்டு ஆதரவளித்து பேண முடியும். அப்பொழுது என்றோ ஒரு நாள் என்னால் அவருடைய பிரசன்னத்தில் இந்த நித்திய ஜீவனின் வெகுமதியோடு வர முடியும். அவர் அந்த அடிப்படையின் பேரில் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் அதை செய்ய அந்த ஒரே வழி மாத்திரமே உண்டு என்று கூறுங்கள்.
Well, if you got the right gift tonight, the right kind of an attitude, God, I'll follow you wherever you go. Whatever you say, do, I'll do it.
சரி, இந்திரவு நீங்கள் அந்த உண்மையான வெகுமதியை பெற்றுக் கொண்டீர்களா? சரியான விதமான மனப்பான்மையிலா? பிதாவே, நீர் எங்கேதான் சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன். நீர் செய் என்று என்னவெல்லாம் கூறினாலும் நான் அதை செய்வேன்.
Whatever your word says me do, I'll do it. Yes, sir, I don't care what everybody else says. I'm going to do it because I want your gift. It's life, and Christ is the word.
எனக்காக உம்முடைய வார்த்தையானது செய் என்று என்னவெல்லாம் கூறுகிறதோ நான் அதை செய்வேன். ஆமையா, ஒவ்வொருவரும் என்ன கூறுகிறார்கள் என்பதற்கு நான் கவலைப்பட மாட்டேன். நான் அதை செய்யப்போகிறேன். ஏனென்றால் எனக்கு உம்முடைய வெகுமதி வேண்டும். அது ஜீவனாயிருக்கிறது. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார்.
If you can't believe all the word and say, well, I don't know. I believe it this, I believe that, but I just can't go this, I can't go that.
உங்களால் முழு வார்த்தையையும் விசுவாசிக்க முடியாமல் எனக்கு தெரியவில்லை. நான் அதை இதை விசுவாசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னால் இதற்கு செல்ல முடியவில்லை, என்னால் அதற்கு செல்ல முடியவில்லை என்று கூறுவீர்களே. ஆனால்
you're like the 70 that went away. They can't accept all the word and receive Christ in the fullness of his deity and his service and ready to die as he did for you, then would you just put up your hand with your head bowed and say, pray for me.
அப்பொழுது நீங்கள் விட்டு சென்ற 70 பேரை போன்றிருக்கின்றீர்கள். அவர்களால் முழு வார்த்தையையும் அவருடைய தெய்வீகத்தன்மையின் பரிபூர்ணத்தில் கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் உங்களுக்காக செய்தது போன்றே நீங்களும் மறிக்கும்படி ஆயத்தமாயிருங்கள். அப்படியானால் உங்களுடைய தலை வணங்கியிருப்பதோடு நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுங்கள்.
God bless you, God bless you, God bless you, God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறுபண்ணே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஓ, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், நான் உங்களுடைய கரத்தை காண்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
This little gift of Christ that God sent to the world and identified it by the Magi's, identified it, his own life identified it, his death identified it, his resurrection identified it, your accepting identified it, and he identifies himself with you that you are his and he is yours.
தேவன் உலகத்திற்கு அனுப்பின கிறிஸ்துவாகிய இந்த சிறு வெகுமதி, அது அடையாளம் காட்டப்பட்டது. வானசாஸ்திரிகள் அதை அடையாளம் காட்டினர். அவருடைய சொந்த ஜீவியமே அதை அடையாளம் காட்டினது. அவருடைய மரணம் அதை அடையாளம் காட்டினது. அவருடைய உயிர்த்தெழுதல் அதை அடையாளம் காட்டினது. உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல் அதை அடையாளம் காட்டினது. நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றும் அவர் உங்களுடையவராக இருக்கிறார் என்றும் அவர் தாமே உங்களோடு அடையாளம் காட்டுகிறார்.
If you're not really see the reaction of the Spirit of God working in you this Christmas season, may it come to you now.
நீங்கள் உண்மையாகவே இல்லை என்றால் பாருங்கள், இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் உங்களுக்குள் கிரியை செய்யும் தேவனுடைய ஆவியின் விளைவு அது இப்பொழுதே உங்களுடைய வருவதாக.
Heavenly Father, as we stagger like the tramp on the street, nobody had any use for it. The world went right on in their foolish celebration. So are they tonight, Lord, but sometimes we feel like that tramp. But we've accepted a gift.
பரலோக பிதாவே, நாங்கள் வீதியிலே அந்த நாடோடியை போன்றே தடுமாறுகையில் அவனுக்காக எவரும் பிரயோஜனமாக இருக்கவில்லை. உலகமோ தங்களுடைய முட்டாள்தனமான முன்னேற்பாட்டு செயல்களில் சென்று விட்டது. கர்த்தாவே, அவர்கள் இந்திரவும் அவனமே இருக்கின்றனர். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் அந்த நாடோடியை போன்றே உணர்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு வெகுமதியை ஏற்றுக்கொண்டுள்ளோம்.
The gift of God, that he had to himself give his only begotten son, came down, become a man.
ஆகையால் பிதாவே, நீர் எங்களுக்கு ஒரு வெகுமதியை ஒரு ஒளியை இந்த மறித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்கென உருவாக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரன குமாரனை தந்தருளி இறங்கி வந்து ஒரு மனிதனாக மாறிட அந்த தேவனுடைய வெகுமதி தங்களுக்கு வேண்டும் என்று இங்கு அநேகர் தங்களுடைய கரங்களை
உயர்த்தியிருக்கின்றனர். A bed to be born in. A cow had to, or a horse or something had to give its name to. Step aside an animal, human being that got to so condition there was.
அவர் அவ்வளவு கீழாக தாழ இறங்கினார். அவர்கள் அவர் பிறப்பதற்கு ஒரு படுக்கை கூட வைத்திருக்காத அளவிற்கு அவர் அவ்வளவு கீழாய் அவ்வளவு தாழ்மையாய் வந்தார். ஒரு பசு அல்லது ஒரு குதிரை அல்லது ஏதோ ஒன்று அதனுடைய முன்னணியை தர வேண்டியதாக இருந்தது. ஒரு மிருகம் ஒரு பக்கமாக அடியெடுத்து வைத்து ஒதுங்கியது. மானிட வர்க்கங்கள் அவ்வண்ணமான நிலையினை அடைந்து
அங்கிருந்தன. Son had founded the little city many years before.
அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு வேசியினுடைய மகன் ஸ்தாபித்த சிறு பட்டணமான பெத்லகேமில் உள்ள குன்றின் பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய பழைய குகையான தொழுவத்தில் உள்ள ஒரு முன்னடைக்குள் இறங்கி வந்தார்.
And now, Lord, we find out that one night, a cold night, it was said to him, Rabbi, we want to go home with you tonight. And he said, well, now the birds, they have nests and And the foxes had been, but I don't have even a place to lay my head. And that's the way they let him die, like the tramp on the street.
இப்பொழுதும் கர்த்தாவே, ஓர் இரவு, ஒரு குளிரான இரவு, ரபி, நாங்கள் இன்றிரவு உம்மோடு வீட்டுக்கு செல்ல விரும்புகிறோம் என்று அவரிடத்தில் கூறப்பட்டது என்பதை நாங்கள் கண்டறிகிறோம். அப்பொழுது அவர், இப்பொழுதோ பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கும் குகைகள் உண்டு, ஆனால் எனக்கோ என்னுடைய தலைசாக்கி கூட இடமில்லை என்றாரே. அந்த விதமாகத்தான் அவர்கள் அவரை வீதியில் அந்த நாடோடியைப் போல மரிக்கும்படி விட்டனர்.
Heavenly Father, can the people today see that? That is a great gift. Many here tonight, more than a dozen, I guess, raised their hands that they wanted to receive the Holy Spirit.
பரலோக பிதாவே, கிறிஸ்தவனால் இன்றைக்கு ஜனங்களால் அதுவே அந்த மகத்தான வெகுமதி என்பதை காண முடியுமா? இன்றிரவு அநேகர் இங்கே 12 மேற்பட்டோர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பினர் என்றே தங்களுடைய கரங்களை உயர்த்தினர் என்று நான் யூகிக்கிறேன்.
May there, just like the wise man, maybe none of the rest of the congregation will even see what goes on. And this star, this mystic light passed over the observatories for 2 years where people even kept time then before watches they kept time by the stars.
இவர்கள் அங்கே வானசாஸ்திரிகள் இருந்ததை போன்றிருக்கலாம். சபையில் உள்ள மற்றவர்கள் என்ன சம்பவிக்கிறது என்பதை கூட காணாதிருக்கலாம். இந்த நட்சத்திரம், இந்த தெய்வத்திறனுடைய ஒளி 2 வருடங்களாக வானாராய்ச்சி நிலையங்களை கடந்து சென்றது. அப்பொழுது ஜனங்கள் நேரத்தையும் கூட 4 ஜாமங்களாக கணக்கிட்டு வந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டே நேரத்தை கணக்கிட்டனர்.
Nobody, no historian wrote of it. No one, no nothing about it. And yet it was there. This wise man with the appropriate gift was guided right to it.
எவருமே, எந்த சரித்திரக்காரனுமே அதை குறித்து எழுதவில்லை. எவருமே அதை குறித்து அறிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் அது அங்கிருந்தது. இந்த வானசாஸ்திரிகள் தங்களுடைய பொருத்தமான வெகுமதிகளோடு அதனண்டைக்கு சரியாக
வழிநடத்தப்பட்டனர்.
அந்த அதே ஒளியானது இப்பொழுது இன்றிரவு இங்கே அமர்ந்துள்ள ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் வருவதாக, உணர்ச்சி வசப்படுதல் இல்லாதிருப்பதாக, இது அது என்றில்லாதிருப்பதாக. வானசாஸ்திரிகளுக்கு இருந்ததைப் போன்றே மற்ற எவருமே அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம்.
ஆனால்
இந்த மனிதர்களுக்குள்ளாக, ஸ்திரீகளுக்குள்ளாக, பையன்கள் மற்றும் பெண்களுக்குள்ளாக இன்றிரவே இருதயங்களில் ஏதோ காரியம் அவ்வளவாய் நிலை கொள்ளப்படுவதாக, அதாவது தேவனுடைய வெகுமதி அவர்களுடைய ஜீவியத்தை அபிஷேகிப்பதாக. இன்றிரவு முதற்கொண்டே அவர்கள் மாற்றப்படுவார்களாக. அவர்கள் இனி ஒருபோதும் அவர்கள் வழக்கமாக இருந்ததை போன்று இல்லாதிருப்பார்களாக. அவர்கள் இப்பொழுதிலிருந்து ஒரு மாற்றப்பட்ட சிருஷ்டியாயிருப்பார்களாக. அவர்கள் வானசாஸ்திரிகளைப் போல தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் திரும்பி சென்றது போல உலகத்தின் வேஷங்களுக்கு ஏரோது ராஜாவினுடைய அரண்மனைக்கு திரும்பி செல்லாமல் வேறு வழிகளில் செல்வார்களாக. இதை அருளும் கர்த்தாவே,
that's wise enough to turn aside from the things of the world tonight. Don't go back no more after this day, after this passing of this day and night. No more will they go back to the things of the world. But maybe they'd be wise.
இன்றிரவு இங்குள்ள ஒவ்வொரு ஞானமுள்ள மனிதனுக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் இன்றிரவே நான் ஜெபிக்கிறேன். புருஷனும் ஸ்திரீயும் போதிய ஞானமுள்ளவர்களாய் இன்றிரவே உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகி வேறு வழியில் சென்று இந்நாளுக்கேற்றபடி இனி ஒருபோதும் திரும்பி செல்லாதிருப்பார்களாக. இந்த பொழுதும் இரவும் கடந்து சென்ற பிறகு அவர்கள் இனி ஒருபோதும் உலகத்தின் காரியங்களுக்கு திரும்பாதிருப்பார்களாக.
This little mystic voice that calls them to raise their hands and say, yes, I want God's gift. May that same thing that calls them to raise their hands identify them tonight with his death, burial, and resurrection by giving them the Holy Spirit. May they turn aside.
இந்த சிறிய தெய்வத்திறனுடைய சத்தமே அவர்கள் தங்களுடைய கரத்தினை உயர்த்தி ஆம் எனக்கு தேவனுடைய வெகுமதி வேண்டும் என்று கூற காரணமாயிருந்தது. அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்த காரணமாயிருந்த அதே காரியம் இன்றிரவு அவர்களுக்கு அளிக்கும் பரிசுத்தாவியின் மூலமாக அவருடைய மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலோடு அவர்களை அடையாளம் காட்டுவதாக. அவர்கள் வேறு வழியில் திரும்பி செல்வார்களாக.
Dressed ladylike, take off this makeup and stuff that artificially shows it kind of identifies them that they're not healthy, there's something wrong.
கர்த்தாவே, இன்றிரவு இங்குள்ள இந்த ஸ்திரீகளுக்கு உலகத்தோடு இணைந்து செயலாற்றுவதிலிருந்து விலகி இருப்பதற்கு இது அப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரமாக இருக்கிறது. அவர்களுடைய தலைமுடியை வளரவிடட்டும், பெண்மணியைப் போல உடை உடுத்தட்டும். இந்த மாதர்முக ஒப்பனை மற்றும் இடிபொருள் இந்த செயற்கையான செய்யப்பட்டவைகள் களையப்படுவதாக. அது அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கவில்லை என்றும் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்றே ஒரு விதமாக அவர்களை அடையாளம் காட்டுகிறது, அதையே காண்பிக்கிறது. இன்றிரவு இந்த சிறிய தெய்வத்திறனுடைய ஒளி கர்த்தாவே, அது அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்த காரணமாக இருந்தது. அவர்கள் கர்த்தாவே, நான் உலகத்தின் காரியங்களிலிருந்து இன்றிரவு வேறு வழியாய் திரும்பி சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார்களாக.
These men that hasn't had the real something that would talk to their wives and cause them to turn aside, and the things that they do, may we all together, Lord, just turn aside tonight, being warned of God by the strange little message of the light of God that strikes upon our hearts.
இந்த மனிதர்கள் தங்களுடைய மனைவிகளிடத்தில் பேசி அவர்கள் செய்கிற காரியங்களிலிருந்து அவர்களை வேறு வழியில் திருப்புவதற்கு காரணமான உண்மையான ஒரு காரியத்தை உடையவர்களாக இல்லாமல் இருந்து வந்தனர். கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தில் மேல் ஊடுருவி செல்கிற தேவனுடைய ஒளியாகிய வினோதமான சிறிய செய்தியினை கொண்டு தேவனால் அப்படியே வேறு வழியாய் திரும்பி செல்வோமாக.
இன்றிரவே
நாங்கள் வேறு வழியாய் திரும்பி சென்று எங்களுடைய மீதமுள்ள நாட்களில் உமக்காக ஜீவித்து நாங்கள் பயணித்துக் கொண்டு வருகிற வழியை காட்டிலும் மேலான வேறொரு வழியினால் உம்மோடு வீட்டுக்கு செல்வோமாக. கர்த்தாவே, இதை அருளும்.
Make us better Christians, every Christian here tonight, Father, that's accepted you and believes on you. And they've tried to live a Christian life, but tonight may they turn aside. May they receive that gift.
எங்களை மேலான கிறிஸ்தவர்களாக பிதாவே, உம்மேல் விசுவாசம் கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய் இன்றிரவு இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் மேலான கிறிஸ்தவனாக உருவாக்கும். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முயற்சித்திருக்கின்றனர், ஆனால் இன்றிரவு அவர்கள் வேறு வழியாய் திரும்பி செல்வார்களாக. அவர்கள் அந்த வெகுமதியை பெற்றுக் கொள்வார்களாக.
Oh God, it's a despised way. Women will be called old fashioned, they'll be called everything, man will be called fanatics, but we're ready, Lord.
ஓ தேவனே, அது ஒரு இழிவா கருதப்பட்ட வழியாய் இருக்கிறது. ஸ்திரீகள் பண்டைய நாகரிகம் கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுவர், அவர்கள் எல்லா விதமாகவும் அழைக்கப்படுவர். புருஷர் பித்து பிடித்தவர்கள் என்று அழைக்கப்படுவர். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம்.
Holy Spirit, turn us aside right now. Turn me aside, Lord. I don't want to even go any way that would lead me away from you, Lord. I want to go just the way you had me go.
பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே எங்களை வேறு வழியில் திருப்பும். கர்த்தாவே, என்னை வேறு வழியில் திருப்பும். நான் உம்மிடத்திலிருந்து தூரமாய் விலகி செல்ல என்னை வழிநடத்தும் எந்த வழியிலும் செல்ல விரும்பவில்லை. கர்த்தாவே, நான் செல்ல வேண்டும் என்று நீர் எனக்கு வைத்திருக்கிற வழியிலேயே நான் செல்ல
விரும்புகிறேன்.
கர்த்தாவே, நீர் மரித்துவிடவில்லை, நீர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் என்று புவியின் மேல் உம்மை அடையாளம் காட்டும்படியாய் அவ்வளவு பரிபூர்ணமாய் என் இருதயத்தின் வெகுமதி இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். நீர் மரித்த தேவனாயிராமல் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர்.
The dead is covered all over with flies and blowflies creating germs and more blowflies.
மரித்து போனவன் முழுவதும் ஈக்களால் மூடப்பட்டு முட்டையிடும் ஈக்களால் நுண்கிருமிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் அதிகமான முட்டையிடும் ஈக்கள் உற்பத்தியாக்கி விடப்படுகின்றன.
Like the man takes his first drink, smokes his first cigarette, tells his first lie. Goes out on his wife the first time, or the wife that goes out on the husband or does some things that's wrong.
அதுபோன்றே மனிதன் முதல் முறையாக தன்னுடைய மதுவை அருந்துவதும், தன்னுடைய முதல் சிகரெட்டை புகைப்பதும், தன்னுடைய முதல் பொய்யை கூறுவதும், முதன்முறையாக தன்னுடைய மனைவியின் பேரில் வெளியே செல்வது, அல்லது கணவனின் பேரில் மனைவி வெளியே செல்லுதல், அல்லது தவறான காரியங்களை செய்வது என்பது
just like a blow fly struck them and they accumulate by the gloss and the blows and filth because it's on a dead soul on the inside.
அப்படியே ஒரு முட்டையிடும் ஈயானது அவர்களை கடித்து ஊடுருவி சென்றது போன்றே உள்ளது. அவைகள் ஒன்று திரண்டு பூச்சியின் முட்டைகளிலும் கழிவுப் பொருட்களுக்குள்ளும் செல்கிறது. ஏனென்றால் அது உட்புறத்தில் மரித்து போன ஆத்மாவின் மேல் உள்ளது.
Evil spirits gloss and one evil spirit calls them to do something else, and another come calls them to do something else because they did this. God made eternal sign to come to life.
பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு செல்ல துவங்குகின்றன. அது ஒரு பொல்லாத ஆவியே அதை போன்று ஏதோ ஒன்றை அவன் செய்ய காரணமாயிருக்கிறது. மற்றொன்று வந்து அவர்களது செய்த காரணத்தினால் அவனை வேறேதோ ஒன்றை செய்யும்படி அடைக்கிறது. தேவனே, அவர்கள் வேறுபடியாய் திரும்பி ஜீவனண்டைக்கு வருவார்களாக.
May they rise and the angels of God come down with the gifts of eternal life, Lord, and go from victory unto victory. Grant it, Father.
கர்த்தாவே, தேவனுடைய தூதர்கள் நித்திய ஜீவனின் வெகுமதிகளோடு இறங்கி வர அவர்கள் எழுந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று புறப்பட்டு செல்வார்களாக. பிதாவே, இதை அருளும்.
We turn aside tonight from the things of the world and the cares of the world, warned of God that the time is at hand. Jesus is coming back to the earth.
இயேசுவானவர் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருகிறார் என்றும், காலமானது சமீபித்திருக்கிறது என்றும் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, உலகத்தின் கவலைகளில் இருந்தும் உலகத்தின் காரியங்களில் இருந்தும் இன்றவே நாங்கள் வேறுபடியாய் திரும்பி செல்வோமாக.
May the great Holy Spirit give us tonight that eternal life that we're looking for. Grant it, Lord. We're just pray that you will grant these blessings to us as we ask them in Jesus Christ's name.
நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இன்றவே எங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் அவைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறபடியால் நீர் இந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருள வேண்டும் என்றே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு
wise men long ago came to that followed that light to they found the perfect light and made the little light tonight that made you put up your hand or maybe you didn't even it struck you but you never even raised your hand may that light guide you right on to that perfect light.
வான சாஸ்திரிகள் நீண்ட காலத்திற்கு முன்னர் அதனண்டை வந்தனர். அந்த ஒளியினை பின்தொடர்ந்தனர். அவர்கள் அந்த பரிபூர்ண ஒளியினை கண்டடைந்தனர். இன்றிரவு நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தும்படி செய்த அந்த சிறிய ஒளி இல்லை என்றால் நீங்கள் அறியாமலும் கூட இருந்திருக்கலாம். அது உங்களை தொட்டது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய கரத்தை உயர்த்தினது கூட இல்லை. அந்த ஒளியானது உங்களை சரியாக அந்த பரிபூர்ண ஒளியினிடத்திற்கு வழிநடத்தி செல்வதாக. நாம் யாவரும் ஒரு சிறிய அர்ப்பணிப்பின் ஆராதனைக்காக அப்படியே எழும்பி நிற்போமாக.
Let's make our little heart here tonight a dwelling place for Christ. Remember tonight my odd little story of the tramp. Tonight, really, Jesus Christ is that tramp on the street. Right? He was a tramp on the street.
இன்றிரவு இங்குள்ள நம்முடைய சிறிய இருதயத்தை கிறிஸ்துவிற்கான ஒரு வாசஸ்தலமாக நாம் ஆக்குவோமாக. இன்றிரவு நாடோடியை குறித்த என்னுடைய வினோதமான சிறுகதை நினைவிருக்கட்டும். இன்றிரவு உண்மையாகவே இயேசு கிறிஸ்து வீதியில் அந்த நாடோடியை போன்றே இருக்கிறார். அது உண்மை. அவர் வீதியில் நாடோடியை போல் இருந்தார்.
Oh yeah, we say we serve him, sure. All the tinsel and glamour, that's not him.
ஓ ஆம், நாமோ நாம் அவரை சேவிக்கிறோமே என்று கூறலாம். நிச்சயமாக மினுக்காக அற்ப பகட்டு மற்றும் மயக்கும் மாய வசீகரம் யாவுமே அது அவராயிருப்பதில்லை, அது அவராயிருக்கவில்லை. அவர் ஒரு பொம்மையே அல்ல, ஆனால் ஜீவனை, இந்த வெகுமதியை உங்களுக்கு கொண்டு வரும்படி மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் அதை உங்களுக்கு கொண்டு வரும்படியாக மறிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஒரே வழியில் மட்டுமே அவரால் உங்களுக்கு கொண்டு வர முடிந்தது. அவர் உங்களண்டைக்கு கொண்டு வர அவர் இருந்த விதமாக இருந்து ஒரு பரிபூர்ண மனிதனாயிருக்க இங்கே அப்படியே வர முடியவில்லை. அவரால் அதை அந்த வழியில் செய்ய முடியவில்லை. அவர் அதை செய்ய தேவனுடைய வெகுமதியை உங்களண்டைக்கு கொண்டு வர மறிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நாடோடியானவர் தன்னுடைய பெண்ணுக்கு அந்த சிறிய பொம்மையை கொண்டு செல்ல மறிக்க வேண்டியதாக இருந்தது போலவே கிறிஸ்துவும் தேவனை உங்களண்டைக்கு கொண்டு வர மறிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் அதை இன்றிரவே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் நினைக்கிறேன், நாம் நம்முடைய கரங்களை தேவனடைக்கு அப்படியே உயர்த்தி நம்முடைய ஜீவியங்களை புதிதாக இன்றிரவே இங்கேயே அர்ப்பணிப்போமாக.
Oh gracious God, we want your gift. I'm here as this Christmas season, Lord, as I realize and look upon the earth and see the tinsel and the glamour of the day, I can just see you out yonder, as the Bible said, this lady of sin age, you're outside your church, you're rejected, a fugitive to your own church and to your own people, you're rejected.
ஓ கிருபையுள்ள தேவனே, எங்களுக்கும் உடைய வெகுமதியே வேண்டும். கர்த்தாவே, நான் இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் இங்கே இருந்து நான் தெளிவாய் உணர்ந்து பூமியின் மேல் நோக்கி பார்க்கும்போது மினுக்கான மாயான மயக்கும் கவர்ச்சியின் ஆளையே காண்கிறேன். வேதம் கூறியுள்ளது போன்றே நீர் இந்த லவோதிக்கேயாவின் காலத்தில் சபைக்கு புறம்பே இருப்பதையும் என்னால் அப்படியே அதே கண்டு கட்டிய தொலைவில் காண முடிகிறது. நீர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர். உம்முடைய சொந்த சபைக்கும் உம்முடைய சொந்த ஜனத்திற்கும் ஒரு நாடோடியை போன்றிருக்கிறீர். நீர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்.
And you're refused in your own church. You're refused amongst your people. They don't want you, Lord. And they've left you like the tramp on the street.
மறுக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையற்ற நாடோடியாய் நீர் உம்முடைய சொந்த சபையில் மறுக்கப்பட்டிருக்கிறீர். உம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் நீர் மறுக்கப்பட்டிருக்கிறீர். அவர்கள் உம்மை விரும்புகிறதில்லை. கர்த்தாவே, அவர்கள் உம்மை வீதியிலே அந்த நாடோடியை போன்றே விட்டுவிட்டனர்.
God, you went on dying anyhow, that you might bring the gift of God to us, and we humbly accept it, Lord. I pray that you just fill our hearts and lives and turn us aside from this night on, and may we be wholly yours as we consecrate ourselves to you.
தேவனே, நீர் எங்களுக்கு தேவனுடைய வெகுமதியை கொண்டு வரும்படியாக நீர் எப்படியோ ஒரு வகையில் மறிக்க வேண்டியவராகவே சென்றீர். கர்த்தாவே, நாங்கள் அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்கிறோம். நீர் எங்களுடைய இருதயங்களையும் ஜீவியங்களையும் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றிரவு முதற்கொண்டே எங்களை வேறு பக்கமாக திருப்புவீராக. நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கையில் நாங்கள் முற்றிலும் உம்முடையவர்களாக இருப்போமாக.
Receive me, Lord. Many of the mistakes of life that I've made, and dear God, as I stand here over this sacred spot where the gospel has been preached and where we've seen you here even in a great light that shined upon us, and we're so grateful for this, Lord.
கர்த்தாவே, என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் செய்திருக்கிற ஜீவியத்தின் தவறுகள் அநேகமாக இருக்கின்றன. அன்புள்ள தேவனே, நான் இங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற இந்த புனிதமான இடத்தில் இருக்கையில் அவர்கள் மேல் பிரகாசித்த அந்த மகத்தான ஒரு ஒளியிலும் கூட நான் உம்மை இங்கே கண்டிருக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் இதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
I consecrate myself to this Christmas, not as the world would do or to turn new pages. Lord, I just want to accept your son. I want to accept your gift, Lord.
நாங்கள் இந்த கிறிஸ்துமஸிற்காக உலகம் செய்ய விரும்புவது போன்றல்ல, அல்லது புதிய பக்கங்களை திருப்பும்படியாக அல்ல. என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்முடைய குமாரனை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே, நான் உம்முடைய வெகுமதியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
I want you to accept the gift of eternal life through Christ, and I truly, Lord, accept the gift of Christ to me to try to win others to
நான் கிறிஸ்துவினுடாக நித்திய ஜீவனாகிய வெகுமதியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் உண்மையாகவே கர்த்தாவே அவருக்கு மற்றவர்களை ஆதாயம் பண்ணும்படிக்கு முயற்சிக்க எனக்காக கிறிஸ்துவின் வெகுமதியை
ஏற்றுக்கொள்கிறேன். Ladylike, may she be so ladylike to the neighbors or a seer and want to be like her.
சாதாரணமான இல்லாளை அவள விரும்பியாயும் தாழ்மையாயும் அதாவது அவள் உம்மண்டை மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவளாயும் இருக்கும்படியாக்கும். வெகுமதியாக நீர் அவளுக்கு அளிக்கிற அந்த சாதாரண பெண்மணியை போன்ற அந்த பெண்மையினால் அண்டை விட்டார்கள் அவளை கண்டு அவளை போன்று இருக்க வேண்டும் என்று விரும்பும் அளவிற்கு அவள் அந்த அளவிற்கு பெண்மணியை போன்று இருப்பாளாக.
Make the man, the shop worker, whoever he is, Lord, make him a humble life like Christ, that others might see. We don't know where are those people standing out there, Father, but we never want to leave the grand old highway, but we'll lean backwards, lean forward, reach way out anywhere to get a soul.
புருஷனோ கடையில் படிபுரிபவனோ அவன் யாராயிருந்தாலும் கர்த்தாவே அவனுக்கு கிறிஸ்துவை போன்ற ஒரு தாழ்மையான ஜீவியத்தை உருவாக்கி அதை மற்றவர்கள் காணும்படி செய்யும் பிதாவே. அங்கே அந்த ஜனங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையே நாங்கள் அறியோம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் உயரிய பண்டைய பெரும்பாதையை விட்டு செல்ல விரும்புகிறதே இல்லை. நாங்கள் பின்னோக்கி சாய்ந்தோ முன்னோக்கி சாய்ந்தோ எங்காவது ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும்படியான வழியினை சென்றடைவோமாக.
The life that would cause people to want to live like that as we consecrate ourselves to you tonight in the name of Jesus Christ. Amen.
கர்த்தாவே எங்களுடைய வாய்ப்பிள்ளைகளுக்குள்ளாகவே ஏற்படுத்தும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு நாங்கள் எங்களைத்தாமே உம்மண்டை அர்ப்பணிக்கும் போது ஜனங்கள் ஜீவிக்க விரும்ப காரணமாக இருக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தையே எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஆமென். May the great Christmas present, the first one, and the only, and the original, and the only one there is, Jesus Christ, be afresh in your heart tonight.
இப்பொழுது நீங்கள் மீண்டும் உங்களுடைய தலைகளை வணங்குவீர்களேயானால் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை கூற விரும்புகிறேன். முந்தின பேருமானவரும் ஒரே ஒருவராயிருப்பவரும் ஆதி முதலாயிருப்பவரும் ஒரே ஒருவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய இருதயத்தில் இன்றிரவு புதிதான மகத்தான கிறிஸ்துமஸ் அன்பளிப்பாயிருப்பாராக.
May the Holy Spirit come to you and bring you ministering gifts and things from God, that you a gift that you might live a better life. That's what I want.
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வந்து உங்களுக்கு பணிவிடைக்கான வரங்களையும் தேவனிடத்திலிருந்து காரியங்களையும் நீங்கள் ஒரு மேலான ஜீவியம் ஜீவிக்கும்படியான ஒரு வெகுமதியை உங்களுக்கு கொண்டு வருவாராக. அதைத்தான் நான் விரும்புகிறேன்.
I would rather have the life of Christ than need to live sweet and victorious than I would all the gifts of healing, the gifts of prophecies, all them other gifts. Just give me Jesus. Let me live the life. The life is what I want to live.
நான் எல்லா சுகமளிக்கும் வரங்களையும் தீர்க்க தரிசனங்களின் வரங்களையும் மற்றெல்லா வரங்களையும் உடையவனாயிருப்பதை காட்டிலும் இனிமையாயும் வெற்றிகரமாயும் ஜீவிக்கும்படியாக எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனாயிருப்பதையே நான் விரும்புவேன். எனக்கு இயேசுவை கொடுங்கள். அந்த ஜீவியத்தையே நான் ஜீவிக்கட்டும். அந்த ஜீவியத்தையே நான் ஜீவிக்க
விரும்புகிறேன்.
நான் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஜீவிக்க விரும்புகிறேன். அதுவே என்னுடைய அதுவே கிறிஸ்துமஸில் என்னுடைய வாஞ்சையாய் உள்ளது. அதுவே உங்களுடைய வாஞ்சையாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன் நமக்கு அவருடைய வாஞ்சையை தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் போதகரிடத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கலந்து செல்வோமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் புதன்கிழமை இரவு உங்களை காண்போம். அந்த நேரம் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.